காலை வணக்க நண்பர்களே, இங்கு வந்திருப்பது இது ஒரு அருமையான காலையாயும் அது ஒரு அருமையான நேரமுமாயும் இருக்கிறது. இந்த காலையில் ஜீவனோடும் மீண்டுமாய் இங்கே இந்த கூட்டத்தாரோடு இருப்பதனால் நான் சந்தோஷமாயிருக்கிறேன். அவ்வளவு ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே அநேக காரியங்கள் சம்பவிக்கலாம். அங்கே உயரே உள்ள அந்த மகத்தான நீதிமன்றத்தில் உத்தரவு கூறும்படியாய் நாம் எப்பொழுது அழைக்கப்பட போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் நாம் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறோம். அதனால் நமக்கு சமாதானம் உண்டாயிரு. நான் கூறினது போன்று நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஞாயிறு இரவு நான் இங்கே இருந்தது வாஸ்தவம்தான். ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் ஞாயிறு இரவு பிரசங்கித்தேன். சகோதரன் ராபர்சனுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமாக வந்து நாம் எல்லா காரியங்களையும் உடையவர்களாய் இருக்கிறோம் என்ற ஞாயிற்றுக்கிழமை செய்தியை அனுபவித்ததை குறித்து கூறினீர்கள். சில நேரங்களில் நான் பேச போகிறேன் என்று நினையாமலேயே அங்கு வருவேன். சகோதரன் நெவிலை பார்த்து அவருடைய தொண்டை ஒரு விதமாக இருக்கிறதை கண்டு, பாவம் சகோதரன், அவர் இன்றிரவு என்னை அழைத்திருந்தால் நான் அவருக்கு உதவி செய்ய போகிறேன் அல்லது என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன் என்று நினைத்தேன். ஏனென்றால் களைத்து தொண்டை கரகரத்து போய் இருந்ததால் அது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அன்று காலையில் கடினமாக பிரசங்கித்தீர். எனவே நான் அவருக்காக அந்த ஞாயிறு பிரசங்கித்தேன். எனவே நான் மிகுந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அநேக விண்ணப்பங்கள் ஜெபத்திற்கு இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் முதலாவதாக இந்த எல்லா விண்ணப்பங்களையும் நினைவு கூறுவோம். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கும். எங்களுடைய பரலோக பிதாவே, அவருடைய பிரகாரங்களில் எங்களுடைய இருதயங்களில் துதியோடும் பிரவேசிக்க வேண்டும் என்றும் பரிசுத்தவான்களின் சபைகளில் எங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அவைகளில் எங்களிடம் அநேகம் இருக்கின்றன. அவைகளை எப்படி உம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருவது என்று அறியாதபடி அத்தனை இருக்கிறது. ஆனால் நீர் அவைகளை அறிந்திருக்கிறீர். இன்னும் உரைக்கப்படாதவைகள் அங்கே அநேகம் இருக்கின்றன. அவைகளையும் கூட நீர் அறிந்திருக்கிறீர். எனவே கடந்த ஞாயிறு இரவு சகோதரன் ஷெப்பர்ட், சகோதரி ஷெப்பர்டுடைய பிள்ளைக்காக நாங்கள் செய்தது போல நாங்கள் எங்கள் முழு இருதயங்களோடும் ஜெபிக்கிறோம். அங்கே திரும்பி வந்து பரிசுத்தாவியானவர் அவளுக்கு போலியோ ஏதும் கிடையாது, அவளுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். உம்மிடத்திலிருந்து நாங்கள் செபிகளால் கேட்கும் பொழுது என்ன ஒரு திருப்தியாயிருக்கிறது. இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்கானதும் துக்க சாகரத்தில் உள்ள குடும்பத்திற்கும் நேசிக்கிறவர்களுக்கும் கூறப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் உரித்தான எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் அளிக்க வேண்டும் என்று இந்த காலையில் நாங்களும் கேட்டுக் கொள்கிறோம். பிதாவே, ஒவ்வொன்றையும் நீர் நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் என்னுடைய ஜெபத்தையும் உமக்கு முன்பாக இந்த ஜனங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களையும் ஒன்றாக சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுப்புகிறோம். பிதாவே, எங்களுக்கு செவிக்கொடும், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். எனக்காக நீங்கள் ஏறெடுத்த உங்கள் ஜெபத்திற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த துப்பாக்கி சுட்டு பழகும் இடத்தில் ஒரு சிறிய வெடி எனக்கு உண்டானது. சாத்தான் என்னை கொன்று போட முயற்சித்தான். நிச்சயமாக அவனால் அது முடியாது. தேவன் இன்னும் என்னோடு வேலையை முடிக்கவில்லை. ஏன்? எல்லா வேலையும் முடித்து போகுமட்டாய் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வேலைகள் முடியும் பொழுது அப்பொழுது நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் நானும் அங்கே இருக்கின்ற என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் புட் அவர்களும், அது கர்த்தருடைய கிருபைதான், இல்லை என்றால் அவரை இங்கிருந்து கீழே அங்கே இருந்திருப்பார். இங்கிருந்து உயரே அல்ல. ஒரு 5 அல்லது 6 டன் வெடி என்னுடைய முகத்துக்கு அவ்வளவு நெருக்கமாய் இது போன்று வெடித்தது. புரிகின்றதா? என்னுடைய முகத்திலே லேசாக சிராய்த்தது. ஆனால் அது எல்லாமாய் இப்பொழுது போய்விட்டது. ஒரு சிறிய இடம் மட்டும்தான் விடப்பட்டிருக்கிறது. எனவே இங்குள்ள சகோதரன் சகோதரி டவ் அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் தொலைபேசியை கொண்டு ஒரு குழுவானவர் ஒன்று சேர்ந்து அங்கே எனக்காக ஜெபித்தார்களாம். அது ஏதோ காரியமாயிருக்கிறது. உங்களுக்கு ஏதோ காரியத்தை அது செய்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மற்றவர்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறீர்கள். பின்னர் உங்களுக்கு தேவை என்ற போது உங்களுக்காக யாரோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கண்டறியும் போது அது மிகவும் அதிகமானதாயிருக்கிறது. உங்களில் அநேகர் இங்கு வரவில்லை அல்லது ஏதும் செய்யவில்லை, ஆனால் நீங்களும் அதே காரியத்தை செய்தீர்கள். அது எங்களுக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் அது என்னை காயப்படுத்தவில்லை. நான் சுகமாய் இருக்கும்படி தேவன் அனுமதித்தார். எனவே நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இந்த சிறிய பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னர் நான் சில அறிவிப்புகளை செய்ய இருக்கிறேன். இன்றிரவு ஜெபக்கூடாரத்தில் ஆராதனை இருக்கும். இங்கே ஜெபக்கூடாரத்துக்கு வருகின்ற நீங்கள் யாவரும் நேராக அங்கே ஆராதனைக்கு வாருங்கள். நான் சகோதரன் டெடல் அவர்களுக்காக பேசப் போகிறேன். இங்கே பெரும் பாதையிலே இன்றிரவு இருக்கும் இங்கு விஜயம் செய்கின்றவர்களில் அவர் ஒருவர். பின்னர் நான் திரும்பி வந்தவுடன் எனக்கு இன்னொரு இரவு இருக்குமானால் நான் சகோதரன் ஜூனி ஜாக்சன் அவர்களின் சபைக்கு போக வேண்டும் என்றிருக்கிறேன். பின்னர் சாலிஸ்பர்கில் இருக்கும் அந்த சகோதரனுக்கு ஒரு இரவு அங்கே நான் பேச கடமைப்பட்டுள்ளேன். அவரை போய் நான் பார்க்க விரும்புகிறேன். அங்கே யூட்டிகாவில் இருக்கிற அந்த சகோதரன் நம்மால் முடிந்தபடி இந்த இரவுகளில் அவர்களை பார்க்கலாம். இந்த வாரம் நான் விஸ்கான்சினில் உள்ள கிரீன்பேக்கு போகிறேன். நீங்கள் அறிந்துள்ளபடி முடிசு விசேஷ வியாபார புருஷர்களின் மாகாண கன்வென்ஷனுக்கு போகிறேன். அடுத்த ஞாயிறு நான் அந்த உயர்நிலை பள்ளியில் இருப்பேன். கடந்த முறையும் நான் அங்கே இருந்தேன். அந்த உயர்நிலை பள்ளி அரங்கத்தின் பெயரை நான் மறந்துவிட்டேன். அது என்ன? மைதரா? ஸ்டீபன் மைதர். ஆம், சரிதான், உயர்நிலை பள்ளி அரங்கம். பின்னர் திங்கட்கிழமை அன்று சிக்காகோ போதகர்கள் சங்க கூட்ட விவாதங்கள் நடந்ததே. அங்கே போன வருடம் நான் இருந்தேனே, அந்த இடத்தில் கன்வென்ஷனில் நான் இருப்பேன். நாங்கள் அங்கே ஒரு வழியனுப்பும் கூட்டத்தில் இருப்போம். அது சகோதரன் ஜோசப் போசே அவர்களுக்கு. அவர் தாங்கனிகா, அதை அப்படித்தான் அழைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கென்யா, டர்பன், அங்கிருந்து ஊடாக சென்று அடுத்து வருகின்ற என்னுடைய ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா ஊடாக கூட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்கின்றனர். பின்னர் இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபங்களில் எங்களை நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். பின்னர் நாங்கள் திரும்பி விடுவோம். நாங்கள் வடக்கு கேரலினாவுக்கு போவதற்கு முன்பாக இன்னொரு நாள் என்னால் ஜெப கூட்டத்துக்கு போக நேரம் இருக்குமா அல்லது இருக்காதா என்று தெரியவில்லை. பின்னர் அங்கிருந்து தென் கேரலினாவுக்கும், அங்கிருந்து அப்படியே போய் கவ் பேலஸுக்கும், தெற்கு வாசலில் உள்ள லாஸ் ஏஞ்சலுக்கும் போவேன். அங்கேதான் நான் திரு வெதர்பி அவர்களை போய் சந்திக்கலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். துப்பாக்கி தோட்டா வெடித்ததே, அந்த துப்பாக்கியை செய்தவர் அவர்தான். மேலேயுள்ள நெம்புக்குறி அதிகமாக பின்னிட்டு வந்து தோட்டாவை முன்னோக்கி தள்ளுவதற்கு பதிலாக பின்னோக்கி தள்ளிற்று. நான் அதை அவரிடம் அனுப்பியிருந்தேன். அவர் அந்த துப்பாக்கி துவாரத்தை உண்டு பண்ணி அதை இன்னொரு வித்தியாச விதமான துப்பாக்கியாய் ஆக்கி தந்தார். நான் அதற்குள்ளாக தோட்டாவை போட்டு சுடுவதற்காக உயர்த்தினேன். அது அந்த துப்பாக்கி துவாரத்தை கொண்டு அப்படியே 50 கஜ தூரத்துக்கு கொண்டு போய் குழலை வெடித்தது. துப்பாக்கியின் மற்ற பாகம் என் கரங்களிலேயே உருகினது. துப்பாக்கி குழல் 50 கஜ தூரம் சென்று வெடித்தது. அதில் இருந்த போல்டுகள் மான் கூண்டின் பின்பக்கமாக பாய்ந்தது. எனக்கு பின்னால் சுமார் 30-40 கஜ தூரங்கள் தள்ளி உலோக துண்டுகள் பறந்து போய் மரங்களின் பட்டைகளில் பொத்துக்கொண்டன. அது என்னுடைய கண்களுக்கு அவ்வளவு நெருக்கத்தில் சம்பவித்தது. 1 அங்கல தூரத்தில் அது வெடித்தது. அந்த துப்பாக்கியினால் வெடிக்காமலேயே 69 பவுண்டு அழுத்தத்தை தாங்க முடியும். அப்படியானால் அந்த காரியத்தை செய்ய அதன் மேல் எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோகிக்கலாம். உங்களுக்கு நினைவிருக்கட்டும், அதையே அதனால் வெடிக்க முடிந்தால் அதனால் என்னுடைய தலையையும் தோள்களையும் கூட வெடிக்க செய்ய முடியும். நீங்கள் பாருங்க. ஆனால் அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். அது என்னை புண்படுத்த கூட அவர் அனுமதிக்கவில்லை. என்னுடைய முகத்தில் அப்படியே சிராய்த்து கொண்டு போனது. ஒரு கூர்மையான இரும்பு என் கண்களுக்கு கீழாக சென்று பார்வையை சுற்றி ஒரு வட்டத்தை உண்டாக்கினது. அந்த இரும்பு துண்டு போன போக்கில் என் பார்வையில் அது பாதிப்பை உண்டு பண்ணவில்லை. பெரிய துண்டுகளில் ஒன்று மண்டையில் பொத்துக்கொண்டதே, அது என் கண்ணை சுற்றி கொண்டு சென்றது. ஆனால் கண்ணிற்கு உள்ளாக போகவில்லை. ஓ என்ன, உங்களுக்கு நினைவிருக்கட்டும், நீண்ட நாட்களுக்கு முன்பல்ல அவர் என்னை அறையில் சந்தித்து பயப்படாதே, இயேசு கிறிஸ்துவினுடைய தவறி போகாத பிரசன்னம் உன்னோடு என்றென்றைக்குமா இருக்கிறது என்றார். எனவே அவர் இருக்கிறார் என்பதை அது நிரூபிக்கிறது. லூயிவில்லில் ஒரு வைத்தியரின் கண்களை பார்த்தார். அவர் நம்முடைய நண்பனான டாக்டர் சாம் அடர் அவர்களுக்கு கடிதம் எழுதி, நான் சொல்லக்கூடிய ஒரே காரியம், அந்த காலையில் கர்த்தர்தான் அவருடைய ஊழியக்காரனுடன் உட்கார்ந்து அவரை பாதுகாத்திருக்க வேண்டும், இல்லையே தலையும் தோள்களும் அவருக்கு மீறியாய் விடப்பட்டிருக்காது என்று எழுதியிருந்தது. எனவே அவர் உண்மையாகவே எனக்கு நன்மையாக இருந்தார். நான் அதை பாராட்டுகிறேன். அது என்னை சற்று நெருக்கமாக கொண்டு வந்தது. அது எப்பொழுதுமே ஒரு சிறு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. பின்னர் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு பின்னர் என்னுடைய கூட்டங்களுக்கு நான் போய்க் கொண்டிருக்கிறதற்கு பின்னர் அங்கே எனக்கு கனடாவில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதை அறியாதவனாய் இந்த மனிதன் என்னை திரும்ப வரும்படியாய் அழைத்து கூட்டங்களை எல்லாம் தள்ளி போட வேண்டியதாயிற்று. புரிகின்றதா? அந்த விதமாக அந்த காரியம் சம்பவியாதிருந்தால் நான் அங்கே போய்கொண்டிருக்கும் பாதையில் இருந்திருப்பேன். புரிகின்றதா? ஆக ஆதலால் கனடா கூட்டங்களை ரத்து செய்துவிட்டு ஜூலை கடைசி வாரத்துக்கு அதை மீண்டுமாக ஒழுங்கு செய்யப்பட்டது. பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நான் டாசன் கிரீக்குக்கும் பின்னர் அலாஸ்காவில் உள்ள ஆங்கரேஜுக்கும் போகிறேன். இப்பொழுது இதில் எந்த கூட்டங்களுக்கும் போவதற்கு எனக்கு நடத்துதல் இல்லை, ஒன்றிற்கும் கூட இல்லை. ஆனால் கோடை முழுவதுமாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பது, இந்த சுற்று வட்டாரத்தில் இருப்பது என்பதை நினைத்து கூட பார்ப்பது கஷ்டமாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லா இடத்திலும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, நான் விதைகளை விதைக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். அது விளைந்து வரவில்லை என்றாலும், ஆகாயத்து பறவைகளது பட்சித்து போட்டாலும், என்னவாக இருந்தாலும் சரி, நான் விதைகளை விதைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் விதைப்பதற்கென்று அவர் எனக்கு ஏதோ காரியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே எப்படி இருந்தாலும் நான் விதையை விதைக்கப் போகிறேன். இப்பொழுது நமக்கு ஒரு நேரம் இங்கே இருக்கிறது. இப்பொழுது அநேக ஜனங்கள் சிறு பிள்ளைகளை கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களை பொறுத்து. நிச்சயமாக அவர்கள் உண்மையாகவே அதற்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை, வெறுமனே அவர்கள் அதன் மேல் சிறிது தண்ணீரை தெளிக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் செய் என்று வேதம் என்ன கூறுகிறதோ அதோடு நிற்கவே நான் விரும்புகிறேன். ஆகையினால் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அது என்ன சொன்னாலும் சரி, அதைதான் நான் அப்படியே செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது அந்தவிடமாக நான் வேதத்தில் எந்த இடத்திலும் பார்க்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆண் குழந்தைகளை மாம்ச பிரகாரமான விருத்த சேதனத்திற்காக கொண்டு வருவார்கள். தாயானவள் சுத்திகரிப்பின் காணிக்கையாக இரண்டு காட்டுப்புறாக்களை அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்துவார். ஆனால் இந்த மகத்தான சேவையின் ஞாபகார்த்தமாக ஒரே ஒரு இடத்தில் தான் நான் பழைய ஏற்பாட்டில் காண்கிறேன். அது ஒரு பிரதிஷ்டையாயிருக்கிறது. அவர்கள் குழந்தைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவைகளை கரத்தில் எடுத்து அவைகளை ஆசீர்வதித்தார். அவருடைய நாட்களில் பெற்றோர்கள் அதை தான் செய்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவருடைய ஜீவியம் ஒரு முன்மாதிரியா இருந்தது. புரிகின்றதா? இந்த காரியங்களை ஒரு எடுத்துக்காட்டிற்காக அவர் செய்தார். இப்பொழுது அவர்கள் பிள்ளைகளை நம்மிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நாம் அதை தூக்கி தேவனுக்காக நிறுத்தி அந்த பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாய் தேவனிடத்தில் கேட்டு, தகப்பனும் தாயும் அவர்களுடைய பிள்ளையை கொண்டு வரும்போது அவர்களிடத்திலிருந்து தேவனுக்கு ஒரு பிரதிஷ்டை விண்ணப்பத்தை ஜெபிக்கிறோம். அவர்கள் பக்குவ வயதை அடைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும் வரைக்குமாய் அவர்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ நாம் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆக அதைதான் நாம் செய்ய விரும்புகிறோம். சகோதரி, அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற இந்த சிறிய பாடலை மெதுவாக வாசிக்க, இதுவரை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்படாத சிறு பிள்ளைகளுடைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் சபையார் பாடிக்கொண்டிருக்கையில் நீங்கள் பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்தால் நலமாயிருக்கும். எனக்கு இந்த சிறு பிள்ளைகளை அதிகம் பிடிக்கும். அவைகளில் ஏதோ காரியம் மிகவும் இனிமையாயிருக்கும்.
A blessing to the home, a great stepping stone to the church.
Hallelujah.
Granted, Father, I give to you Jonathan Davis in the name of Jesus Christ.
Amen.
God give his grace himself to raise him in the admonition of John. Bless you, Jonathan Davis. Now, this is my, he's quite young. Or is it she? He? Another preacher coming on. Oh, what's the name? Micah. I'm speaking on him this morning. Micah. Edward. That's a fine name. Now, my wife could do this a lot better when it comes to holding him. Because I'm always afraid I'll break him under the little. What a sweet little thing. Them little eyes just looking around. He's so little. How old is he? 1 month old. Let's bow our heads. Heavenly Father, this young couple again walks up here to offer to you the results of her union of life you have given them to raise in the admonition of God. Bless this little Micah. God, I pray that you'll make him a man like Micah in the Bible.
Yes,
grant it, Father. Give to him the blessings of God. Bless his father and mother. And make him an inspiration here on earth, a great stepping stone for the cause of Christ. And now, hear us, Father. I present to you from the arms of the father and mother to the arms of God, little Micah Edwards, in Jesus Christ's name. Amen.
Amen.
May the Lord bless you. Bless you, his father and mother, the ladies in the admonition of God. I'll be with you.
ஓ, இந்த சின்ன பிள்ளைகளை எனக்கு அதிகம் பிடிக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்தில் உள்ள ஒரு அருமையான பிள்ளையாயிருக்கும். அதை கூற வேண்டிய அவசியமே இல்லை. நான் குட்டி ஜோசப்பை வீட்டுக்கு கொண்டு வந்த போது உத்தமமாய் கூறுகிறேன், நான் பார்த்ததிலேயே அவலட்சணமான பயிராயிருந்தேன். ஆனால் அவனுடைய தாயாரும் நானும் அவனை ஒரு பொம்மை என்று நினைத்தோம். ஆனால் அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமே, நாம் அதை நினைக்கிறோம். இன்று காலையில் நான் ஆச்சரியப்படுகிறேன், நம்முடைய இங்கேயுள்ள அங்கத்தினர்களில் சிலர் அங்கே ஒரு இப்பொழுது இந்த கண்பிடி அதற்குள்ளாக வெள்ளடனா அது அதிகமாக அதை மங்களாக்குகிறது. சகோதரன் நேஷை குறித்து சகோதரி நேஷ் கேட்டார்கள். அவர் சுகமாக்கி விட்டாரா என்று வியக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரன் நேஷ். ஓ, அது நன்றாக இருக்கிறது. இப்பொழுது சகோதரி எட்வர்ட்ஸ் இங்கு இருக்கிறார்களா, அல்லது சகோதரி ஷெப்பர்ட் அந்த சுகமீனமான பெண்ணை வைத்திருந்தார்களே, அவர்கள் இருக்கிறார்களா? அவள் இப்பொழுது நன்றாய் இருக்கிறாளா? அருமையா இருக்கிறது. செய்தி எனக்கு கிடைத்தது. காரியம் என்னவென்றால், பட்டணத்திற்கு வெளியே இருந்து ஜனங்கள் பேட்டி காண அது மட்டுமாக இருந்தார்கள். நான் அறைக்குள்ளாக ஓடி ஜெபித்தேன். அந்த பிள்ளைக்கு போலியோ தாக்கி புயங்களும் கால்களும் விரைக்க துவங்கின. ஜெபிக்கும்படியாக நான் உள்ளே ஓடி சபைக்கு பின்னர் நான் வருகிறேன் என்று லாய்ஸிடம் தொலைபேசியில் அந்த சகோதரியை அழைத்து சபை முடித்து நான் அங்கே வருகிறேன் என்று சொல்லும்படியாய் சொல்லென்றேன். ஒரு கால் நான் வர அவளுக்கு வேண்டுமென்றால் என்னை அழுக்கும்படி சொல்லென்றேன். நான் ஜெபிக்கும்படியாய் உள்ளே சென்ற போது அது போலியோ அல்ல, அவள் எல்லாம் சரியாகி விட்டாள் என்று ஆவியானவர் கூறினார். நான் இங்கே வந்தேன். நாங்கள் எல்லாருமா இங்கே சபையில் ஜெபித்தோம். அது காரியத்தை அப்படியே தீர்த்தது. ஆமம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. இன்று காலையில் அவர் இங்கே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மருமகனா? கடந்த ஞாயிறு, கடந்த முறை நான் இங்கே ஞாயிறு ஒரு வாரம் பிரசங்கித்த போது அங்கே ஒரு வாலிப பையன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நான் தொடர்ந்து அவனை பார்த்துக் கொண்டே இருந்தேன். நான் அந்த பையனை அறிந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய பழைய வகுப்பில் படித்த ஜிம் பூலா அவர்களின் மகன் என்பதை கண்டறிந்தேன். நாங்கள் சிறு பையன்களாய் இருந்ததிலிருந்தே ஒன்றாக வளர்க்கப்பட்டோம். எனக்கு அந்த கைத்துப்பாக்கி விபத்து நடந்த சமயத்தில் என்னோடு இருந்தவன் அவன் தான். பின்னர் அவனுக்கே ஒருவரை நடந்தது. என்னுடைய ஒரு நண்பனும் ஆவான். நான் அந்த பையனை கிறிஸ்துவினத்தில் வழிநடத்துவேன் என்று நம்பிக்கையா இருக்கிறேன். அவனுடைய தகப்பனிடத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சித்தேன். இன்னமும் அதை செய்வேன். அவனை உள்ளே கொண்டு வருவேன் என்று நான் நம்புகிறேன். அந்த வாலிபனை நான் வழிநடத்த முடியும் என்று நம்புகிறேன். நான் அவனை சுற்றி பார்த்தேன். அவனுக்கு அருமையான ஆவியின் துடிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒரு நல்ல உணர்வு உண்டானது. இப்பொழுது நான் அதை கூறுகிறேன். இப்படிப்பட்ட குறிப்பை மற்ற யாருக்கு நான் சொல்ல மாட்டேன். அந்த பையனை கிறிஸ்துவினத்தில் வழிநடத்துவதற்கு அதிகமாக தேவையில்லை என்று நான் நம்புகிறேன். எனவே அவனுக்காக நாம் ஜெபிப்போம். அது நல்லது. வேறு யாராவது சுகமீனமாக இருக்கிறார்களா என்று பார்ப்போம். அல்லது நான் சிந்திக்க முயற்சிக்கின்ற வேறு ஏதாவது காரியத்தை எப்படியா இருந்த போதிலும் நாம் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிப்போம். சில சமயங்களில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை அனுப்பும் போது நினைவிருக்கட்டும், என்னிடத்தில் அது கிடைத்த உடனேயே என்னுடைய மனைவி இந்த கட்டிடத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவள் அறிந்திருக்கிறாள், என்னிடத்தில் ஒரு விண்ணப்பம் கிடைத்த மாத்திரத்தில் நான் என்னுடைய குகை அறைக்குள்ளாக சென்று ஜெபித்து எனக்கு ஏதாவது உணர்வு வரும் வரைக்குமாக நான் அங்கேயே இருப்பேன். நான் அப்படியே அதை விட்டுவிடுவதில்லை. அன்று நாள் டாக்டர் சாம் அவர்கள் அந்த காரியத்தை என் கண்ணில் இருந்து வெளியே எடுத்த போது அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அது அவரை அவ்வளவாய் வேதனைக்குள்ளாக்கி இருந்தது. ஒரு துவாலையை எடுத்து என் முகத்தின் மேல் போட்டு என் ஆத்ம நண்பனுடைய ரத்தத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்றார். உங்களுக்கு தெரியும், நான் அதில் குளிப்பாட்டப்பட்டிருந்தேன். என்னால் அதை செய்துவிட்டு அதன் மேல் வேலை செய்ய முடியாது என்று கூறினார். புரிகின்றதா? ஆக அவர் அதை வெளியே இழுத்து எடுத்தார். அடுத்த நாள் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். எனவே நான் அவருக்காக ஜெபித்தேன், அவர் சரியாகி வெளியே வந்தார். பின்னர் அடுத்த நாள் அவருடைய மனைவி அவளுக்குள்ள கோளாறு என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாமல் அவள் போலியோவுக்காக சாப்பிடுகிறாள் என்று கருதி, பார்த்தீர்களா, உங்களுக்கு புரிகின்றதா, அவளுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவள் இப்பொழுது வீட்டில் சுகமாக இருக்கிறாள். எனவே நாங்கள் அறைக்குள்ளாக சென்றோம். நாங்கள் அலுவலகத்துக்குள் சென்று கதவை சாத்தினோம். இப்பொழுது சகோதரன் பில், நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன், நீ எனக்காகவும் பெட்டிக்காகவும் ஜெபம் செய்வீரா என்று கூறினார். நாம் ஜெபம் செய்வோம் என்று. எனக்கு கர்த்தர் வைத்தியசாலையை எங்கே வைக்க வேண்டும் என்று தரிசனத்தில் காட்டினவர் இவர்தான். உங்களுக்கு அந்த சம்பவம் நினைவிருக்கும். உங்களுக்கு அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் அங்கே எப்போதாவது போய் அவரிடத்தில் கேளுங்கள். ஆம், யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். நான் அதை 10,000 பேரிடத்தில் கூறியிருக்கிறேன் என்று கூறினார். ஆமையா, பாருங்கள், அவருடைய சரியான பெயர் ஐசக், ஆனால் அவர்கள் அவரை பில் என்று கூப்பிடுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் தவறே செய்ய மாட்டார், அது பிழையற்றதாயிருக்கிறது. யாரோ பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், எனக்கு 53 ஆகிறது, சுமார் 31 வருடங்கள் பிரசங்க பீடத்துக்கு பின்னால் இருந்திருக்கிறேன். நான் 1,000 காரியங்களில் அவரை கண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் நான் தெற்கு கண்டக்கியின் கீழ் மட்டுமாய், டென்னசியின் எல்லை மட்டுமாய் சென்றேன். நான் ஒரு படகில் சகோதரன் டால்டனுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவருடைய எல்லா பிள்ளைகளையும் தேவன் அவருக்கு கொடுத்தார். அவர் இங்கிருந்து புறப்பட்டு போன காலை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர் சகோதரன் பிரண்ணாம் தோராயமாய் அதை மதிப்பிடுவது உங்களுக்கு கடினமாய் இருக்கும் என்றார். நான் சொன்னேன், ஓ சகோதரன் டால்டன், அதை போன்ற காரியங்கள் லட்சக்கணக்கானவைகள், 10,000 இருக்கிறது என்று. ஒரு புத்தகம் எழுத முயற்சிக்க மாட்டீரா என்றார். அதையா என்றேன். ஓ என்ன, அது இந்த படகினூடாக போகும் ஒரு சகலகலா நூலாக கர்த்தர் செய்ய நான் கண்டவைகள் தொகுதி தொகுதியான புத்தகங்களாகும். ஒரு முறை கூட அவர் தவறினதே இல்லை. புரிகின்றதா? ஒரு முறை கூட, ஆனால் ஒவ்வொரு முறையும் பரிபூர்ணமாயிருந்தது. நான் காண்கிறேன், இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நான் தவறாக இல்லை என்றால் ஒருவித ஆரஞ்சு கலர் உடையை அணிந்து கொண்டு இருப்பது சகோதரன் ஷெப்பர்ட் அவர்களின் மகள் என்று நான் நினைக்கிறேன். அன்றொரு காலையில் அவள் நடந்து போய்க் கொண்டிருந்தால் அவள் அருகில் வண்டியை நிறுத்தி அவளை அடித்து போகலாம் என்றிருந்தேன். ஒருவேளை தவறான பெண்ணை அடித்து போவேனோ என்று கருதினேன். எனவே வண்டியை அப்படியே ஓட்டிச் சென்றேன். அது சகோதரன் ஷெப்பர்ட் அவர்களின் குமாரத்தி என நினைத்து அவளை அடித்து போகலாம். ஏனென்றால் ஒரு கால் அவருடைய வாகனம் கெட்டுப்போய் இருக்கலாம் அல்லது ஏதோ காரியம் என்று நினைத்தேன். நாங்கள் பெக்கியை கொண்டு வரும்படியாய் போய்க் கொண்டிருந்தோம். அது ஒரு கால் தவறாக இருக்கலாம் என நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதோ அங்கே அவர்களோடு அவள் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காண்கிறேன். எனவே அது சரியான பெண் தான் என்று நான் நம்புகிறேன். ஆக அங்கே நெருங்கி சென்றதும் விலகி சென்றதும் நான் தான். எல்லாரும் கர்த்தராக இயேசுவை நேசிக்கிறீர்களா? ஓ அற்புதம், அது அருமையாயும் பிரமாதமாகவும் இருக்கிறது. ஆமேன். சகோதரன் பில்லட், நீர் இங்கு இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நீர் மிகவும் நன்றாய் காணப்படுகிறீர். மிகவும் அருமையாய் நான் உன்னை காண்கிறேன். எங்கள் ரெண்டு பேருடைய முகமும் விகாரமாயிருந்தது. கை நிறைய ஹாம்பர்கரை எடுத்து என் முகத்தில் எரிந்தது போன்றிருந்தது. அன்றிரவு சகோதரன் வில்லாட் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பார்த்தேன். நன்மைக்கு உத்தமமாக நான் கூறுகிறேன், பார்ப்பதற்கு பயங்கரமாயிருந்தது. ஆனால் இந்த காலையில் நீர் மிகவும் அருமையாய் காணப்படுகிறீர். அதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். ஆமென். தேவன் நம்மை இப்பொழுது வா என்று கூறும் வரைக்கும் பிசாசால் நம்மை கொல்ல முடியாது. அப்பொழுது நாம் போக விரும்புவோம் சகோதரன் வில்லாட், நாம் விரும்புவோம் அல்லவா? அது சரியே. அது மட்டுமாக அவன் வெறுமனை வீணாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், கர்த்தராகிய இயேசு நம்முடைய உதவியும் நம்முடைய அடைக்கலமுமாய் இருக்கிறார். இப்பொழுது இன்று காலையில் பிரசங்கிப்பதற்கு சுமார் 6 மணி நேரம் இருக்கும் பொழுது இங்கே நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். புரிகின்றதா? இப்பொழுது நாங்கள் அறிவிக்கவே இல்லை. நாங்கள் டிக்கெட்டும் மற்ற காரியங்களும் ஏதும் அனுப்பவில்லை. ஏனென்றால் நான் அங்கே இருக்க மாட்டேன் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டேன். ஆனால் வெறுமனே இங்கு வந்து சகோதரன் நெவிலுக்கு உதவியாயிருக்கவும் மீண்டுமாய் உங்கள் எல்லாரையும் காணவும் ஒரு சிறிய நேர ஐக்கியமும் உண்டாயிருக்கவுமே வந்தேன். கடந்த ஞாயிறு இரவு சகோதரன் ராய் ராபர்சன், அவர் இங்கே இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அவர் இங்கு இருக்கிறார் என்று பார்க்க போதுமாக முயற்சிக்கவில்லை. அவர் என்னை அழைத்து செய்தியை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் கூப்பிட்டு தேவன் எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்தார் என்பது குறித்து பேசின போது நான் வியந்து கொண்டிருந்தேன் என்றார். புரிகின்றதா? அவர் கொடுத்தார், அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அதை வாங்க முயற்சியுங்கள். அவர் நமக்கு அன்பை கொடுத்தார், அதை வாங்க முயற்சியுங்கள். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், அதை வாங்க முயற்சியுங்கள். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார், அதை வாங்க முயற்சியுங்கள். அதை வாங்குவதற்கு வழியே கிடையாது. புரிகின்றதா? அதை வாங்க முடியாது. பின்னர் நான், அவர் நமக்கு மரணத்தை கொடுத்தார் என்றேன். யாரோ ஒருவர் என்னை அழைத்து, பிரசங்கியாரே, அதை வைத்துக் கொண்டு நீர் எங்கே போகிறீர் என்று வியக்கின்றேன். நான் நினைத்தேன், ஓ, இங்கே சகோதரன் பிரண்ணம் அந்த நேரத்தோடு தன்னை தானே கட்டி கொண்டார் என்றார். வேதம் அந்த விதமாக கூறும் பொழுது கிடையாது. புரிகின்றதா? அவர் நமக்கு மரணத்தை கொடுத்தார் என்று வேதம் கூறுகின்றது. நாம் மரணத்தோடு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும், பவுல் மரணத்தண்டை வந்தபோது அவன், ஓ மரணமே, உன்னுடைய கூர் எங்கே என்றான். மரணம் நம்மை கட்டுப்படுத்துகிறதில்லை, நாம் அதை கட்டுப்படுத்துகிறோம். அது உண்மை. எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இஸ்ரவேலர் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நடந்தபோது அவர்கள் அந்த தேசத்தை கண்டதே இல்லை, அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருந்தார்கள் என்ற ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அங்கே ஒரு தேசம் இருக்கின்றது, அது பாலும் தேனும் நிறைந்ததுமான ஒரு மகத்தான தேசம் என்று ஒரு வாக்குத்தத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் அதை கண்டதே இல்லை, அங்கே ஒருவரும் போனதில்லை, அல்லது அதை குறித்து ஒன்றையும் அறியாதிருந்தார்கள். ஆனால் அதை பற்றினதான வாக்கு தத்துவத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் வனாந்திரத்தின் ஊடாக சொற்ப காலம் ஜீவித்தார்கள். அவர்கள் சரியாக எல்லை கோட்டண்டை வந்தபோது அவர்களுக்கு அங்கே யோசுவா என்ற ஒரு வீரமிக்க யுத்த வீரன் இருந்தான். யோசுவா என்பதற்கு யெகோவா இரட்சகர் என்ற அர்த்தம். எனவே அவன் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக சென்று அந்த தேசம் அங்கே இருக்கிறது என்ற அத்தாட்சியை கொண்டு வந்தான். எனக்கு அதை பிடிக்கும். அது ஒரு நல்ல தேசமாய் இருந்தது. ஒரு திராட்சை கொலையை 2 புருஷர்கள் சுமந்து கொண்டு வந்தனர். அது ஒரு நல்ல தேசமாய் இருந்தது. எனவே அவர்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசம் அங்கே இருக்கிறது என்ற அத்தாட்சியை அவன் கொண்டு வந்தான். இப்பொழுது சபைக்கு, நாம் ஒரு அழிவில்லாத தேசத்திற்கு, மரணமே இல்லாததான ஒரு தேசத்திற்கு, மரித்தோர்கள் எழும்புகின்றதான ஒரு தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாளையத்திலே ஒரு மகத்தான இரட்சகர் நமக்கு இருந்தார். இயேசு என்றால் யோசுவா இரட்சகர், பிரியமானவர் என்ற அர்த்தம். மரணத்தின் யோர்தானை அவர் கடந்து இன்னொரு தேசத்திற்குள் சென்று திரும்பி வந்தார். மரணத்திற்கு பின்னர் நாம் ஜீவிக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சியை கொண்டு வந்தார். ஆமென். எனவே மரணம் எதை நோக்கி இருக்கின்றது? அப்படியானால் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்தார். இப்பொழுது நம்முடைய சுதந்திர வீதத்தின் அச்சாரத்தை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். அதிகமாக சொல்வோமானால், இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அந்த பொருளின் பேரில் பிரசங்கிக்க எனக்கு அதிக பிரியம். ஆனால் மிகவும் நல்லதொரு உணர்வு எனக்கு இப்பொழுது இருக்கிறது. புரிகின்றதா? அதாவது அதன் அச்சாரத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாள் நாம் பாவத்தில் நடந்தோம், அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று உயிர் தேழ்தலில் அவரோடு எழுந்து பின்னர் நாம் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டோம். ஒருபொழுதும் இனிமேல் திரும்பி போவதற்கு விருப்பமில்லை. புரிகின்றதா? எல்லா மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலில் நாம் மறைமுகமாக இருக்கிறோம் என்ற அத்தாட்சியோடு நாம் பாவத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோம். புரிகின்றதா? அவரில் கொண்டுள்ள விசுவாசத்தினால் நம்மால் பாவத்திலிருந்து எழும்ப கூடுமானால் பாவ குப்பை தொட்டிக்குள் யார் திரும்பி போக விரும்புவார்கள்? பாருங்கள், நாம் மரணத்திலிருந்து கடந்து ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம். பாருங்கள், அதுதான் அச்சாரமாய் இருக்கிறது. ஆமேன். அதுதான் முழுமையான உயிர்த்தெழுதலின் அச்சாரமாய் இருக்கிறது. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா மரணமும், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் மேற்கொண்டு விட்டோம். ஏனென்றால் நாம் மரணத்திலிருந்து கடந்து ஜீவனண்டைக்கு வந்திருக்கிறோம். எலியா எலிசாவோடு ஒரு நாள் யோர்தான் மட்டுமாய் நடந்து வந்து அதை அடித்தான், அது 2 பிளந்தது. அவன் அதை கடந்து சென்றான். எலிசா 2 பங்கோடு திரும்பி வந்தான். நாம் கிறிஸ்துவோடு யோர்தானை அடிக்கும் போது நாம் ஒரு பங்கை படைபவர்களாய் இருந்தோம். ஆனால் நாம் திரும்பும் பொழுது இரண்டு பங்குகளோடு வருகிறோம். நாம் நித்திய ஜீவனை, பாவத்திலிருந்து உயிர்த்தெழுதல், இப்பொழுது நீதியில் பரிசுத்த ஆவியோடு, பின்னர் கிறிஸ்துவோடு திரும்புகையில் நாம் இரண்டோடு சரீர உயிர்த்தெழுதலோடும் திரும்பி வருகிறோம். நாம் அதில் இரண்டு பங்கு படைபவர்களாயிருக்கிறோம். எப்பொழுதுமே கிறிஸ்துவும் சபைக்கும் ஒரு பாவனையாக எலிசாவும் எலியாவும் இருக்கிறார்கள். ஓ, அதில் நான் துவங்க விரும்பவில்லை. என்ன 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 என்ன, இந்த 6 மணி நேர செய்தியில் இங்கே இதில் முடிக்கவே முடியாது. ஆம், எலும்பின் மேலுள்ள மாம்சம் சகோதரன் நெவில், அது இன்னமும் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. ஓ, நீங்கள் சந்தோஷமா இல்லையா? புரிகின்றதா? இனிமேல் அங்கு தொல்லை ஒன்றுமே இல்லை. அது என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் அதை கட்டுப்படுத்துகிறேன். எப்படி? என்னை ஒரு மேற்கொள்ளுகிறவன் ஆக்கிய அவர் மூலமாக. ஏனென்றால் நான் ஏற்கனவே மரணத்தை மேற்கொண்டு விட்டேன். நான் அதை எப்படி செய்தேன்? அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறதுனால். புரிகின்றதா? மரணம் பாபத்துக்குள் அவிசுவாசத்தில் இருக்கிறது. நான் ஒரு அவிசுவாசி அல்ல, நான் ஒரு விசுவாசி. அந்த காரியத்தில் இருந்து நான் எழுப்பப்பட்டேன், உயிர்த்தெழுந்தேன். என்னுடைய முழுமையான சரீர பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான உயிர்த்தெழுதலின் எல்லா காரியத்தின் அச்சாரமாய் அது இருக்கிறது. ஆமையா, உங்களுக்கு அது புரிகின்றதா? எனவே நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் மரணத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் உடையவர்களாய் இருக்கிறோம். அவர் மரணத்தை, நரகத்தை, பாதாளத்தை, வியாதியை, துயரங்களை, மற்றெல்லா காரியங்களின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறார். இப்பொழுது நாம் அவரோடு கூட எழுந்து உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகையில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா காரியங்களும் நம்முடைய பாதத்தின் கீழாக இருக்கிறது. சரீர பிரகாரமான எழுப்புதலும் கூட நம்முடைய பாதத்துக்கு கீழாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். உங்களுக்கு அது புரிகின்றதா? புரிகிறது என்றால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆமேன், அது நல்லது. உங்களுக்கு அது புரிகின்ற மட்டில் அது அருமையாயிருக்கிறது. புரிகின்றதா? அதை சிந்தையில் வைத்துக் கொண்டே இருங்கள். புரிகின்றதா? நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஒவ்வொரு வழியிலும், ஒவ்வொரு காரியத்திலும், எல்லா காரியங்களும் இப்பொழுது நமக்கு சொந்தமானது. இங்கே வெளி உலகமோ நாம் பைத்தியக்காரர் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் முழு உலகமும் நமக்கு சொந்தமாயிருக்கிறது. நீங்கள் அதை எப்படி சுதந்திரிக்க போகிறீர்கள்? நான் கூறினது போன்று. புரிகின்றதா? ஆபிரகாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் இருந்தான். தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். சில துரோகிகளால், நாடு கடத்தப்பட்டவர்களால் லோத்து கொண்டு போகப்பட்டான். அது அவனுடைய சகோதரனுடைய மகன். சரி, அந்த தேசத்தில் இருக்கும் எல்லா காரியங்களும் ஆபிரகாமை சேர்ந்ததா இருந்தது. அவன் ஒரு போர் வீரன் அல்ல. அவன் போரிட்டதே கிடையாது. அவன் எந்த போர் வீரனையும் தன்னிடத்தே கொண்டவன் இல்லை. அவன் சில வேலைக்காரர்களையே உடையவனாய் இருந்தான். பிசாசு வந்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்த ஏதோ காரியத்தை அவனிடமிருந்து பறித்துக் கொண்டு போனதை அவன் கண்ட போது அவனுடைய வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தானும் தானே ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான். தன்னிடத்தில் இருந்த ஒரு சில வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டு ராஜாக்களின் கூட்டத்தை எப்படித்தான் மேற்கொள்ள போகிறான் என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கூறினார். அவன் தன்னை பகுதிகளாக ஆக்கிக் கொண்டு ராஜாக்களை கொன்று போட்டு வெற்றியோடு திரும்பி வந்தான். அந்த தேசத்தில் உள்ள எல்லா காரியமும் அவனுடையது. லோத்து அதில் ஒரு பாகமாயிருந்தான். அது சரியே, தேசத்தில் ஒரு பகுதியாயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தின் மேல் அவனுடைய விசுவாசத்தை அவன் வைத்திருந்தான். ஓ என்ன, அந்த யுத்தத்துக்கு பின்னர் அங்கே அவன் மெல்கிசேதேக்கை சந்தித்தான். ஆபிரகாம் அங்கே பாதையிலே வந்து கொண்டிருக்கிறதை உங்களால் காண முடியவில்லையா? அவன் ஒரு போர் வீரன் என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் அதற்கு பின்னரே தான் ஒரு போர் வீரனாய் இருந்ததை அறிந்து கொண்டான். ஆமையா, வாக்கு தத்தத்தை தந்த ஒருவரான மெல்கிசேதேக்கை அவன் சந்தித்தான். இப்பொழுது நாம் ஆமோஸ் புத்தகத்தில் இருந்து வாசிப்போமாக. ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை என்ற பொருளின் பேரில் இந்த காலையில் நான் பேச போகிறேன். இருந்தாலும் 6 மணி நேரம் அல்ல, இருக்காது என்று நம்புகிறேன். புரிகின்றதா? இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் அழுத்தத்தை வெளியேற்றுதல் என்பதன் பேரில் பேச போகிறேன். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது நான் ஒரு குறை காண்போன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் தவறாக இருக்கின்ற எந்த காரியத்தின் மட்டுமே அன்றி நான் குறை கூறுபவன் அல்ல. தவறானதை நாம் குறை பார்க்க வேண்டும். உங்களுடைய பதிவாக்கும் கருவிகளை அறைக்குள்ளாக நீங்கள் இப்பொழுது துவக்கலாம். சரி, இப்பொழுது நாம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசிக்க
விரும்புகிறேன்.
இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம்
சொல்லாதிருப்பான்?
சமாரியா பட்டணத்திற்கு அப்பால் உள்ள குன்றின் மேல் அந்த காலை என்று நின்று கொண்டிருந்த போது அவனுடைய கண்கள் குறுகி இருக்க வேண்டும்.
I can see his steady hands as it moved to his gray beard.
அவனுடைய ஸ்திரமான கரங்கள் அவனுடைய தாடியை வருடுவதை என்னால் காண முடிகின்றது. உஷ்ணமான சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது.
He wasn't too glamorous to look at.
அவன் பார்ப்பதற்கு அப்படியொன்றும் வசீகரமாயில்லை. இன்றைக்குள்ள நவீன சுவிசேஷர்களிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாயிருக்கிறது.
His clothes was rugged. Shaggy looking beard. And
அவனுடைய உடை முரடாய் இருந்தது, தாடி முரடாய் காணப்பட்டது. கீழாக நோக்கி சமாரியாவை பார்க்கையில் அவனுடைய கண்கள் குறுகினது. அவன் பார்க்கக்கூடிய ஒரு உருவம் அல்ல, ஆனால் அவன் அந்த தேசத்திற்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை
உடையவனாயிருந்தான்.
கர்த்தர் அவனை சமாரியாவிற்காக அனுப்பினது. வந்து கொண்டிருக்கின்ற தொடர் கூட்டங்கள் நம்முடைய நவீன சுவிசேஷர்களுக்கு இருப்பதை காட்டிலும் அதிக வித்தியாசமானதாய் ஒரு கால் இருக்கக்கூடும். ஒரு எழுப்புதலுக்கு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் நினைப்பதை போன்று அவன் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு வேண்டியதை உடையவனாய் இல்லை. ஆனால் நினைவிருக்கட்டும், அவன் ஒரு நவீன சுவிசேஷகன் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். நவீன கருவிகளை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அவன் எப்படி காணப்படுகிறான், எந்த விதமான ஆடைகள் அணிந்திருக்கிறான், அவனுடைய தலைமையில் வாரி இருக்கிறதா, அல்லது அவனை யாராவது நோக்கி பார்க்கிறார்களா அல்லது இல்லையா என்பதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதே அவனுடைய முழு நோக்கமாயிருந்தது. இந்த ஆள் யார்? அது தீர்க்கதரிசியாகிய ஆமோஸாயிருந்தது. முரட்டுத்தனமான தனிப்பட்ட ஒருவனாயிருந்தான். ஆனால் அவன் எங்கே நிற்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் என்ன செய்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு உண்மையான வார்த்தை தீர்க்கதரிசியாயிருந்தான்.
And the reason he had come to this city,
அவன் இந்த பட்டணத்திற்கு வந்ததன் காரணம் என்னவென்றால் வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது.
And when the word of the Lord comes to a
கர்த்தருடைய வார்த்தை ஒரு உண்மையான ஊழியக்காரனிடத்தில் வரும்பொழுது அவன் போயாக வேண்டும். சூழ்நிலைகள் எப்படியாயிருந்தாலும் அல்லது கஷ்டங்கள் எப்படியாயிருந்தாலும் அவன் போய்த்தான் ஆக வேண்டும். அவன் ஆயத்தமாய் இருந்தாலும், அவன் அதை போன்று உணர்ந்தாலும், அவனுக்கு விருப்பமாய் இருந்தாலும், என்னவா இருந்தாலும் சரி, அவன் எப்படியும் போயாக வேண்டும். அது தேவன் பேசுகிறதா இருக்கிறது. அவன் இந்த செய்தியை சுமந்து சென்றாக வேண்டும். அவன் ஒன்றும் பைத்தியமானதற்கு போகவே இல்லை. அவன் பணத்திற்காக போகவில்லை. அவன் புகழுக்காக போகவில்லை. அவன் ஒரு காரியத்திற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே மாத்திரமே போகிறான். அவன் ஒரு வேலையுடையவனாயிருக்கிறான். அவன் கர்த்தரால்
அனுப்பப்பட்டவனாயிருக்கிறான்.
அவன் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு
போகிறான்.
அது கர்த்தருடைய ஒரு உண்மையான தீர்க்குதரிசியாயிருக்கிறது. என்னுடைய பேசும் பொருள் தேவனுடைய ஒரு உண்மையான தீர்க்குதரிசியின் பாதை என்பதாயிருக்கிறது.
Fearless man of God prophesied in the days.
இந்த மகத்தான பயமற்ற தேவனுடைய மனிதன் இரண்டாம் எரோபெயாமின் நாட்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவனுடைய சரித்திரத்தின் ஒரு பகுதியை நான் இங்கே எழுதி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
He prophesied about 13 years.
அவனுடைய 13 வருடங்களின் ஊழியத்தில் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான்.
And Jerome the second was just about as smart.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காலம் இருந்தது போன்று இரண்டாம் எரோபெயாம் அவ்வளவு சமத்தாயும் திறமைசாலியாயும் இருந்தான்.
He was a man that had brought prosperity.
அவன் இஸ்ரவேலுக்கு செழிப்பை கொண்டு வந்த ஒரு மனிதனாயிருந்தான்.
Israel was all flourishing.
இஸ்ரவேல் எல்லாம் செழிப்படைந்து கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ காரியம் அவனிடம் தவறாயிருந்தது. அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாயிருந்தான். நான் இதை ஒரு விதமாக அன்றொரு நாள் வாசித்துக் கொண்டிருந்தேன். அது இன்றைய நாளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் ஒரு விதமாக நினைத்தேன். ஒரு மனிதன் எவ்வளவு சாமர்த்தியமாய் இருந்தாலும், அவன் எவ்வளவு செய்யக்கூடியவனாய் இருந்தாலும், எவ்வளவு செழுமையாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. அவன் தேவனை விட்டு விலகினால் அவன் தேசத்திற்கே கடனாளியாயிருக்கிறான். தேவனையும் அவருடைய வார்த்தையும் விட்டு விலகியிருந்தார். அது இன்றைக்கு நமக்கு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு மூளை இருக்கிறது என்று காட்ட விரும்புகின்ற யாரோ ஒருவரும் பொருத்தமாய் இருக்கவில்லையா என வியக்கிறேன். ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை எடுத்துக்கொள்ள அவர்களிடத்தில் போதுமானது இருக்கின்றதா என்று நான் வியக்கின்றேன். அவன் ஒரு சாமர்த்தியம் உள்ள மனிதன்தான். சரி, இஸ்ரவேல் ஒரு பின்வாங்கி போன நிலைமையில் இருந்தது. அவளுடைய பிரசங்கிமார்கள், அவளுடைய ஆசாரியர்கள், அவளுடைய அரசாங்கமும் கூட எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியிருந்தது. இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு இருப்பதாக அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவர்கள் ஏன் தவறாயிருந்தார்கள்? அல்லது அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் என்னத்தை விசுவாசிக்க முடியும்? ஒரு முழு ஆசாரியத்துவ மனிதன், ஆயிரக்கணக்கான பிரசங்கிமார்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆளுநர்களும் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாவருமாயிருந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் அவர்கள் எல்லாரும் தவறாயிருந்தார்கள். அந்த சமயத்தின் செழிப்பிற்காக ஒரு ராஜா அவர்களுக்கு அவசியம் இல்லாதிருந்தது. அவர்களுக்கு தேவையாயிருந்தது ஒரு தீர்க்கதரிசியே. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு மட்டுமே வருகிறது. சில சமயங்களில் அவனுடைய வழிகள் என்ன என்பதை உங்களால் காணக்கூடியதா இருக்கும். அது ஒரு நல்ல கரடு முரடான வழியாயிருக்கும். எல்லா ஆசாரியர்களும் எல்லா பிரசங்கிமார்களும் எல்லா குறி சொல்லுகிறவர்களும் அரசாங்கமும் கூட அவனுக்கு எதிராக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியினிடத்திற்கே அவனிடத்திற்கு மட்டுமே வரும். அவர்களிடம் இருந்த அதே வேதாகமத்தை அவன் உடையவனாயிருந்தும் அவன் சரியான வார்த்தையை உடையவனாயிருக்கிறான். ஆனால் வார்த்தை அவனுக்கு தான், அவன் வார்த்தையை உடையவனாயிருக்கிறான் என்று தேவன் ரூபகாரப்படுத்தினார். ஒருபோதும் இல்லாதிருந்த மகத்தான கட்டடங்களையும் மத ஒழுங்குமுறைமைகளையும் முதலானவைகளையும் எல்லா இடங்களிலும் பலிபீடங்கள் கட்டப்பட்டு இருந்தும் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் உடையவர்களாயிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து லட்சக்கணக்கான மைல்கள் தூர இருந்தார்கள். காட்சியானது மிகவும் நன்றாக இன்றைக்கு பொருந்தும் என்று ஆமோஸின் புத்தகத்தை வாசிக்கையில் நான் தானே நினைத்தேன். நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். அரசாங்கம் எல்லாம், ஆசாரியர்களும், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டனர். அவர்கள் அதை எங்கே செய்தார்கள் என்பதை காண்பிக்க நான் இங்கே இன்னொரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் 2:4 வாசிப்போமாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, அதுதான் வார்த்தை, அதை வெறுத்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. அவர்கள் வார்த்தையை, வேதத்தை உடையவர்களாய் இருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய பொய்களை அதனோடு சேர்த்துக் கொண்டார்கள். அதுவே அவர்களை மோசம் போக்கினது. காரணத்தை பாருங்கள். இப்பொழுது அவர்கள் வார்த்தைக்கு அவர்களுடைய சொந்த மொழிபெயர்ப்புகளையும் அல்லது வியாக்கியானங்களையும் கொடுத்த காரணத்தால் அவர்கள் ஒரு தவறை உடையவர்களாயிருந்தார்கள். அது இன்றைக்கு பொருத்தமா இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அநேகர் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை கொடுக்க விரும்புகிறார்கள். நாம் ஒரு குழப்பத்துக்குள்ளாகிறோம். என்ன ஒரு கடிந்து கொள்ளுதலை இந்த தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து உடையவனாயிருந்தான். இப்பொழுது ஆமோஸ் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாயிருந்தான். ஆமோஸை குறித்து எப்பொழுதாவது வாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த பயமில்லாத தேவனுடைய மனிதனுடைய தைரியத்தை அறிந்திருப்பான். சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக அவன் கருதப்பட்டான். ஏனென்றால் அவன் அதிக காலம் இருக்கவில்லை, ஆனால் அவன் நிச்சயமாக கோடரியை மரத்தின் வேரருகில் வைத்தான். அவன் மிகுந்த பயமில்லாத தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக இருந்தான். அவன் ஒரு அபிஷேகத்தோடு வந்தான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு வந்தான். அவன் எதை குறித்து பேசுகிறான் என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் சரியான வியாக்கியானத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. ஆமோஸ் நாட்டுப்புறத்திலிருந்து, வனாந்திரத்திலிருந்து பட்டணத்தின் வசீகரத்துக்கு வந்தான். அதற்கு முன்னர் அவன் அங்கே வந்ததில்லை. அவன் ஒரு நாட்டுப்புற பையனாயிருந்தான். அங்கே எங்கேயோ வனாந்திரத்தில் இருந்தான். அவன் அங்கே வனாந்திரத்தில் இருந்த பொழுது, ஜெபத்தில் இருந்த பொழுது தேவன் அவனை சந்தித்து அவன் ஒரு பகுதியாக இருந்த அந்த வசீகரமான பட்டணத்தை பற்றி கூறினார். சமாரியா தலைநகரமாக இருந்தது. எரோபெயாமின் ஆட்சியின் நேரத்தில் அது தலைநகரங்களில் ஒன்றாக இருந்தது. அன்று காலையில் அவன் அந்த மலையின் உச்சியில் நின்று கொண்டிருந்த பொழுது அவனுடைய பழைய அநாகரீகமான நாட்டுப்புற உடைகளை அணிந்து நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய பாதங்கள் தூசியும் சேரும் படிந்ததா இருந்திருக்கலாம். அந்த பழைய கிடிந்த ஆடைகள் இரவிரவாக அதிலே படுத்து எழுந்திருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது, அந்த நாட்களில் குளியல் தொட்டிகள் கிடையாது. அவன் குளித்தே சில நாட்களாகி இருக்கலாம். அது ஒரு மனிதனின் அகத்தை புண்படுத்தாது. இன்றைக்கு அதிகப்படியாக வெளிப்புறத்தில் செய்யப்படுகிறது, அகத்திற்கோ போதுமானது செய்யப்படவில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோமா? தலைமயிர் சீவப்பட்டிருக்கிறதா? நம்முடைய உடைகள் மாற்றப்பட்டிருக்கிறதா? எல்லா காரியங்களையும் குறித்து அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். பின்னர் நம்முடைய அகத்தையோ எவ்விதத்திலும் போக அனுமதிக்கிறோம். அதே பழைய பாவ ஆடையை அணிந்து கொள்கைகளோடும் கோட்பாடுகளோடும் ஆத்துமா துர்நாற்றம் எடுத்துக்கொண்டு அதை ஒருபோதும் ஆராய்ந்து பார்த்து தீட்டு கடிக்கும் தண்ணீராக வார்த்தையினால் அதை உலகத்தின் காரியங்களில் இருந்து கழுவ வேண்டும். அப்படியா ஒரு காரியம் இருக்கிறது என்று கனவிலும் காணாத நவீன காரியங்களால் நிறைந்ததான அந்த வசீகரமான பட்டணத்தை அந்த காலையன்று மலையின் உச்சியில் இருந்து நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேலோ அப்பொழுது அதன் சிகரத்தில் இருந்தது. அதை சுற்றிலும் உள்ள எல்லா தேசங்களும் அதனோடு உடன்பாடு கொண்டதாக இருந்தன. மிகவும் வசீகரமாக இருந்தது. ஸ்திரீகள் நவீன நாகரிகத்துக்கு ஏற்றபடி உடுத்தி இருந்தார்கள். ஆண்களோ சுகபோக பிரியராய், ஓட்ட பந்தயம் ஓடுகிறவர்களாய், விளையாட்டு விழாவிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் போய்கொண்டிருந்தார்கள். அவனுடைய கண்கள் கூறுகிறதில் வியப்பொன்றுமில்லை. அந்த பட்டணத்தின் வசீகரத்தினால் அல்ல, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணங்களுக்கு வருகின்ற சிறு சுற்றுலா பிரயாணிகள் செய்வது போன்று அரை நிர்வாண ஸ்திரீகளையும் மனிதன் தன்னிச்சையாய் நடக்கிறதையும் பாவத்தையும் கண்டு கண்கள் குறுகின. என்னுடைய நண்பர்கள் சிலர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு மகத்தான வேதாகம கல்லூரிக்கு, ஒரு பெயர் பெற்ற வேதாகம கல்லூரிக்கு கீழாக பிரயாணமாய் போய் மீன் பிடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். அங்கே வீதியில் நாணல் கோரைகளின் மேல் வாலிப பையன்களும் பெண்களும் அரை நிர்வாணமாய் படுத்து கிடந்து, கல்லூரியிலிருந்து வந்தவர்கள் குடித்துக் கொண்டும் வெறித்துக் கொண்டும் இருந்தார்கள். கோரமாய் இருந்தது. மாணவர்களாய் இருக்கலாம் ஒரு கால் கல்லூரியில் இருந்து, இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற அநேக அமெரிக்கர்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் அவர்களுடைய பசியை தூண்டுகிறதாயிருக்கிறது. அவர்கள் லாஸ் ஏஞ்சலி கீழாக நோக்கி பார்க்கும் போது அல்லது விமானத்தில் அதை கவனித்து, நாம் எப்பொழுது லாஸ் ஏஞ்சலுக்குள்ளாக போவோம், அதற்கு முன்னர் அவர்கள் அங்கே போனதில்லை, அல்லது ஹாலிவுட்டுக்கு அல்லது புளாரிடாவுக்கு, அவைகளுடைய தென்னங்கன்றுகளுக்கு மேலாக உள்ள நியான் விளக்குகளோடு கண்டதே இல்லை. ஓ, அவர்களுடைய மூக்கிற்கு புது மாவு பூசுவார்கள், அழகு சாதனங்களை பூசிக் கொள்வார்கள். அவர்கள் இதுவரை கண்டிராத மிகுந்த வசீகரமானதாக நினைத்தார்கள். நேர்த்தியாக வளர்க்கப்பட்டு ஆடைகள் அணிந்து வீதிகளில் நடந்து போகின்றவர்களை காண்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே வெளியே போய் எவ்வளவு நெருக்கமாக ஆடைகளை அணிய முடிகிறது, அல்லது வீதியில் எப்படி மேலும் கீழுமாக நெளிந்து கொண்டு நடக்கிறார்கள் என்பதை காண விரும்புகிறார்கள். அப்பொழுது அவர்கள் அது ஏதோ அற்புதமான காரியமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியினுடைய கண்கள் உல்லாச பிரயாணிகளை போன்று வசீகரத்தின் காரணமாக குறுகவில்லை. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய நெறிமுறையின் சீர்கேட்டை கண்டு குறுகினர். அவனுடைய கண்கள் வசீகரத்தை நோக்கி பார்க்கவில்லை, வசீகரத்தின் காரணமாக அவைகள் குறுகவில்லை. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய முறைகேடும் குழப்பமுமான அசுசியானவைகளையும் அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த விதமாய் நடந்து கொள்ளுகிறதையும் கண்டதன் காரணமாக கண்கள் குறுகின. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என்று அவன் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. ஒழுக்கமின்மை, சீர்கேடான நிலைமை, அதை அவன் கண்டான். அவன் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது அதைதான். அது அவனுடைய கவனத்தை இழுக்கவில்லை, அது அவனுடைய ஆத்மாவை வருத்திற்று. ஏன்? அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார் என்பதையும், ஒரு ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதையும், அந்த ஆசீர்வாதத்தோடு ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய சித்தத்தின் மூலமாகவும் தேவனுடைய பாதையின் மூலமாகவும் தேவனுடைய ஜீவியத்தின் பாதையின் மூலமாகவும் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் என்னவா இருக்குமோ, அதிலிருந்து அதை ஒரு நெறிமுறை சிதைவுக்கும் மனம் திரும்பாத ஜனங்களுடைய கண்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் தூண்டுமாறு அவனுடைய நாட்களில் பிசாசு அதை தாறுமாறாக்கி போட்டான். அது இன்றைக்கு எப்படியாய் அதே விதமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அசிசையும் பாவத்தையும் கண்டும், இன்றைக்கு ஜனங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தையும் செய்கின்றவர்களையும் பார்த்தும், பிரசங்கிமார்கள் பிரசங்கத்தில் நின்று கொண்டு அவர்கள் அவர்களுடைய சபையின் ஒரு அங்கத்தினர்கள் அல்லது ஒரு ஸ்தாபனமாய் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள், அது என்னுடைய ஆத்மா புரிந்து கொள்வதற்கும் அதிகமாக இருக்கிறது. தேவன் பேசும்போது தீர்க்க தரிசன முறை, தேவனுடைய ஆவி ஒரு உண்மையான தீர்க்க தரிசியை சந்திக்கும் போது அவன் வார்த்தையோடு அறை கூவுவான். நான் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் யாரால் அவர்கள் வாயை அடக்கி வைக்க முடியும்? அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கண்டும் தன்னை ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அழைத்துக் கொண்டு எப்படி அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அதை எடுத்து கூறாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஸ்தாபனம் என்ன கூறும் அல்லது எந்த சபையும் என்ன கூறும் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அந்த காரணத்தினால் தான் நான் அவர்களை சார்ந்தவனாய் இருக்கவில்லை. முதலாவது காரியமாய் அவர்கள் உங்களை உதைத்து வெளியே தள்ளுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை முதன்மையாக வருகிறது. நீங்கள் ஒரு தூதனாய் இருந்தால் சொல்வதற்கு உங்களுக்கு ஏதாவது காரியம் இருக்கும். நீங்கள் இந்த வார்த்தைக்கு முதலாக எதையாவது கூறினால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூதுவன் அல்ல, நீங்கள் ஏதோ ஸ்தாபனம் அல்லது ஏதோ தத்துவத்தின் உடன்படிக்கையின் தூதனாய் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனின் ஒரு தூதுவனோ தேவனுடைய வார்த்தையுடையவனாயிருப்பான். நம்முடைய நண்பர் இன்று காலையில் நாம் அவரை நோக்கி பார்க்கையில் அவர் வார்த்தையை உடையவனாய் இருந்தார். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் அதன் வியாக்கியானத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று. ஏன்? நிச்சயமாக நாம் செய்கிறோம் என்று பாருங்கள். இப்பொழுது அதன் காரியம் என்னவென்றால், நாம் அவனை மலையின் உச்சியில் உடையவனாயிருக்கின்றோம். அவன் அங்கே நின்று கொண்டு அந்த பட்டணத்தின் ஊடாக நோக்கி பார்த்துக் கொண்டு அவனுடைய தலையை ஆட்டிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் பார்க்கையில் குறுகி தன் சட்டையின் கைகளை மடக்கி அவனுடைய முகத்தில் இருந்து வடிந்த வேர்வையும் தூசியும் துடைத்தான். உஷ்ணமான சூரியன் அவனுடைய வடுக்கு தலையின் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய தாடியை தொங்கிக் கொண்டிருக்க அதை அவனுடைய கைகளால் வருடிக் கொண்டிருந்தான். அவன் வசீகரத்தை பார்க்கவில்லை, அவன் பாவத்தை கண்டான். அது அவனை பிரியப்படுத்தவில்லை, அது அவனை விசனப்படுத்தியது. இஸ்ரவேலனாகிய என்னையா, என்னுடைய தேசம் எவ்வளவாய் செழித்திருக்கிறது பாருங்கள் என்று அவன் ஏன் சொல்லியிருக்க கூடாது? அதை போன்றதொரு காரியம் என்னவாக ஆக போகிறது என்றும் அதன் விளைவுகளை அறிந்துள்ள ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கும் பொழுது அவனால் எப்படி அதை கூற முடியும்? இன்றைக்கு நாம் அவனை மலையின் மேல் நிற்க வைத்து அவனை கீழாக நோக்கி பார்க்கும்படி செய்வோம். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் ஜெஃபர்சன்வில் ஜனங்களை அவன் நோக்கி பார்க்கட்டும். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் ஜனங்களை அமெரிக்காவில் எங்கே வேண்டுமானாலும் அவன் பார்க்கும்படியாய் செய்யுங்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுடைய கண்கள் மீண்டுமாய் குறுகும். அவனுடைய கரங்கள் அவனுடைய தாடியில் புரளும். ஏன்? உலகம் காண்கின்றதான வசீகரத்தையும் செழிப்பையும் அவன் காண்பதில்லை. தேவனிடத்திலிருந்து விலகி போவதை அவன் காண்கிறான். அவன் ஜனங்களின் நெறிமுறை சிதைந்து போயிருக்கிறதை காண்கிறான். அவன் தேசத்தின் பின்வாங்கி போகுதலையே காண்கிறான். சபையில் உள்ள அழுகி போன தன்மையே அவன் காண்கிறான். அவனுடைய கண்களை குறுக்கி அதற்குள்ளாக சென்று அதை துண்டங்களாக கிழித்து போட விருப்பமா இல்லாமல் அவனால் வேறு என்ன செய்ய முடியும்? அவனை ஒரு பேராயர் ஒரு கால் சந்தித்து, நீதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா, நீ என்ன சொல்லலாம், நீ என்ன சொல்லக்கூடாது என்பதை நாங்கள் உனக்கு சொல்லுவோம் என்று கூறியிருந்தால் என்ன? அவன் அதற்கு செவி கொடுப்பான் என்று நினைக்கிறீர்களா? வந்து எங்களுடைய ஸ்தாபனத்தை இப்பொழுது சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அவன் சொல்லி இருந்தால் என்ன? அவன் அதற்கு செவி கொடுப்பான் என்று நினைக்கிறீர்களா? மாட்டான். அது போன்றதான ஒரு மனிதனிடத்திலிருந்து என்னால் அதை யூகிக்க முடியவில்லை. முடியாது. அவன் தேவனால் அனுப்பப்பட்டிருந்தான். அவர்களுடைய ஒத்துழைப்பை அவன் உடையவனாய் இருக்க வேண்டியதில்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட நேரத்தை உடையவனாயிருந்தான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதில் அவன் வருகிறான். அதுதான் உண்மையான தீர்க்கதரிசி. அந்த விதமாகத்தான் அவன் பிரயாணம் செய்கிறான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடல்லாமல் வேறொன்றோடும் பிரயாணம் செய்யவில்லை.
Would this glamorous city of Samaria, this
இந்த வசீகரமான பட்டணமாகிய சமாரியாவும்,
இஸ்ரேல்,
இந்த தன் சொந்த நாகரிகத்தையும் உயர் கல்வி பெற்ற இஸ்ரவேலும், இந்த மெருகேற்றப்பட்ட பிரசங்கிமார்களும் ஆச்சாரியர்களும் முகமறியாத இந்த சிரியாளை ஏற்றுக்கொள்வார்களா? ஒருவேளை அவனுடைய இலக்கணம் மிகவும் மோசமாகவும் வனாந்திரத்தில் இருக்கும் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவனாகவும் இருக்கலாம். வீட்டை விட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனையும் அவருடைய வார்த்தையும் தியானிக்கும்படியாக வனாந்திரத்துக்குள் சென்று ஒரு தீர்க்கதரிசியாக ஆனான். அந்த விதமாக அவன் பிறக்கும்படியாக கர்த்தர் செய்தார். தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துக்கான ஒரு தூதனாக பிறக்கிறார்கள். தேவன் அவனை தம்முடைய முன்னறிவினால் காலத்தை அறிந்தவராய் பாவத்தை எதிர்த்து சத்தமிட அவருடைய ஆளை உடையவராயிருக்கிறார். அந்த வசீகர பட்டணம் அவனை ஏற்றுக்கொள்ளுமா? அவன் கூறினதற்கு அந்த பெண்கள் கவனம் செலுத்தி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த ஆச்சாரியர்கள் அவனுக்கு செவி கொடுத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏன் இல்லை ஐயா. அவன் எந்த ஸ்தாபனத்திடமிருந்தும் சிபாரிசு காகிதத்தை உடையவனா இல்லை. அந்த பரிசேயர்கள் என்னை அனுப்பினார்கள் என்றும் அவனால் கூற முடியவில்லை. சதுசேயர்கள் என்னை அனுப்பினார்கள் என்றும் அவனால் கூற முடியவில்லை. அவன் எந்த சான்றிதழ்களையும் சுமந்து கொண்டு வரவில்லை. அவன் எந்த குழுவினத்திலிருந்தும் ஏறும் ஐக்கிய அட்டை உடையவனாயில்லை. அவனுடைய கூட்டங்களுக்கு ஒழுங்கு செய்வதற்கு அவனுக்கு எந்த முன்னோடியும் இல்லை.
அங்கே எல்லா பரிசேயர்களும் சேர்ந்து ஒரு இணைந்த கூட்டத்தையோ ஒரு போதகர்கள் காலை உணவு கூட்டத்தையோ கூட்டி அவன் வருகிறான் என்று அவனுடைய கூட்டங்களை ஒழுங்குபடுத்தக் கூடவில்லை. அவன் அவர்களுக்கு முகமறியாதவனாயிருந்தான். அவனிடம் ஐக்கிய அட்டை ஏதும் இல்லை, அவனிடம் சான்றிதழ் ஏதும் இல்லை, மனிதனிடத்திலிருந்து எந்த சிபாரிசு கடிதமும் அவனிடம் இல்லை. ஆனால் அவனிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அதுதான் உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாய் இருந்தது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாயிருந்தான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாயிருந்தால் அது இது மட்டுமாய் நம்முடைய மனிதனினாலான திட்டங்களில் இருந்து வித்தியாசமாயிருந்தது. அவனுக்கு தேவையானதெல்லாம் அவ்வளவுதான். அவன் இந்த வழியாய் வந்திருந்தால் அவன் ஒரு சபையின் பெயரில் வந்திருப்பான். அவன் இந்த வழியாய் இருந்து வந்திருந்தால் அவன் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருப்பான்.
So a true prophet always comes away.
எனவே ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தில் வருவான். எப்பொழுதுமே அவன் கர்த்தருடைய நாமத்தில் வருவான். அவனால் ஐக்கிய சீட்டுகளை காட்ட முடியவில்லை. ஆனால் அவனோ தேவனுடைய வார்த்தை உடையவனாக இருந்தான். அதைதான் தேவன் ஜனங்களுக்கு அனுப்பினார். இப்பொழுது ஜனங்கள் தாங்களாகவே ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி கொண்டனர். அவர்களுக்கு வித்தியாசப்பட்ட வகுப்பான குழுக்கள் இருந்தது. அதை ஜனங்கள் உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் ஆமோசோ அதை உடையவனாய் இல்லை. அவன் வெறுமனே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அதைதான் அவன் உடையவனாயிருந்தான். இப்படி கற்பனையாக எனக்கு தோன்றுகிறது. அந்த ஓய்வு நாள் காலையில் அந்த ஆசாரியர்கள் ஒரு சிறு ஜெபம் முதலானவேளை செய்து ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நடத்தி ஒரு நாளில் ஜீவித்துதானே அந்த மகத்தான மோசேயின் மேலும் மற்றொரு நாளில் ஜீவித்துதானே இன்னொரு யாரையோ குறித்து சில காரியங்களை பேசிவிட்டு திரும்பி போயிருப்பார்கள் என்று. ஆனாலோ அந்த நாட்கள் இப்பொழுது கடந்து போனவைகளாக இருக்கிறது. ஜனங்களாகிய உங்களுக்கு நம்முடைய புதிய ஜனாதிபதியையும் நம்முடைய புதிய அரசாங்கத்தையும் நமக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். அதை போன்ற சில காரியங்களை பேசிவிட்டு வீட்டிற்கு போனார்கள். ஆனால் அந்த காரியங்களுக்காக அக்கறை ஏதும் இல்லாத இதோ ஒரு மனிதன் வருகிறான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு வருகிறான். புரிகின்றதா? அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வழியாக இருக்கிறது. ஒத்துழைப்பு கிடையாது. அவனை எதிர்த்து நிற்கிறது இன்னது என்பதை அறிந்திருக்கிறான். எல்லா காரியங்களும் தனக்கு எதிராக இருக்கும் என்று அறிந்திருக்கிறான். அவர்கள் அவனை புறக்கணித்து விட்டு அவனை திருப்பி அனுப்புவார்கள் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவனோ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறான். இயேசுவானவர் கல்வாரி அவரை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரோ கர்த்தருடைய நாமத்தினால் வந்தார். பாருங்கள், அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாய் இருக்கிறது. அவன் தேசத்திற்காக கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாய் வந்தான். ஆனால் உண்மையான கர்த்தருடைய வார்த்தையோ அந்த ஜனங்களுக்கு அந்நிய காரியமாய் இருந்தது. இருந்தாலும் அதை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். இது ஆழத்தில் பதிகிறது என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அவ்வளவு பக்தி உள்ளவர்களும் மார்க்க சம்பந்தப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று கருதினர். ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தையோ அவர்களுக்கு அந்நிய காரியமாயிருந்தது. அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு இருக்கிறது. உண்மையான தேவனுடைய வார்த்தை வெளிப்பட செய்யப்படும் போது அநேக பெந்தகோஸ்தே ஜனங்களுக்கு அது ஒரு அந்நிய காரியமாக இருக்கிறது. வார்த்தையின் உண்மையான வியாக்கியானம், உண்மையான வாதைகளும் சாபங்களும், உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தங்களை பரிசுத்தம் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற அநேக ஜனங்களுக்கு அது அந்நிய காரியமாயிருக்கிறது. சபை அங்கத்தினர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது ஒரு அந்நிய காரியமாயிருக்கிறது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அதை அவர்களிடத்தில் கூறுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்டதே கிடையாது. அப்படி இருந்தும் அவர்களுடைய ஸ்தாபனம் வளர்ந்து செழித்து வருகிறது, மேலும் மேலும் பெரியதாகுகின்றது. எல்லா நேரங்களிலும் அதிக அங்கத்தினர்களும் அதிக ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் வருகின்ற எந்த காரியமும் அந்த வகுப்பாருடைய குழுக்களில் இருந்துதான் வர வேண்டும் என்று அவர்கள் கருதினார். நிச்சயமாக அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்வார்கள். தேவனால் இந்த கல்லுகளினாலே தீர்க்கதரிசிகளை எழுப்பப்பட முடியும் என்பதை அவர்கள் அதிக காலத்துக்கு முன்பே மறந்து போனார்கள். ஒரு வனாந்திர காட்டுவாசியான மனிதனை எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கென்று நிற்க, அவருடைய நாமத்தினால் சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் கூறி கோடெறியை மரத்தின் வேரருகே வைத்து துண்டுகள் விழும்படி செய்யக்கூடிய மனிதரை இந்த கல்லுகளினாலே எழும்ப செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதா அல்லது கிடைக்கவில்லையா என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் அது உண்மையான தீர்க்க தரிசியின் பாதையாயிருக்கிறது. அவன் அதை சுலபமாக பெற்றுக் கொண்டான் என்று சில ஜனங்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவன் ஒன்று சேணம் பூட்டின அருமையான குதிரைகள் பூட்டப்பட்டு லகான்களோடு கூடிய குதிரை வண்டியில் கொண்டு வர பிரதான ஆச்சாரியன் அங்கே வெளியே பெரிய பெரிய காரியங்களை தலையில் அணிந்தவர்களாய் அவனுக்கு தலைகள் வணங்கி கனத்துக்குரிய டாக்டர் இன்னார் இன்னார் வருகிறார் என்பதோடு பட்டணத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை. அது ஏதோ ஸ்தாபன ஒழுங்குபடுத்தலாய் இருந்திருக்கும். மற்ற ராஜாக்கள் எல்லாம் வருவது போல அல்ல, அவர் ஒரு மாட்டுத் தோடுபத்தில் உள்ள முன்னணியில் வந்தார். ஆடம்பரத்தோடும் மகிமையோடும் அவர் வரவில்லை, ஆனால் மாட்டுத் தோடுபத்தில் பிறந்த ஒரு குழந்தையின் தாழ்மையில் அவர் வந்தார். ஆமோஸ் கர்த்தருடைய வார்த்தையாக வரவில்லை, ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையாயிருந்தான். என்ன தேவனுடைய வார்த்தையும் அது அந்த நபர் அல்ல, அது தேவனாயிருக்கிறது. நான் இந்த கிரியைகளை செய்கிறதில்லை என்று இயேசு கூறினார். அதற்கு அவர்கள், நீ ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு நீ உன்னை தேவனாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். அவர் சொன்னார், நான் தேவனுடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசியாதேயுங்கள். ஆனால் கிரியைகள் தாங்களாகவே பேசிக் கொள்ளுமே, ஆனால் உங்களுக்கு என்னை விசுவாசிக்க விருப்பமில்லை என்றால் கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். வீதியிலே நடந்து உலாவுகின்ற தேவனுடைய வார்த்தையாய் ஆமோஸ் இருந்தான். அவன் அநாகரீகமாக உலகத்தின் பாணியில் இல்லாதவனாய் நடந்தான். அவன் ஆவியின் வல்லமையில் வந்தான். அந்த விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தை வரும். ஸ்தாபன கோட்பாடுகளில் அல்ல, ஏதோ பெண்மைத்தனமாய் பிரசங்க பீடத்தில் இருப்பதல்ல, ஆனால் தேவனை தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் தேவனை வெளிப்படுத்த செய்யும்படியாக ஆவியின் வல்லமையோடு வருகிறது. அது ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. எவ்வளவு வித்தியாசம்! கல்லுகளினாலே உண்மையான தீர்க்கதரிசிகளை தேவனால் எடுப்பக்கூடும் என்பது அதிக காலத்துக்கு முன்னதாகவே மறக்கப்பட்டு போனது, ஆனால் இப்பொழுது அது உணர்ந்து கொள்ளப்பட்டது. அவர்களோ அவர்களுடைய ஸ்தாபனமோ ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை எழுப்ப வேண்டியதில்லை, ஏனென்றால் அவர்கள் ஒரு கால் செய்யக்கூடாமல் இருக்கலாம். ஏனென்றால் அப்படி அது அவர்களால் கூடுமானால் அவன் ஒரு ஸ்தாபன தீர்க்கதரிசியாயிருப்பான். ஆனால் தேவன் எழுப்புகிறார். தேவனுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக் கொள்கிறார். அவருடைய வேலையை செய்வதற்கு வழக்கமாக அவர் ஒன்றையும் எடுத்துக் கொள்வதில்லை. அது தேவன் என்பதை காட்டுகிறது. ஒரு மனிதன் பெருமையினால் நிறைந்தவனாய் தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்துக் கொண்டால் அப்பொழுது அவனை தேவனால் உபயோகிக்க முடியாது, ஏனென்றால் அவனிடத்தில் அவனுடைய சுயம் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளோடு காரியம் அந்தவிடமாகத்தான் இருக்கின்றது. தங்களுக்கு ஏதோ தெரியும் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். தனக்கு ஏதோ காரியம் தெரியும் என்று நினைத்துக் கொள்ளுகிறவன் அவன் அறிந்திருக்க வேண்டியதில் ஒன்றையும் அறிந்திருக்கவில்லை என்று வேதம் கூறுகின்றது. இன்றைய தொல்லை என்னவென்றால், நம்மிடத்தில் அதிக சுயமும் அதிக மாய்மாலமும் அதிக கல்வியும் அதிக மார்க்க ரீதியும் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் ரட்சிப்பை குறித்து ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. அதன் பரிதாபத்துக்குரிய பகுதியே அதுதான். ஆம், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அல்லது வார்த்தையின் உண்மையான தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ண தேவனால் கூடும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் இருந்து வெளிவர வேண்டிய அவசியமில்லை, தேவன் அவர்களை பயிற்சிக்கிறார். கல்லூரியில் 4 பட்டங்கள் பெற வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஒன்றும் BA பட்டமும் டாக்டர் பட்டம் முதலானவைகளை பெற்றிருக்க வேண்டியதில்லை. அவர்கள் அதை உடையவர்களாக இருக்க வேண்டியதில்லை. தேவன் தாம் விரும்புகின்ற எதையும் எடுத்து அவருடைய வார்த்தையை அதில் போடுகின்றார். அவர் அதை எப்படி செய்கிறார்? அவர் அதை வெளிப்பட செய்து அதை நிரூபிக்கிறார். இயேசுவானவர் எந்த குருமார் பள்ளியில் இருந்து வெளிவந்தார் என்று அவர்களால் கூற முடியவில்லை. அவருக்கு அப்படியும் இருக்கவில்லை. அவர் எந்த பள்ளியில் இருந்து வந்தார்? அவருக்கு எந்த பள்ளியும் இல்லை. நல்லது. அவர் என்ன உடையவராய் இருந்தார்? அவர் தேவனை உடையவராய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர்களால் எந்த பள்ளியையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை. பள்ளியில் இருந்து ஒரு மனிதனை தேவன் ஒருபோதும் எழுப்பினதில்லை. அவர் எப்பொழுதாவது செய்திருக்கிறாரா என்று போய் வரலாற்றை எடுத்து கண்டறியுங்கள். அவர் செய்வதில்லை. ஒன்றையும் உடையதா இல்லாத, அதற்கு நம்பிக்கை இல்லாத ஏதோ ஒன்றை எங்கேயோ இருந்து எடுத்து அதன் பின்னர் அவர் அதை உள்ளே கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை அதற்குள்ளாக பொருத்தி தம்மை தாமே வெளிப்பட செய்கிறார். அதைதான் அவர் ஆமோஸில் செய்து கொண்டிருந்தார். சரி, இப்பொழுது ஆமோஸின் வார்த்தைகள் அவர்களுடைய சொந்த கண்களுக்கு முன்னால் அந்த நாளிலே தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டது. ஆமோஸ் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாய் இருந்தான் என்பதை தேவன் ரூபகாரப்படுத்தினார். அவர் இப்பொழுதே நம்மிடத்தில் வருவதாயிருந்தால் நம்முடைய தேசமும் நம்முடைய ஜனங்களும் அதை போன்றதான ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பேப்டிஸ்டுகள் ஆமோசை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? மெத்தடிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள், பெந்தகோஸ்துகள், கத்தோலிக்கர்கள்? இல்லை ஐயா, இல்லை. அவனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் ஒரு நிமிடம் அவனை வண்டியில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா அல்லது இல்லையா என்று நாம் கண்டறிவோம். இன்றைக்கு நம்முடைய சபைகள் அவனை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஏற்றுக்கொள்ளாதா என்பதை நாம் பார்ப்போம். அவன் செய்யும் முதலாவது காரியம், அவன் எல்லா ஸ்தாபனத்தோடும் ஒத்து போக மாட்டான். ஏனென்றால் அது வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. ஆமையா, நம்முடைய முழு அமைப்பையுமே அவன் கண்டனம் செய்வான். அது சரியா? எல்லா உபதேசங்களும், எல்லா கோட்பாடுகளும், எல்லா ஸ்தாபனங்களையும் அவன் முழு காரியத்தையுமே கண்டனம் செய்வான். நான் வெறுமனை யூகிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அந்த மனிதன் எங்கள் பட்டணத்திற்கு வரவேண்டியது இல்லை என்று பெந்தேகோஸ்தே பிரஸ்பிட்டர் கூறுகின்றதை என்னால் காண முடிகின்றது. பிரஸ்பிட்டேரியன்களும் பேப்டிஸ்டுகளும் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏன் அந்த மூடனா? அவன் நம்முடைய தேசத்தின் பக்கமே வரக்கூடாது. அவன் ஒரு பைத்தியமே என்று வேறொன்றும் இல்லை. அவனை சிறையில் அடிக்கும்படியாய் அதற்கான தாக்கீதுகளில் கையொப்பம் விடுவார்கள். அவர்களால் கூடுமானால் அவனை வீதிகளில் வராதபடி செய்து விடுவார்கள். ஆனால் அவனை அங்கேயே வைக்க உங்களால் முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஓ இல்லை, தேவனுடைய வார்த்தையை உங்களால் கூண்டிற்குள் அடைத்து வைக்க முடியாது. இல்லை இல்லை, எப்படியா இருந்தாலும் அது வெளிவரும். அவர்களது சிறையில் அடைத்து வைக்க முயற்சித்த போது ஓர் இரவு சிறை கம்பிகள் திறவுண்டன. ஒரு வெளிச்சம் உள்ளே வந்து அவனை வெளியே கொண்டு வந்தது. இல்லை, அவன் நிச்சயமாக நம்முடைய இன்றைக்குள்ள அமைப்போடு ஒத்து போகவே மாட்டான். அவன் என்ன செய்ய துவங்குவான்? அதை கிழித்தறிவான். ஏன்? அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறான். அவனுடைய கூட்டங்களை துவங்க அவன் நேராக அஸ்திபாரத்துக்கே போய்விடுவான். நேராக திருப்பி சென்று அதனின்றி எல்லா கோட்பாடுகளையும் கிழித்து போட்டு திரும்பி அஸ்திபாரத்துக்கே செல்வான். அஸ்திபாரம் என்னவா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. சரி, வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. எனவே எல்லா ஸ்தாபனத்தையும், எல்லா கோட்பாட்டையும், எல்லா உபதேசத்தையும் அதிலிருந்து கிழித்து பக்கவாட்டில் எரிந்து விடுவான். அதை நித்தியத்துக்குள்ளாக தகர்த்து போடுவான். பெந்தகோஸ்துக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா. பேப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை ஐயா. நசரேயர்கள், பரிசுத்த யாத்திரிகள், அவர்கள் அவனை வெறுப்பார்கள். நிச்சயமாக போய் அவனை சந்தித்து ஒரு மோட்டார் வாகனத்தில் அவனை பட்டணத்திற்குள் கொண்டு வருவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சூரியன் அங்கே அவனை உயரே பொசுக்கும்படி அவர்கள் ஜெபிப்பார்கள். அவனை பட்டணத்திற்கு புறம்பே வைக்கும்படி தடைகளை அமைத்திருப்பார்கள். ஏன்? உங்கள் ஜீவியத்தில் கண்டிராத அளவிற்கு அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த பைத்தியக்காரனை இந்த பட்டணத்திற்கு புறம்பே வையுங்கள் என்று போதகர்கள் கூட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாயிருந்தான். பாருங்கள், ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாய் இருக்கிறது. அவன் வெறுக்கப்படுவான். நிச்சயமாக அவனுடைய கூட்டங்களுக்காக அவன் நேராக அஸ்திபாரத்துக்கே போவான். இப்பொழுது மெத்தடிஸ்டுகள் எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பேப்டிஸ்டுகளே ஆகிய நீங்களும் இங்கே சுற்றி இருக்கின்ற எல்லா ஜனங்களும் இப்பொழுது வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பெந்தேகோஸ்துகள் எல்லாரும் தேவன் அடைக்கப் போகின்ற கடைசி கூட்டம் நீங்கள் தான் என்று உரிமை கோருகிறீர்கள். நீங்கள் எல்லாருமாக என்னிடத்தில் வர நான் விரும்புகிறேன். என்னுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவன் கூற மாட்டான். நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் துவக்க அடையாளம் என்ன? அந்த கேள்விகளை அவருடைய முகத்தின் மேல் தூக்கி எறிவார்கள். அவன் வேதாகம சத்தியத்தோடு திரும்பி வரும்பொழுது அவர்கள் அவனை ஏற்க மறுப்பார்கள். ஆனால் அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாக இருக்கிறது. அவன் அதையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டியவனாயிருந்தான். புரிகின்றதா? நிச்சயமாக நாம் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லை ஐயா, நம்முடைய நாட்டை சுற்றி அவனுடைய கூட்டங்கள் நமக்கு வேண்டாம். உண்மையாகவே வேண்டாம். நாங்கள் அவனை வைத்துக் கொள்ள மாட்டோம். இல்லை ஐயா. ஆனால் அவன் வந்து சபையை திரும்ப வார்த்தைக்கு கொண்டு வருவான். ஏனென்றால் அதுதான் அஸ்திபாரமாக இருந்தது. வேறு யாராவது வேறு எந்த அஸ்திபாரத்தை போட்டாலும் அது அமிழும் மணலாயிருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மேல் மட்டும்தான் தேவன் அவருடைய சபையை அப்போஸ்தல உபதேசத்தின் மேல் கட்டுவார். அன்று நாள் நான் கூறிக்கொண்டிருந்தபடியாய் அங்கே யாரோ உத்தரிப்பு ஸ்தலத்தை குறித்து பேசிக்கொண்டு பரிசுத்த பிரான்சிஸ், பரிசுத்த சிசிலியா போன்ற அநேகரை குறிப்பு காட்டி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு வெளியே ஜெபித்துக் கொண்டு அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுக்கிறார்கள் என்கிறார்கள். அறிவேத பூர்வமான அதிகாரமா இல்லை, அது அதிகாரமே இல்லாத ஜனங்களாய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் வேதபூர்வமான அதிகாரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அது அவர்களுக்கு முரண்பாடாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பொய்யாக இருக்கிறது. ஒரு உத்தரிப்பு ஸ்தலத்தில் எனக்கு விசுவாசம் உண்டு, அது சரியாக இப்பொழுதே என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சொந்த ஆத்மாவை நீங்கள் உத்தரிக்கிறீர்கள். உத்தரிப்பு ஸ்தலம் என்றால் சுத்தமாக்க என்று அர்த்தமாகும். நீங்கள் ஏதோ தவறான காரியத்தை செய்கிறீர்கள் என்பதை காணும் போது அங்கே வெளியே சென்று அறிக்கையிடுதல், ஆடுதல், உபவாசித்தல், ஜெபித்தல், இவைகளின் மூலமாக அதை உங்களில் இருந்து சுத்திகரியுங்கள். கர்த்தர் என்னிடத்தில் வந்து அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நான் எப்பொழுதும் அந்த சர்ப்பத்தை கட்டுகின்றதை குறித்து காண விரும்புகிறேன் என்ற தரிசனத்தை கொடுத்த போது சிலர் என்னை பார்த்து சிரிக்கவும் செய்தனர். அந்த விதமாக நான் அடியெடுத்து வெளியே வைக்கும் போது என் ஜீவிய காலமெல்லாம் நான் அதைதான் விரும்பினவனாய் இருக்கும் பொழுது எப்படி என்று நான் எப்பொழுதும் வியப்பதுண்டு. பின்னர் நான் உபவாசிக்கவும் ஜபிக்கவும் துவங்கினேன். அதற்காக நீ என்ன செய்வாய் என்றனர். நான் போதுமான அளவு உத்தமமாய் இல்லை என்று அவர் கூறினார் என்று நான் சொன்னேன். என்னை நான் சுத்தமாக்க நானே வந்தாக வேண்டி இருக்கிறது. நீ மறித்து யாரோ குருவானவர் வந்து உன்னை சுத்தப்படுத்த முயற்சிக்கும் வரை காத்திருப்பதல்ல. உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்குங்கள். ஆனால் பாருங்கள், அவர்கள் அதை அதிகாரபூர்வமான வார்த்தையிலிருந்து வெளியே எடுத்து பணத்தை சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்காக மனிதனினால் ஆன கோட்பாடுகளின் கரங்களில் வைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான சபை, உலகத்தில் உள்ள மகத்தான வல்லமைகள், அரசாங்க வல்லமைகள், இவைகளை நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எந்த வார்த்தையும் தவறாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் அது வார்த்தை அல்லது ஒன்றுமே இல்லை. ஆமையா, ஆமையா. அவன் நேராக அஸ்திபாரத்துக்கே செல்வான். அவன் காரியத்தை துண்டு துண்டாக கிழித்து போடுவான். ஆமோஸ் இன்றைக்கு இங்கே இருந்திருந்தால் அவன் அதை செய்துதான் ஆக வேண்டும். அவனால் வேறொன்று செய்ய முடியாது. அவனால் வேறொன்று செய்ய முடியாது. ஏனென்றால் நினைவிருக்கட்டும், வார்த்தை அவனிடத்திற்கு வந்ததான ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். வார்த்தைக்கு திரும்பி போவதை தவிர அவனால் வேறொன்று செய்ய முடியாது. தேசத்தில் உள்ள எல்லா பெந்தேகோஸ்துகளும் ஒன்று கூடி வந்து, ஐயா ஆமோஸ் அவர்களே, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் நீரோ வார்த்தையை விட்டு விலகி இருக்கின்றீர், நாங்கள் உம்மை சரிபடுத்த போகின்றோம் என்று கூறியிருந்தாலும் அக்கறை இல்லை. அவன் வார்த்தையோடு நின்றிருப்பான். அவன் செய்யத்தக்கதாக அங்கே வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவனுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு ஏதும் தேவையில்லை. கொடுக்கும்படியாக அவன் ஒரு செய்தியுடையவனாயிருந்தான். பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்திற்கு வரும். அவன் வார்த்தையை பிரசங்கிக்க போகிறான். அது வேதத்தில் இருக்கின்றது போன்றே அவன் பிரசங்கிக்க போகிறான். ஆகையினால் நாம் அவனை நிராகரிப்போம். அது சரியே. அது என்னவாக இருக்க போகிறது என்று எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை, வார்த்தையின் வியாக்கியானம், சரியான வியாக்கியானம் தீர்க்க தரிசனத்திற்கு வரும். இஸ்ரவேல் எப்பொழுதுமே கோட்டை விட்டு விலகி இருக்கும். அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அந்த வார்த்தையை வியாக்கியானிக்க தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த தீர்க்கதரிசி உரைத்து அது நிறைவேறினால் அப்பொழுது அது உண்மையே என்று அவர் கூறினார். அவருடைய தீர்க்கதரிசிகள் சரியாக இருக்கிறார்கள் என்று அவர் ரூபகாரப்படுத்தினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான், இதை நீங்கள் அறிவீர்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இயேசு கூறினார். கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி என்று உரிமை கோரிக்கொண்டு எப்படி தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்க முடியும்? அவர்களுடைய சொந்த விளக்கத்துக்கு அங்கே வேறு ஆதாரம் ஏதும் இல்லாதிருக்க எப்படி ஒரு மனிதன் தேவனுடைய பட்ட பெயர்களாகிய பிதாகுமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே மறுதளிக்க முடியும்? நான் ஒரு கால் கடினமாகவும் உற்றப்படுத்துவதாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த விதமாக இருப்பதற்கு இதுவே நேரமாக இருக்கிறது. உண்மைதான். இன்றைக்கு ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோரிக்கொண்டு எப்படி அவர்கள் இங்கே எல்லா காரியத்திற்கும் ஓடுகிறார்கள்? ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டி கொண்டும், அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டும், புகைத்துக் கொண்டும், பட காட்சிகளுக்கு போய்கொண்டும், என்ன விதமான பழைய படமாக இருந்தாலும் இவ்விதங்களாய் நடந்து கொள்ள முடிகிறது. அதை பரிசுத்தாவி என்று எனக்கு சொல்லுகிறீர்களா? அதை நீங்கள் என்னிடம் ஒருபோதும் கூறாதேயுங்கள். அப்படி ஒரு காரியத்தை அங்கே செய்ய கூடுமானால் நீங்கள் தேவனை அவருடைய வயிற்றில் சுகவீனமாக்குகிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நிச்சயமாய் கூற முடியும். அதை போன்றதாக உங்களை அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்படி அங்கே இருக்க முடியும்? அவர்களுடைய காணிகளினால் அவர்கள் அறியப்படுகிறார்கள். அவர் ஒவ்வொரு தலைமையினை வெட்டி கொண்ட ஸ்திரீயையும் நொறுக்கி கண்டனம் பண்ணுவார். அவனால் எப்படி மற்றெதையோ செய்ய முடியும்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தான் வார்த்தை. அவன் யெசபேல்களே உங்களை தான் என்பான். அவன் அவளிடம் கடினமாக இருப்பான். ஏன்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் வார்த்தையோடு நின்றாக வேண்டும். அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா. அவன் ஒரு மதவெறியன், ஸ்திரீகளை வெறுப்பவன். வேதத்தில் இருக்கிற அந்த பண்டைய பவலை போன்ற அவன் அவ்வளவு மோசமாய் இருப்பான் என்று அவர்கள் கூறுவார்கள். ஒரு பாவனை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற ஒரு குழுவாயிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக ஜீவிக்க முயற்சித்தாலும் அக்கறை இல்லை. இதனோடு அதற்கு ஏது காரியமும் செய்வதற்கில்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுத்து அதனோடு இசைந்து நிற்காத வரைக்கும் நீங்கள் ஒரு பாவியாய், ஒரு அபிசுவாசியாயிருக்கிறீர்கள். அதைதான் அவன் கூறுவான். ஓடரியை சரியாக மரத்தின் வேரருகே வைப்பான். அவன் ஒன்றையும் மீறியாய் வைக்க மாட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய உண்மையான பாதையாயிருக்கிறது. அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை. அவர்கள் அந்த வார்த்தைகளோடு இருப்பார்கள். அது அவர்களுடைய சொந்த தாயாகவோ அல்லது தகப்பனாகவோ இருந்தாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. இயேசு அதை செய்தார். அவளை ஒரு தாய் என்று கூட அழைக்கவில்லை. அவள் தாய் அல்ல. அவர் தேவனாய் இருந்தார். தேவனுக்கு ஒரு தாயார் கிடையாது. அப்படியாய் அவருக்கு இருந்தால் அப்போது அவருடைய தகப்பனார் யார்? அவன் அவைகளை நோக்கி கண்டனம் பண்ணி இருப்பான். அவன் எல்லா ஸ்தாபனங்களையும் கண்டனம் செய்வான். ஏனென்றால் அவைகளில் ஒன்றும் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கவில்லை. அவைகளில் ஒன்றையும் என்னால் அப்படி காண முடியவில்லை. அவர்கள் ஸ்தாபனமாக்கினவுடனேயே அவர்கள் அப்பொழுதே வார்த்தைக்கு எதிராக ஆனார்கள். வார்த்தை எதை கண்டனம் பண்ணினதோ அதை எப்படி ஒரு தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க முடியும்? ஆனாலும் தன் சகோதரனை புண்படுத்த அவன் விரும்பவில்லை. ஆனால் இருப்பினும் அவன் அதை செய்தாக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். சத்தியமான தேவனுடைய வார்த்தையின் பிரதிநிதித்துவமாய் அவன் இருந்து அதனின்று சிறிது அளவும் கூட எந்த விதத்திலும் ஆசையவே இல்லை. கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாயிருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை. என்னிடத்தில் வந்து கர்த்தாவே, நீர் என்னை ஒரு தீர்க்க தரிசியாய் ஆக்கி இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூறுங்கள். அவர் அதை செய்யவில்லை. இல்லை, அவர் அதை செய்யவில்லை. சபைகளின் முறைகேடான கிரியை அவன் கண்டனம் செய்திருப்பான். இந்த பங்கோ விருந்துகளும் அவர்களுக்கு உண்டாய் இருக்கின்ற எல்லா காரியங்களும் சீட்டாட்டங்களையும் விருந்துகளையும் அவைகள் ஒவ்வொன்றையும் அவன் கண்டனம் செய்வான். அவைகள் புறப்பட்டு வந்ததானே நரகத்துக்குள்ளாக அவைகளை நொறுக்கி போடுவான். சிந்தியுங்கள், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. சபை இன்றைக்கு அவனை ஏற்றுக்கொள்ளாது. பெந்தேகோஸ்து அவனை ஏற்றுக்கொள்ளுமா? அவன் அங்கே உள்ளாக சென்ற உடனேயே தலைமயிரை வெட்டி கொண்ட எசபேல்களாகிய உங்களை தான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியவில்லையா என்பான். தோளோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடை அணிந்து இங்கே வந்திருக்கின்றாயே, நூற்றுக்கணக்கான ஆண்களோடு நீ ஒவ்வொரு நாளும் பேசித்தனம் பண்ணுகிறாய் என்ற குற்றத்தை உடையதாய் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாதா என்று கூறுவான். அதைதான் அவன் கூறுவான். நல்லது. அந்த தடித்த வயதான வழுக்கு தலையான நரைத்து போய் காணப்படுகிறவன், அவனை பிரசங்க பீடத்திலிருந்து வெளியே தள்ளுங்கள். நாம் தர்மகர்த்தாக்கள் வாரியத்தை கூட்டுவோமாக. கண்காணிகளே, இவனை வெளியே கொண்டு போங்கள் என்று கூறுவீர்கள். நிர்பாக்கியமுள்ள மாய்மாலக்கார கூட்டமே, உங்களை தான். அது உண்மை. ஆமோஸ் அப்படி அதை கூறியிருப்பான். பின்னர் உங்களை நீங்களே, நாங்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏனென்றால் அவன் ஒருவன் தான் வார்த்தையை மறுதளிக்கிறான். நான் பாஷைகளில் பேசினேன் என்று கூறி பின்னர் தலைமயிரை வெட்டி கொள்ளுதல், தேவனுக்கு மகிமை அல்லேலூயா என்று கூறுதல். அந்த விதமாக தலைமயிரை வெட்டி கொண்டு ஜெபம் செய்வது ஒரு ஸ்திரீக்கு லட்சணமாய் இருக்குமோ என்று வேதம் கூறுகின்றது. அப்படி இருந்து கொண்டு உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளுகின்றனர். உங்களுக்கு தான் வெட்கம். எங்கேயாவது ஒரு மூலைக்கு நகர்ந்து போய் தேவனோடு உங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த பழைய குட்டையான ஆடைகளை அணிந்து கொண்டு இங்கே வெளியே முற்றத்துக்கு போய் அங்கே வெளியே படுத்து கிடப்பது. ஆனால் உனக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான ஆண்களோடு விபச்சாரம் செய்கிறாய் என்று இயேசு கூறினார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவள் தான் அந்த விதமாய் காட்சி அளித்தார். நீங்கள் அதை உங்களுக்குள்ளாய் செய்தீர்கள். நீங்கள் அதை உண்மையாக செய்கிறீர்களோ இல்லையோ. நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்தவளாக இருக்கிறீர்கள், நீங்கள் அதிலிருந்து எழும்பியிருக்கிறீர்கள். நான் கூறினது போன்று துவக்கமாயிருக்கின்றது. நீங்கள் உங்கள் தலையை வெட்கத்தால் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். அவர்கள் மேல் இச்சை கொள்ளும்படியாக ஸ்திரீயை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்தின் காரியத்துக்கு உங்கள் கண்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்டதொரு காரியத்தை செய்கின்றவனே உன்னைதான், உன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறாயா? அதைதான் அவன் உங்களிடத்தில் கூறுவான். இன்று காலையில் நான் அவனுடைய வார்த்தைகளை எடுக்க முயற்சிக்கிறேன். அவைகளே அவனுடைய வார்த்தைகளாயிருக்கும். அவன் ஒரு உண்மையான தீர்க்குதரிசி என்பது நினைவிருக்கட்டும். அவன் வார்த்தையோடு நின்றுதான் ஆக வேண்டும். நான் வெறுமன் அவனுடைய வார்த்தைகளை தான் கூறுகிறேன், அவ்வளவுதான். ஏனென்றால் நீங்கள் அவனை கொண்டு வந்திருந்தால் அவன் வார்த்தையாயிருக்கிறான். அப்படியானால் வார்த்தை தானே இது கூறுகிறது. நீங்கள் ஒரு கால அந்த மனிதனை வேண்டாம் எனலாம், ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை உடையவளாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருக்கலாம். ஒவ்வொரு மனிதனின் உபதேசத்தையும் அவன் கண்டனம் செய்வான். உதாரணமாக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலான ஞானஸ்தானம், அவன் அந்த காரியத்தை நேராக தூக்கி நித்தியத்துக்குள்ளாக எறிவான். அவன் அதை கண்டனம் செய்வான். எனவே அதன் ஒரு துளி வாசனை கூட இருக்காது. ஆமையா, அதன் பேரில் இன்றைக்கு எத்தனை சபைகள் அவனை இன்று காலையில் ஏற்றுக்கொள்ளும். அதன் பின்பு அவர்கள் இந்த இயேசுவின் நாம கூட்டத்தார்கள், ஓ அதன் பெயரில் நாங்கள் அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுவார்கள். அதன் பின்னர் உங்கள் ஸ்தாபனத்தை அவன் நேராக உங்களையே அதை கொண்டு நொறுக்குவான். உங்களுடைய குட்டையாய் தலைமையில வெட்டி கொண்ட பெண்கள், நீங்கள் அதை கண்டு கொள்வதே இல்லை, அது உண்மை. உங்களுடைய மனிதன் அவர்கள் செய்கிறதும் நடந்து கொள்கிறதுமான பாதை, அது உண்மை. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது நல்லது என்று அதிகப்படியான ஜனங்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லா காரியத்தையும் உலகத்துக்கு விற்று போட்டு தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் நிற்க ஆயத்தமா இருந்தால் அப்படியாயிருக்கிறது. இப்பொழுது எந்த விதத்திலும் நாமும் நம்முடைய ஸ்தாபனங்களும் இன்றைக்கு அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக நமக்கு அவனோடு ஏது காரியமும் செய்வதற்கில்லை. அவன் அதை வெடிக்கின்றதை கவனியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று உரிமை கோரும் அதே தேவனே உங்களை அழிக்கப் போகின்றார் என்று அவன் கூறினான். அதை குறித்து அது என்ன செய்யும்? பெந்தேகோஸ்தினர் செய்கின்ற அவர்களுடைய முறைகேடான கிரியைகளில் இருந்தும், அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் இருந்தும், அதை செய்ய அனுமதிக்கும் காரியங்களில் இருந்தும் அவர்கள் விசுவாசிக்கும் அதே தேவன் அந்த ஸ்தாபனங்களின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். சரியாக அறைதான் ஆமோஸ் அவர்களிடம் கூறினார். அவர்களோ, ஓ எங்களுக்கு ஆபரகம் உண்டு, எங்களுக்கு இது உண்டு, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, எங்களுக்கு ஆச்சாரியர்கள் உண்டு, எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு என்று கூறுகிறார்கள். ஓ சகோதரனே, அவர்களை நோக்கி அவன் பார்க்கையில் அந்த கண்கள் குறுகி அவர்களுக்குள்ளாக அந்த வார்த்தைகளை அவன் வெடித்தான். ஆமையா, நிச்சயமாக அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை ஐயா, அவர் சொன்னால் உங்களுடைய மனிதனினால் உபதேசங்களோடு அவர்கள் அவர்களை அழித்து போடுவார் என்றான். அதைதான் அவன் இன்றைக்கு உங்களுக்கு கூறுவான். அன்றைக்கு அவன் செய்த அதையே அவன் கூறுவான். லட்சக்கணக்கான டாலர்கள் கொடுத்து நீங்கள் ஆலயங்கள் கட்டுகின்ற அதே தேவனே, ஒரு கால் நீங்கள் கட்டும் புண்ணிய ஸ்தலங்கள் நேசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிற அதே யெகோவா, அதே தேவனே உங்களை அழித்து போடுவார். ஏனென்றால் நீங்கள் வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் என்று அவன் கூறினான். அவ்வண்ணமே இன்றைக்கு இருக்கிறது. நாங்கள் சேவிக்கிறோம் என்று அமெரிக்கா உரிமை கோரும் அதே தேவனே தேசங்களின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அதை அழித்து போடுவார். நீங்கள் அதிலிருந்து நெளிந்து வெளியே வர முடியாதபடி அது அவ்வளவு ஆழத்துக்கு போய்விட்டது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய சொந்த மனிதனான கொள்கைகளும் முறைகேடான ஜீவியமும் கேடானதுமானவைகள் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு விலக்கி உள்ளதால் நீங்கள் நேசிக்கள் என்று உரிமை கோரும் அதே தேவன் என்றாவது ஒரு நாள் உங்களை அடித்து போடுவார். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. வேறொன்றும் அவர்களுக்கு விட்டு வைக்கப்படவில்லை. வார்த்தையோடு இசைந்திருங்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேசத்தை கடந்து சத்தியத்தை அவர்களுக்கு கூறுங்கள். வீண் சந்தடி செய்து கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டும் அப்படியாய் போய்க் கொண்டிருக்கும் ஓடியக்காரர்கள் மனிதன் கண்டனம் செய்யப்படுகிறான். தாவணங்கள் உங்களை புறம்பாக்கி போடுகின்றது. ஸ்திரீகள் அவர்களுடைய தலையை அசைத்து ஒன்றுமில்லாததற்கு அவர்களுடைய தலைமையை வளரவிட மாட்டார்கள். சரியாக அந்தந்த வருடத்தின்படியாய் உடைகளை அணிகிறார்கள். அவர்கள் வாத்தின் முதுகில் தண்ணீர் ஊற்றுவது போல் இருக்கிறார்கள். இருந்தாலும் தேவனை நேசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறார்கள் என்று அவர் கூறினார். இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை எடுத்துக்கொண்டு தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று. அதுதான் ஒரு உண்மையான தீர்க்குதரிசியின் பாதையாயிருக்கிறது. புரிகின்றதா? அது ஒரு சுலபமான வழி அல்ல. மேலும் கீழுமாக குதித்து கூச்சலிட்டு எல்லாருமாக தோள்களில் தட்டி கொடுப்பதும் எல்லாராலும் கருதப்படுகின்ற ஒன்றல்ல அது. அப்படியானால் நீ ஒரு உண்மையான தீர்க்குதரிசி அல்ல என்பதன் அடையாளமாக அது இருக்கிறது. நீ எதை பேசிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடத்தில் இல்லை என்பதன் அடையாளங்களில் ஒன்றாயது இருக்கிறது. அவர்கள் அவன் மேல் கோடரியை வைத்தார்களே ஒழிய எப்பொழுது அவர்கள் அவனை முதுகில் தட்டி கொடுத்தார்கள், அவன் ஏன் அப்படியே திரும்பி அவர்களை கண்டனம் செய்தான். சரிதானே? ஆமோசை அவர்களால் முதுகில் தட்டி கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. இல்லை ஐயா, தேவனுடைய சத்தியத்தை அவன் அவர்களிடம் கூறினான். நான் போக போகின்றதானே, பரலோகம் அவ்வளவு மகத்தானதாக இருக்குமானால் இப்படிப்பட்ட அற்பமான சிறிய காரியங்களை நம்மால் சீர்படுத்த முடியவில்லை என்றால் நாம் எப்படி அங்கே உள்ள ஆவியோடு சீர்பட்டு இருக்க போகிறோம்? நீங்கள் வார்த்தையோடு சீர்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாக இருக்கிறது. அதை கூறுவதனால் அவன் துண்டு துண்டாக கிழிக்கப்படுவதற்கு ஏதுவிருந்தாலும் அவன் ஒரு தேசத்தை துண்டு துண்டாக அதை கொண்டு கிழித்தெறிய வேண்டியவனாயிருக்கிறான். அது உண்மை, ஆனால் அதுதான் பாதையாயிருக்கிறது. அவன் அதை நொறுக்கி போடுவான். ஓ என்னே, அவரிடத்தில் அவன் என்ன கூறினான் என்று தெரியுமா? நீங்கள் இங்கே கவனித்தீர்களானால் குழப்பமாய் இருந்தது. அது உங்களுடைய அரசாங்கத்தில் அல்ல, அது உங்களுக்குள்ளாக இருக்கின்றது என்று கூறினான். அதை தான் அவன் கூறினான். சபையிலே குழப்பம், உங்களுடைய தெய்வ பக்தியின் வேஷம், அந்த தொல்லைக்கு காரணம் அதுதான். கம்யூனிசம் இன்றைக்கு நாடு பூராவும் பரவி வருகிறதற்கு காரணம் கம்யூனிசத்தின் நிமித்தமாய் அல்ல, அது சபையின் காரணமாகத்தான், அது ஜனங்களின் காரணமாகத்தான். இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தங்களை அழைத்துக் கொள்ளுகின்றனர். அவர்கள் தூதர்களை போல பாடுகிறார்கள். பயிற்சி அளிக்கப்பட்ட குரல்கள், ஏதோ பிரதான தூதர்கள் போன்று அப்பேற்பட்ட சொல்வன்மையோடு பேசுதல், பிசாசுகளை போன்று தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிறீர்கள். அது உண்மை. பிரதான தூதனை போன்று பாடுகிறார்கள், எதை போன்று உடுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தையை மறுத்தல். பிரசங்க பீடத்தில் இருக்கின்ற பிரசங்கிப்பவர் அங்கே நின்று டாக்டர் சங்கை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதன் அவரிடத்தில் வேடாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை பேசுகிறதா அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை பேசுகிறதா என்று கேளுங்கள். அவர் உங்கள் முகத்துக்கு நேராக சிரித்துவிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவில் எடுத்துக் கொள்வார்கள். இருந்தாலும் உங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். சில காரியங்களை செய்வதையும் தலைமயிரை வெட்டிக் கொள்வதையும் உலகத்தை போன்று நடந்து கொள்வதையும் முறைகேடான ஆலைகளை உடுத்துக் கொள்வதையும் பேரும் கண்டிக்கிறது என்பதை ஸ்திரீகள் அறிந்திருந்தும் தொடர்ந்து எப்படி இருந்தாலும் அது செய்து கொண்டும் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டும் மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் வயதான ஸ்திரீகளின் சங்கங்களை அமைத்துக் கொண்டு தையல் கூடங்களை வைத்து ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களை அனுப்புகிறார்கள். தேவனுக்கு முன்பாக அது ஒரு துர்நாற்றமாய் ஆயிற்று. கர்த்தர் உரைக்கிறதாவது முழு காரியத்தையும் அழித்து போடுவார், அவர் செய்வார். அது ஒரு சுலபமான காரியம் அல்ல, ஆனால் அது ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையாக இருக்கிறது. அது புண்படுத்துகிறதோ அது இல்லையோ அதை அங்கேயே அதை வெடித்து அதை கூறிவிடுவார். யோவான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. அவன் கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினான். அதுதான் அவர்களுடைய பாதையாயிருக்கிறது. நிச்சயமாக தொந்தரவு அவர்களுக்குள்ளாகத்தான் இருக்கின்றது. தூதர்களை போன்று பாடுவது இங்கே வெளியே பிசாசுகளை போன்று நடனமாடுகிறது. நடனங்களும் சீட்டாட்டங்களும் பந்தயாட்டங்களும் அப்படியே ஜீவிக்கிறார்கள். பெந்தகோஸ்துகள் களியாட்டங்களுக்கு போகிறார்கள். சினிமா கொட்டைகள் இவர்களால் நிறைந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் எந்த விதமான ஒரு பழைய நாடகத்திலும் அல்லது வேறெந்த காரியமோ நேராக அங்கே போகிறார்கள். பந்தயங்கள் முதலானவர்களில் கலந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு போய் அந்நிய பாஷை பேசி கால்களை கழுவுதல் அப்பம் பிட்குதலில் பங்கேற்கின்றனர். ஏன்? நாயானது தான் கக்கினது தின்னும்படி திரும்புவது போன்று இவர்களும் செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அந்த காரியம் உலகமாய் இருந்து உங்களில் இருந்து உதைத்து வெளியே தள்ளப்பட வேண்டியதா இருந்தால் நீங்கள் ஏன் அதற்கு திரும்பி போகிறீர்கள்? சரியா, வெளியே வீதிகளில் நெளிந்து கொண்டு அதை ராக் அண்ட் ரோல் என்று அழைக்கிறார்கள். தலைமயிரை வெட்டிக் கொள்ளுகிறார்கள். அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுகிறார்கள். ஓ என்ன, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்றனர். இல்லை, அதை நான் சொல்லாதிருப்பதே நல்லது. அதனால் தான் நான் அவர்களை கண்டனம் செய்கிறேன். நான் இந்த வார்த்தையோடு இருக்க போகிறேன் என்றால், இந்த வார்த்தை என்னிடத்திற்கு வந்ததென்றால், நான் இந்த வார்த்தையோடு தரித்திருப்பேன். இதுதான் என்னிடத்திற்கு வந்தது வார்த்தை, அதை கண்டனம் செய்வது. பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறேன் என்று உரிமை கோரி இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது. பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகின்ற ஒரு ஸ்திரீ தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதலை பரிசுத்தாவி கண்டனம் செய்யும் போது தலைமயிரை வெட்டிக் கொள்ள அனுமதிக்கிறாள் என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு நபராயிருக்கிறார்? உங்களால் யூகிக்க முடியுமா? ஒரு பிரசங்கியார் பிரசங்க பீடத்தில் இருக்க எந்த மனிதனாவது அவரிடத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயர்களை உபயோகித்து ஞானஸ்தானம் கொடுத்ததாக எனக்கு ஒரு இடத்தை காட்டுங்கள் என்று சவாலிட அவனுடைய முகத்துக்கு நேராக சிரித்துவிட்டு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதினால் உங்களை மதவெறியன் என்று அழைத்து தான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்றும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான் என்றும் கூறுவதை உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சொந்த வார்த்தையை மறுக்க முடியும்? இல்லையா ஐயா, உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த விளக்கம் ஒரு கால் என் நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அது அதை செய்யும் வரைக்கும் நான் வார்த்தையோடு இங்கேயே நின்று கொண்டிருக்க போகிறேன். நான் உங்களை அக்கறையிலே நியாய தீர்ப்பில் சந்திக்கும் போது நான் சரியாக வார்த்தையின் பக்கமாக நின்று கொண்டிருக்க போகிறேன். அதைதான் நான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறேன். இல்லை, நீங்கள் அந்த விதமான காரியங்களை செய்வதில்லை. அப்படியானால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி ஒரு ஆடையை அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அது மிகவும் பயங்கரமாய் காணப்பட்டது. உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று நீங்கள் கூறலாம். எனக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. அதுதான் வார்த்தை. அதையெல்லாம் பிரசங்கியுங்கள். பெண்மை தன்மை கொண்ட அதிகமான பிரசங்கிமார்கள் அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஒரு கால் முதல் கட்டத்திலேயே பிரசங்கிக்கும்படியாய் அவர்கள் அழைக்கப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆமேன். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனோ அந்த வார்த்தைகளோடு தரித்திருப்பான். அது உண்மை. ஊழியக்காரரின் மனைவி அந்த ஆடைக்குள்ளாக அவளை நசுக்கிக் கொண்டு, காதணிகள் தொங்கிக் கொண்டு, அழகு சாதனங்களை பூசிக்கொண்டு, தலைமயிரை வெட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஆனால் தேவனோ அவைகளை எல்லாம் அசுசியானது என்று கண்டனம் செய்கிறார். பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாயிருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள். சமீபத்தில் நான் பீனிக்ஸுக்கு அதே போன்ற ஏதோ காரியத்தின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஊழியக்காரரின் மனைவி அந்த விதமான ஆண்களை போன்று தலைமயிர் வெட்டப்பட்டவளாய் அவளுடைய பளபளக்கும் உள்ள ஆடைகளை மறைத்துக் கொள்ள முடியும் ஆடை அணிந்திருந்தார். அதனால் அவளுடைய முட்டியை மறைக்க முடியாமல் நான்கு அல்லது ஐந்து அங்கலம் உயரமாகவே இருந்தது. அப்படியாக மேலும் கீழுமாக குறித்துக் கொண்டு பிரசங்க பீடத்தில் இருந்து பாடல்களை நடத்தி கொண்டிருந்தார். நான் முடிந்த அளவு கடினமாக கடிந்து கொண்டேன். நிச்சயமாக அவர் என்னை திரும்பவும் அழைக்க மாட்டார். அவர் அழைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சரியானதையும் தவறானதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது அது இனிமேல் என்னுடைய கரங்களில் இல்லை. போதகன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு மனிதன், அதை நான் சொல்லவில்லை, ஆனால் அவர் போதகர் அல்ல. அந்த ஒரு நாள் என் நண்பர்கள் முன்னிலையில் நான் போயிருந்த ஒரு பட்டணத்தில் ஒரு கருத்தை கூறினார். உங்களுக்கு அந்த சகோதரனை தெரியும். இந்த சகோதரன் உள்ளே வந்தார். அவர்கள் ஒரு சமயம் சகோதரன் பிரண்ணாம் இங்கே வந்திருந்தார் என்றார்கள். மேற்கு பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணம். இந்த மனிதன், ஓ சகோதரன் பிரண்ணாம் ஒரு நல்ல மனிதன், புரிகின்றதா? நடத்தையின் மேல் எந்த காரியத்தையும் தூக்கி எறிவதை காட்டிலும் அதிக மேலாய் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஒளிநாடாக்களை கேட்காதீர்கள், ஏனென்றால் அவைகள் உங்களை குழப்பிவிடும் என்று கூறினார். அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்க நேர்ந்தது. அவர், ஒரு நிமிஷம் ஐயா, நான் அந்த ஒளிநாடாவை காதால் கேட்கும் வரைக்கும் நானும் குழப்பமாய் இருந்தேன் என்றார். அதுதான் வித்தியாசம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் செய்கின்றது போன்றதான காரியங்களை எப்படி ஒரு பரிசுத்தம் உள்ளது அவனால் தாங்கிக் கொண்டிருக்க முடிகிறது என்றான். அதே நபர் இன்னொருவர் உடனிருக்க அதிக நாட்களுக்கு முன்பல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு, சகோதரன் பிரண்ணாம் ஒரு தீர்க்கதரிசி, அவரால் காரியங்களையும் அது போன்றதான காரியங்களையும் வகையறுக்க முடியும், ஆனால் இப்பொழுதோ அவருடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதேயுங்கள், ஏனென்றால் அவர் சரியாக இல்லை என்று கூறினார். அதை போன்றதான அநாகரீகமான பேசுதல் உங்களுக்கு தெரியவில்லையா? நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்குமானால் அது தீர்க்கதரிசனத்திற்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்திற்கு வந்தது. அவர்கள் தான் வார்த்தையை வியாக்கியானிக்கிறவர்கள். பின்னர் நீங்கள் பாருங்கள், அது எந்த அர்த்தத்தையும் கூட கொடுக்கவில்லை. வெறுமென ஒரு குட்டி ஸ்தாபனத்தின் பின்னாக இருந்து கொள்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் அவைகள் உடைந்து உருகி நரகத்தில் அடிய போகின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கும். அந்த கல்லின் மேல் என்னுடைய நம்பிக்கையை என்றென்றைக்குமாய் நான் கட்டுவேன். கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் கட்டுவேன். மற்றெல்லா காரியங்களும் அழிந்து போகட்டும். நான் என்னுடைய எல்லா நண்பர்களையும் மற்றெல்லா காரியங்களையும் என்னுடைய நட்பையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இழக்கின்றேன். நீதியோடுள்ள இயேசுவின் வார்த்தைக்கு குறைவானது மேலும் என் நம்பிக்கை கட்டப்படவில்லை. என் ஆத்மாவை சுற்றிலும் வழிபடும் பொழுது அப்பொழுது அவரே என்னுடைய எல்லா நம்பிக்கையும் இழைப்பார்தலும் ஆவார். அன்றொரு நாள் அந்த துப்பாக்கி வெடித்தது. நான் நினைத்தேன் நான் மறித்து போனேன் என்று. ஒரு சமாதானமான உணர்வு இருந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நல்லது, இதுதான் அது என்று எண்ணினேன். அந்த நேரத்தில் ஒரு ஸ்தாபனம் எனக்கு என்ன நன்மை செய்யக்கூடும்? ஒரு கட்டப்பட்ட நிறுவனம் அந்த நேரத்தில் எனக்கு என்ன நன்மை செய்யக்கூடும்? இந்த வார்த்தையினால் நான் நியாயம் தீர்க்கப்பட தேவனுடைய அக்னிமயமான நியாய தீர்ப்புக்கு முன்னால் அக்கறையிலே நான் நின்றாக வேண்டும். தகித்து வளைத்து முறுக்கி ஜனங்களை நான் வெளியே இழுக்க வேண்டியதாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து அங்கே அசலான விதையின் உள்பாகத்தை எடுத்தாலும், ஆனால் நான் ஒன்றை செய்ய நம்பிக்கையாக இருக்கிறேன். அங்கே நித்தியத்துக்கென்று ஒரு ஆத்மாவை கட்டுகிறேன். அது உண்மை. தேவன் அதை அவருடைய கரங்களால் உள்ளே போட்டு அதை ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக கட்டுவாராக. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனால் எப்படி அப்படிப்பட்டதொரு காரியம் செய்ய முடியும்? அல்லது பரிசுத்த ஆவியை உடைய ஒரு ஸ்திரீயினால் அதை போன்றதை செய்ய முடியும்? இல்லை, அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவருடைய ஜீவன் உனக்குள்ளாக இருந்தால் நீங்கள் அதே விதமாய் இருப்பீர்கள். நீங்கள் அவரை போன்று இருப்பீர்கள். இஸ்ரவேல் மற்றவர்களோடு உள்ள அவருடைய உடன்பாடுகளால் செழித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் தேவனுடைய அங்கீகாரம் அதன் மேல் இருக்கிறது என்று நாம் கருதினோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நாம் இன்றைக்கும் அந்த விதமாகவே நினைக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு ஹோட்டலில் சில மனிதர்களிடத்தில் பேசினேன். சமய ஆதிக்கத்தில் பெரிய மனிதர். அவர்கள் என்னிடத்தில், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். சகோதரன் பிரண்ணாம், நாங்கள் கடந்த வருடத்தில் இத்தனை வளர்ந்தோம். எத்தனை என்பதை நான் மறந்துவிட்டேன். அதை போன்று நூற்று கணக்கானவைகள். நான் சொன்னேன், அது ஒரு துளி அங்கீகாரம் கூட கிடையாது என்று. அது உண்மை. விபச்சாரம் கடந்த வருடத்தில் 30% அதிகரித்தது. அதனால் விபச்சாரத்தோடு தேவன் இருக்கிறார் என்பதை காட்டுகிறதா? அந்த விவாதம் நல்லதல்ல. இல்லை, உங்களால் அதை செய்ய முடியாது. இல்லை ஐயா, தேவன் அவரோடு வார்த்தையோடு நிற்கிறார். எந்த ஒரு மனிதனும் அவர் உத்தமனாய் இருந்தால் அவருடைய வார்த்தையோடு நிற்பான். அவர்களுக்கு ஒரு உடன்பாடு இருந்ததன் காரணத்தால் தான் என்று அவர்கள் நினைத்தார்கள். இங்கே இன்னும் ஒரு நிமிடத்தில் அரசியல் விவாகத்தை பற்றி பார்ப்போம். இஸ்ரவேலை செய்தது போன்று நம்முடைய தேசம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். அவர்களுடைய ஜனங்கள், அவர்களுடைய ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் முதலானவர்கள் அவர்களுக்கு நன்மையானதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார்கள். தவறாக தீர்க்க தரிசனம் உரைக்காமல் நம்மால் வேறு என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் அது வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களின் அனுபவங்களின் மேல் கட்டப்பட்டதான் நம்முடைய மகத்தான நேசிக்கின்ற தேசம் தீர்ந்து போய்விட்டது. அப்படியானால் அவர்கள் இருந்ததற்கு திரும்பி வாருங்கள். நிச்சயமாக இஸ்ரவேல் ஒரு மகத்தான தேசம். அவர்களுடைய முன்னோர்களை நோக்கி பாருங்கள். ஆனால் தேவன் அவர்களை விட்டு வைக்கவில்லை. அந்த வழுக்கு தலை தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவரிடம் எரிந்து கொண்டிருந்தான். சரியாக அப்படியே அவன் கூறின வண்ணமாக வேறு சம்பவித்தது. அது அப்படியாக இல்லையா என்பதை நீங்கள் இங்கே வரலாற்றை வாசித்து கண்டறியுங்கள். அவன் அதை கூறியுள்ளபடி சரியாக அப்படியே நிறைவேறுதலுக்குள் வந்தது. அவன் அவர்களை கண்டனம் செய்தால் இருந்த போதிலும் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அந்த பரிசுத்த ஆசாரியர்கள் பரிசுத்த ஆடைகள் அணிந்தவர்களாய் இதை தெளித்துக் கொண்டு இந்த விதமாகவோ அல்லது அந்த விதமாகவோ ஒரு கரத்தை கூட அசைக்காமல் இருந்தார்கள். ஏனென்றால் அது ஏதோ காரியமாய் இந்த விதமாக அல்லது பாரம்பரியம் அல்லது ஏதோ காரியமாய் இருந்தது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். அவர்கள் அவரை கொண்டு போய் அவரை ஆக்கினிக்குள்ளாக்கி ஒரு மரத்தில் தொங்க செய்து அவரை கொன்று போட்டார்கள். அது முற்றிலும் சரியாக இருக்கிறது. தேவன் அவரை மீண்டுமாக எழுப்பினார். ஆமையா? இல்லை, அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு ஆமோசை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாட்டவே மாட்டோம். இன்றைக்கு நாம் ஒரு உடன்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அழைத்துக் கொள்கிறோமே, அதை உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை அங்கீகாரம் செய்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கட்டப்பட்ட ஸ்தாபனங்கள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. எல்லா காரியங்களும் அது இருக்கின்ற விதமாய் போய்கொண்டிருக்கிறது. அதன் மேல் தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். நான் நினைக்கிறேன் 20 அல்லது 30 லட்சம் புரொட்டஸ்டன்ட்களும் இன்னும் அதிக லட்சக்கணக்கான கத்தோலிக்கர்களும் சேர்ந்து கொண்டனர். புரிகின்றதா? அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருப்பதினால் அதற்கு தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் புரொட்டஸ்டன்ட்களாக இருப்பதினால் அதற்கு தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது என்று புரொட்டஸ்டன்ட்கள் நினைக்கிறார்கள். அது அர்த்தமற்றதாக இருக்கிறது. பீரங்கி குண்டு சாம்பலாக இருக்கிறது. அது அணுகுண்டு சாம்பலாக இருக்கிறது. வெடிக்கும்படி சேர்த்து குவிக்கப்பட்ட தேவனுடைய கோபாக்கினியாக இருக்கிறது. அது முற்றிலும் சரியே. நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆமென். எங்களை நோக்கி பாருங்கள், உலகத்தை நோக்கி பாருங்கள், நம்முடைய தேசத்தை நோக்கி பாருங்கள். நாம் ஐக்கிய நாடுகளுக்குள்ளாய் சேர்ந்து கொண்டோம். பாவம் என்றால் என்ன? தேவபக்தி இல்லாத ஒரு கூட்டம். நாம் தைரியத்தோடு நம்முடைய சட்டசபை கூடுவதற்கு முன்னர் ஜெபம் கூட செய்வதில்லை. சற்று முன்பு நான் இங்கே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று வாசிக்கவில்லையா? தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தாமல் தேவன் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அதற்குள்ளாக முகமதியர்கள், புத்தர்கள், நாசிகர்கள், தெய்வ பக்தி அற்றவர்கள், சுயநலவாதிகள், இன்னும் மற்றெல்லா காரியங்களும் இருக்கும் பொழுது எப்படி இருவர் ஒருமித்து போக முடியும்? அதை போன்ற ஏதோ காரியத்தில் தேவன் வாசமா இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அவர்களோடு உடன்பாட்டில் இருக்கிறோம் என்றும் எல்லா மேற்கத்திய பாதுகாப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று. அவர்களை சுற்றியுள்ள எல்லா தேசங்களும் அவர்களுக்கு பாதுகாவலா இருந்தது. ஆனால் தேவன் உங்களை அழித்து போடுவார். நீங்கள் சேவிக்கிற அதே தேவனே உங்களுடைய புத்தியினத்தின் நிமித்தமாக உங்களை அழித்து போடுவார் என்றான். அவர் அதே காரியத்தை இன்று காலையில் கூறுவார். அவன் அரண்மனையில் இருந்து ஏழை குடியானவர் வரைக்குமாய் அவன் சத்தமிடுவான். அவன் நிச்சயமாய் சத்தமிடுவான். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவன் அவர்களை நொறுக்கி இருப்பான். அவன் நிச்சயமாய் செய்திருப்பான். அதுதான் ஒரு உண்மையான தீர்க்க தரிசியின் பாதையாயிருக்கிறது. சபைகளாகி எங்களை நோக்கி பாருங்கள். ஓ மகத்தான பரிசுத்த ரோம கத்தோலிக்க சபை நாங்கள் தான். வேதாகமத்திலோ மகாவேசி என்று பேசப்பட்டிருக்கிறது. பிதாக்களின் கோத்திர தலைவர்களாய் நாம் இருக்கிறோம். புரொட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் ஒன்றாக நின்றார்கள். அது சபைகளின் உலக சங்கம் என அழைக்கப்படுகிறது. மகாவேசியின் வேசிகள் என்று வேதம் அழைக்கின்றது. சரியாக அப்படிதான் அது கூறப்படுகிறது. இப்பொழுது எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து போகிறது. என்னுடைய நண்பர் ஒருவரான திரு காலின்ஸ், அங்கே அரிசோனாவில் உள்ள சகோதரன், நீர் எல்மர், நீர் அருமையான சிறிய மெத்தடிஸ்ட் சபைக்கு போகிறீர் என்று நான் கூறினேன். அவர்கள் சபைகளின் சங்கத்தை சேர்ந்து கொண்ட போது நான் அதிலிருந்து வெளியே வந்தேன் என்று கூறினார். நான் சொன்னேன், தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, நீர் ராஜ்யத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறீர் என்று. ஆமையா, கோட்பாடு மனிதனோடு மனிதனில்லான உபதேசங்களை கொண்ட சங்கத்தின் மேல் சார்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகின்றனர். அந்த வார்த்தையை உள்ளே ஒரு ரக்கை எடுத்து கூறும் ஒரு தீர்க்கதரிசியே இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. சரியாக அதுதான் தேவையாயிருக்கிறது. ஆம், அவர்களுக்குள்ளாக அவர்கள் பாதுகாப்பை எடுக்கிறார்கள். ஓ, நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம். பெந்தேகோஸ்துகளாகிய நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சபைகளின் உலக சங்கத்தில் சேர்ந்து கொண்டோம். ஏனென்றால் அங்கே உள்ளாக எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது. நாங்கள் அவர்களை ஜெயித்து விடுவோம் என்கிறார்கள். தேவனுக்கு தன் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவனோடு மதுபான கடைக்கு சென்று குடிக்கும் ஒரு ஸ்திரீயை போன்று, தன் மனைவியை தேவனுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள இந்நாட்களில் அவளோடு மதுபான கடைக்கு சென்று குடிக்கும் ஒரு புருஷனை போன்று அதிகமாக. அர்த்தமற்றது. பிசாசின் தளத்தில் இருந்து தூரே இருங்கள். இந்த வார்த்தையை ஏதாவது காரியம் மறுக்கின்ற போது நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். அதுதான் என்னை எல்லா ஸ்தாபனத்துக்கும் எதிராக பண்ணுகிறது. ஏனென்றால் அது வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. அது எல்லா விசுவாசியும் அந்த விதமாக உணரும்படி செய்தாக வேண்டும். நல்லது. ஆனால் நினைவிருக்கட்டும் எங்களிடத்தில் என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்னிடத்தில் ஒரு பெரிய துண்டு செய்தித்தாள் இருக்கிறது. அதை அரிசோனா என்ற இடத்திலிருந்து ஒருவர் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் எப்படி இந்த ஒரு முக்கியஸ்தர் இன்னார் இன்னார் அன்று நாள் போப் ஜான் 22 அல்லது அவர்கள் எந்த விதமாக அழைக்கின்றார்களோ அப்படி அவர் ஒரு அருமையான மனிதன். இதுவரையில் இருந்தவர்களில் அந்த ஒரு மனிதன் தான் கத்தோலிக்கர்களையும் புரோட்டஸ்டன்ட்களையும் ஒன்று சேர வேண்டும், சபைகளின் இணைப்பு இவைகளை குறித்து பேசியவர். அறுபதுக்கால் நம்முடைய நாட்களில் சம்பவியாது இருக்கலாம். ஆனால் அடுத்த 15 அல்லது 20 ஆண்டுகளில் அது அங்கே இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. நீர் ஒரு முக்கியஸ்தராக இருப்பதனால் நீர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர். ஆனால் அதை அறியாதிருக்கிறீர் என்று நான் நினைத்தேன். நாம் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது என்று அதை எனக்கு அனுப்பின மனிதன் அதன் உச்சியில் எழுதியிருந்தார். அது நாம் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாக தான் இருக்கிறது. அவர் ஒலி நாடாக்களையும் கூட கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமையா, அவர் அது நாம் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாக இருக்கிறது. சகோதரன் பிரண்ணாம் வருடங்களுக்கு முன்னர் நீர் இதை கூறவில்லையா என்று கூறினார். நான் சொன்னேன், நிச்சயமாக. ஆமையா, அது நிறைவேற போகின்றது. ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அது நிறைவேறியாக வேண்டும், நிச்சயமாக. ஆம், இந்த பரிசுத்த முக்கியஸ்தர் அவர் அதை காட்டிலும் ஏதோ காரியம் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா என்று அவர்கள் கூறினார்கள். இல்லை ஐயா, அவர் தேவனுடைய வார்த்தையை மறுதளித்து அந்த விதமாக அதற்குள்ளாக நோக்கி பார்க்க அவரால் முடியாது. எத்தனை போப்புகள், தீர்க்கதரிசிகள், வேறு என்ன எல்லாம் உங்கள் மத்தியில் இருக்கிறதோ அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் வார்த்தையை விட்டு விலகி இருந்தால் நீங்கள் வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறீர்கள். அது உண்மை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மறுதளித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் எப்படி தேவனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும்? அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் அவரால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவருடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற ஏதோ காரியத்தை எப்படி அவரால் ஆசீர்வதிக்க முடியும்? உங்களை தின்று கொண்டிருக்கிற புற்று நோயை உங்களால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீங்கள் பற்றிக் கொண்டிருக்கும் மின்சாரம் பாயும் கம்பியை உங்களால் எப்படி ஆசீர்வதித்து நீங்கள் அதனிடம் ஓ என்னை பற்றிக் கொண்டு எரித்து போடு என்று கூற முடியும்? அது பைத்தியக்காரதனமாயிருக்கும். அவருடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எந்த காரியத்தையும் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்க முடியும்? எனவே வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். பிரசங்கி குழுவினர்களே, உங்களை தான் வேட்டை நாய்களை போன்று உங்களுக்கு என்னதான் நேர்ந்தது? நீங்கள் இங்கே வெளியே போய் ஒரு கேடிலாக் வாகனத்தில் ஊரை சுற்றி கொண்டு வருவதற்கு, அல்லது ஏதோ காரியம், அல்லது சில பெரிய உயரமான மாளிகைகளை எங்கேயோ கட்டுவதற்கும், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவில் சபை கட்டுவதற்காகவும், அப்படிப்பட்டதான காரியங்களுக்காகவும் உங்களுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு பானை கூழுக்காக விற்று போட்டு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சபையாருக்கு பிரசங்கிக்க வெட்கப்படவும் பயப்படவும் செய்கின்றீர்கள். உங்களை குறித்து உங்களுக்கே வெட்கமாக இல்லையா? உங்களை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளுகிறீர்கள். உலகத்தின் போஜனத்திற்காக உங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கிறீர்களா? நீங்கள் அவையம் காத்து என்ன கொண்டு வர போகிறீர்கள்? ஏசா செய்தது போன்றே செய்கிறீர்கள். ஓ, என்ன ஒரு கேவலம்! ஓ இல்லை, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தும்படியாய் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு உடனாயிருக்கின்ற ஏதோ காரியத்தை அவரால் ஆசீர்வதிக்க முடியாது. இப்பொழுது கவனியங்கள் நேரமாகி கொண்டு போகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை மூச்சு திணறடித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் பாருங்கள், நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், வானங்களும் பூமியும் ஒளிந்து போவோம், ஆனால் அது ஒளிந்து போகாது, அதில் ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது என்று அவருடைய வார்த்தையை உரைத்திருக்கிறார். இப்பொழுது அதற்கு முரணாக இருக்கின்ற ஏதோ காரியத்தை எடுத்து எப்படி அவரால் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி அவரால் அதை செய்ய முடியும்? கவனியங்கள், தம்மை தாமே அவர் நிரூபிக்கிறார், அவருடைய வார்த்தையை அவர் ரூபகாரப்படுத்துகிறார். சரியானது எதுவோ அதையே அவர் கூறுகிறார். அங்கத்தினர் பட்டியலினால் அல்ல. மோவாபை நோக்கி பாருங்கள், மோவாபும் கூட அவருடைய வார்த்தையை உடையவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேல் அவருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தனர். மோவாபோ அவருடைய வார்த்தையோடு தேவ பக்தியின் வேஷத்தை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் 7 பலிகளை செலுத்தினார்கள். சுத்தமானதாய் காளைகளையும் 7 பலிபீடங்களின் மேல் செலுத்தினார்கள். பரிபூரண எண், பரிபூரண பலி. பின்னர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் 7 ஆட்டுக்கிடாக்களை எடுத்து அவைகள் தேவகுமாரனுடைய வருகையில் அவர்களுக்கு விசுவாசம் உண்டு என்பதை காட்டுகிறது. அவைகளை அங்கே அவர்களுடைய மாகாண உயர் பேராயரோடும் அவைகளை செலுத்தினார்கள். அவர்களுடைய எல்லா உயர் அதிகாரிகள், அவர்களுடைய எல்லா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மற்றெல்லா காரியங்கள், அவர்களுடைய ராஜாக்கள், ஜனாதிபதிகள், இன்னும் மற்ற எல்லாரும் அதை சூழ்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு எதிராக அவ்வளவு பயபக்தியாயிர செலுத்தினார்கள். அங்கே கீழே இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிகின்ற ஒரு சிறிய கூட்டம் போல் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் எதிர்வுடையவர்களாயிருந்தனர். தேவன் அவருடைய கூட்டத்தில் இருந்தார். அவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர் தாமே நிரூபித்துக் கொண்டிருந்தார். புரிகின்றதா? எத்தனை வம்ச தலைவர்கள் இருந்தாலும், போப்புகள் இருந்தாலும், வேறு என்னவாக இருந்தாலும் அக்கறை இல்லை. தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று அவர் நிரூபிக்கும் வரை அவர்களால் அவர்களோடு இருக்க முடியாது. அவர்கள் வார்த்தைக்கு புறமே இருந்து கொண்டு அவருடைய வார்த்தையை மறுதளித்துக் கொண்டு இருக்கும் வரைக்குமாய் இருக்கும் பொழுது எப்படி அவரால் அவர்களோடு இருக்க முடியும்? அவர்கள் மத்தியில் ஜீவிக்கின்ற தேவனின் அடையாளங்கள் இல்லை. இருவரால் ஒருமித்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது எப்படி தேவனால் ஐக்கிய நாடுகளின் மத்தியில் இருக்க முடியும்? இப்பொழுது இங்கே பாருங்கள், கிறிஸ்து சபை என்று அழைக்கின்றவர்கள், அதோ அவர்கள் பெந்தேகோஸ்துகளோடு சேர்ந்து கொண்டனர். பெந்தேகோஸ்துகள் நாங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். அந்நிய பாஷையில் பேசுதல் பரிசுத்த ஆவிக்கு அத்தாட்சி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். நாங்கள் இதை அதை மற்றதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். கிறிஸ்து சபை அவர்களை பார்த்து சிரித்து, பேரைகள் கூட்டமான உங்களைத்தான் அவைகள் எல்லாம் கடந்து போன நாட்களுக்கு உரியவைகள் என்று கூறுகிறார். இருவர் ஒருமித்திருந்தாலொழியே எப்படி இருவர் சேர்ந்து நடக்க முடியும்? அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவர் இன்னொருவரோடு பாதுகாவலை தேடிக்கொள்ளுகின்றனர். அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விலகியிருங்கள். என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தாமே அவருடைய வார்த்தையாயிருக்கிறார். அது உண்மை. ஜீவிக்கின்ற தேவனுடைய அடையாளங்களே இல்லை, இல்லவே இல்லை. அதைதான் இயேசு சொன்னார், நான் வார்த்தையை வெளிப்பட செய்யவில்லை என்றால் அப்பொழுது அதை விசுவாசியாதேயுங்கள். தேவன் என் மூலமாக பேசவில்லை என்றால், தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை என்றால், என் மூலமாக கூறவில்லை என்றால், மேசியா செய்ய வேண்டி இருக்கிறவைகளை என் மூலமாக கிரியை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்றார். மட்டுமல்லாமல் ஒரு நபர் தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி என்று கூறிக்கொண்டு வார்த்தையை மறுதளிக்கிறான். அப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவனே இரக்கமாயிரும். அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி தேவனால் செய்ய முடியும்? நான் இதை உங்களிடத்தில் கேட்கிறேன். நான் திரும்பி எப்பொழுது உங்களிடத்தில் பேச போகிறேன் என்று எனக்கு தெரியாது. அது தேவனை பொறுத்திருக்கிறது. தரிசனத்தில் ஜாடிகளில் நான் உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தது போன்று நான் வெறுமனே ஆகாரத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை எப்படி ஆமோசினால் முன்னறிந்து கொள்ள முடிந்தது என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் அது பார்ப்பதற்கு நன்றாக காணப்பட்டது. கவனியுங்கள், இப்பொழுது இங்கே பாருங்கள், இப்பொழுது இங்கே கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஒலி நாடாக்களில் இருக்கிறது, இரு உலகமெங்கும் போகும். புரிகின்றதா? இப்பொழுது இங்கே பாருங்கள், அங்கே இஸ்ரவேலும் அவர்களுடைய குருமார் பள்ளிகளும் அதற்கு முன்னர் இருந்ததை காட்டிலும் மேலான நிலையில் இருந்தது. அங்கே அவர்களை தொல்லை பண்ணுகின்ற ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த மார்க்கங்கள் இருந்தன. நீங்கள் யெகோவாவை ஆராதிக்க கூடாது என்று யாரும் கூறவில்லை. அந்நியர் தேசங்கள், நீங்கள் தொடர்ந்து போய் ஆராதியுங்கள். நாங்கள் ஒருவர் இன்னொருவரோடே ஒரு ஒப்பந்தத்தை உடையவர்களாயிருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியானவன் அதை அதன் ஊடாக கண்டிருக்கிறான். புரிகின்றதா? இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியினால் அதை அதன் ஊடாக காண முடியும். புரிகின்றதா? தொடர்ந்து போங்கள். இஸ்ரவேலோ, நான் புசித்து குடித்து கழிப்பா இருப்போம் என்று கூறுகிறேன். எனவே அவர்கள் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டி அவர்களுக்கு சில கோட்பாடுகளையும் நிறுவனங்களையும் தாபனங்களையும் உண்டாக்கி அவர்களை எல்லாம் சீர்படுத்திக் கொண்டு அவர்களுடைய ஸ்திரீகள் ஆடம்பரத்திலும் அங்கே வெளியே பாவத்திலும் அவர்களுடைய கேபரே நடனங்களிலும் எல்லா காரியங்களிலும் பட்டு போன்று காணப்படுகின்ற பாவாடைகளையும் அற நிர்வாண ஆடைகள் அணிந்தும் ஜீவிக்கிறார்கள். அந்த நாட்களின் அவர்களின் வரலாற்றை நீங்கள் எப்பொழுதாவது அவைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றன என்று பார்த்திருக்கிறீர்களா என்று? ஓ, இன்றைக்கு செய்வது போன்று அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு அவ்வளவு மோசமாயிருந்தது. அப்படி இருந்தும் அதிகமாய் அல்ல, ஏனென்றால் அவர்களால் கூடாதிருந்தது. ஆம், அவர்கள் எப்படி செய்து கொண்டு அந்த விதமாகவே ராஜாக்களும் ஆசாரியர்களும் மற்ற எல்லாரும் தொடர்ந்து சென்றனர். விதவைகளின் வீடுகளை நீங்கள் பட்சித்து போடுகிறீர்கள், மாயக்காரரே உங்களை தான் என்று இயேசு கூறினார். அவரது கூறினார். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அந்த தீர்க்க தரிசி அங்கே நின்று கொண்டு அதை போன்ற தேசத்தை நோக்கி கீழாக பார்த்துக் கொண்டிருந்தான். அவனிடத்திலிருந்து அவன் இருதயம் கிடிக்கப்பட்டது என்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆமையா, இப்பொழுது என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை அவன் எப்படி அறிந்திருந்தான்? அவனால் எப்படி முன்கூட்டியே காண முடிகிறது என்று இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். எப்படி? எல்லாம் நன்மையாகவே காணப்பட்டது. ஏன்? சாப்பிடுவதற்கு அவர்களிடத்தில் அதிகமாயிருந்தது, அணிந்து கொள்வதற்கு அவர்களிடத்தில் அதிகமாயிருந்தது. அவர்கள் பெரிய சபைகளை உடையவர்களாயிருந்தார்கள். அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டிருந்தார்கள். எல்லா விதத்திலும் பணம் விதைக்கப்பட்டது. ஆடம்பரம், வீதிகளில் நடனம், முறைகேடானவைகள், மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு அமெரிக்காவில் இருப்பது போன்று எல்லா காரியங்களும் அருமையாய் போய்க் கொண்டிருந்தன. தொலைக்காட்சி அசுத்தமான ஆசியங்களாலும் அரை நிர்வாண ஸ்திரீகளாலும் மற்ற எல்லா காரியங்களாலும் நிறைந்திருந்தது. நீங்கள் காணுகின்ற எல்லா காரியங்களும் வெறுமனே அசுத்தமும் பாவமாயிருந்தது. நீங்கள் ஒன்றும் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே உங்கள் கண்களை திறந்து எந்த இடத்திலும் பாருங்கள். பெண்கள், பையன்கள், ஆண்கள், ஸ்திரீகள் புகைத்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இசைபேல்களாகிய அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு அசுசியான பிசாசுகள் தங்களை மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், கத்தோலிக், பெண்டெகோஸ்டல் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவன் நோக்கி பார்த்தபோது அவனுடைய கண்கள் குறுகினதில் வியப்பொன்றும் இல்லை. அது உண்மை. எல்லாம் நன்மையாய் காணப்பட்டது. நாம் அந்த விதமாக செய்ய போகிறோம் என்றால் உங்களால் எப்படி ரட்சிக்க முடியும்? அதை பாருங்கள். எங்களுக்கு இன்னும் அதிகமாக 10 லட்சம் பேர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய சபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறபடினால் நாங்கள் புதிய சபைகளை கட்ட வேண்டியவளாய் இருக்கிறோம் என்கிறார். நல்லது, எங்களிடத்தில் அவ்வளவு பணம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார். ஏன்? தேசத்திலேயே மிகவும் நேர்த்தியான இடங்களை நாங்கள் கட்டுகிறோம். அங்கே இருக்கின்ற மிக பெரிய சபைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் இன்னமும் அதிகமான பணத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். தேவனங்களை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இல்லை, நீங்கள் அவருடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறீர்கள். சகோதரன் தேவன் இதை அழித்து போடுவர் என்றா நினைக்கிறீர்கள்? ஆம், அவைகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமோசே, நீ எப்படி அறிந்து கொண்டாய்? வைத்தியர் ஒரு நோயாளியை ஆராய்ந்து அறிந்து கொள்வது போன்று நோயாளியின் மேல் இருக்கின்ற வியாதியை அவன் அறிந்து கொண்ட உடனேயே அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த நோயாளி எதை உடையவனாய் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அது எந்த அளவு முன்னேறி இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒரு தீர்க்கதரிசியோடு, உண்மையான தீர்க்கதரிசியோடு பாதை அந்த விதமாய்தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. பாவம் வளர்ந்து கொண்டு வருகிறதை அவன் காணும் போது அது ஒரு தின்று கொண்டிருக்கும் புற்று நோயாய் இருக்கிறது. அது வெண்டைகோத்துகளிலும் மற்றவர்களிடத்திலும் அதிக அளவு பரவலாக இருக்கிறது. அதனால் திரும்பி வர முடியாது. அது வளர்ந்து முன்னேறின நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் அழிந்து போக போகிறார்கள். அந்த விதமாகத்தான் ஆமோசினால் காரியத்தை கணிக்க முடியும். அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை கணித்தான். அவ்விதமாகத்தான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி காரியத்தை கணித்து அந்த ஸ்திரீகளிடத்தில் நீங்கள் மேலாய் அறிந்திருக்கும் பொழுது தலைமயிர் வெட்டினவர்கள் நியாய தீர்ப்புக்கு போக முயற்சிக்காதீர்கள் என்று கூறுகிறான். ஆண்களிடத்திலும் மற்றுள்ள யாவரிடத்திலும் பிரசங்கிகளிடத்திலும் வார்த்தையை மறுதளித்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களிடத்திலும் கூறுகிறான், நீங்கள் மேலாய் அறிந்திருக்கும் பொழுது காரியத்தை தவிர்க்கும்படியாய் தாபனங்களை சேர்ந்து கொள்வது உண்மையான தீர்க்கதரிசியானவை நோக்கி பார்க்கின்ற அந்த வார்த்தையே நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள். அந்த காரியத்தின் கணிப்பு மரணம், பிரிவு என்று கூறுகிறது. ஒரு வைத்தியரை போன்று அவரின் வியாதியை அறிந்திருக்கிறான். எந்த விதமான அறிகுறிகளை உடையதா இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இந்த தேசத்தை நோக்கி பாருங்கள், பெந்தேகோஸ்து செய்ததா என்று நீங்கள் கேட்கும் போது எப்பொழுது அவர்கள் போடுவார்கள்? சபைக்கே உங்களை வரவிட மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் தீரத்தில் அவர்களுடைய தலைமையை வெட்டுக் கொள்வதை குறித்து பிரசங்கிக்கிறீர். வேதம் அதை கண்டிக்கிறது. அதை குறித்து ஏதாவது சொல்லிவிடுவீரா என்ற பயம். இங்கே அன்று நாள் மேற்கு கரையில் நான் சில கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது சகோதரன் ராய் பாடல்ஸ் இருந்தார். அவர்கள் அவர்களோடு ஒரு கூட்ட போதகர்களை கொண்டு வந்தனர். நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 40-50 பேர்கள் என்று. எனக்கு ஒரு மகத்தான கூட்டம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள், திரு பாடல்ஸ் அவர்களே, நான் உங்களிடத்தில் ஏதோ காரியம் கேட்க வேண்டும் என்றிருக்கிறேன். ஞானஸ்தானம் கொடுக்க சகோதரன் பிரணாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகிக்கிறார் என்பது உண்மைதானே என்றார்கள். திரு பாடல்ஸ் அவர்கள் ஒரு பெருந்தன்மையான நல்ல மனிதர். இங்கே இருக்கின்ற உங்களுக்கு சகோதரன் பாடல்ஸ் அவர்களை தெரியும். அவர் ஐயன் மீர் சகோதரன் பிரணாம் கூட்டங்களுக்காக வெளியே போகும் போது அவர் பிரசங்கம் செய்வதில்லை. அவர் வெறுமனே தொடர்ந்து போய் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வார். அவர் அதைதான் செய்கிறார் என்றார். அந்த தலைமை போதகர், நான் கேட்பது அதுவல்ல என்று கூறினார். அவர் கொடுக்கிறாரா? அவர்களிடத்தில் ஒளிநாடாக்கள் இருக்கிறது, அவர்களுக்கு தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரா? அதற்கு அவர், ஆம், அவருடைய சொந்த சபையில் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கின்றது. அந்த இடத்தில் மட்டுமே அவருடைய சொந்த சபையில் கொடுக்கிறார் என்றார். அதற்கு அவர்கள், அதுதான் நான் அறிந்து கொள்ள விரும்பினதெல்லாம், அதுதான். எங்களுக்கு அவர் தேவையில்லை. அந்த விதமான மார்க்கு வேதம் எங்களுடைய ஜனங்கள் மத்தியில் வர வேண்டாம் என்றார். அன்று நாள் என்னுடைய நல்ல நண்பர் எட் டால்டன் அவர்களுடைய பாப்டிஸ்ட் சபையிலிருந்து ஒரு கடிதம் வந்தபொழுது அவர், நாங்கள் உம்மை பாப்டிஸ்ட் ஐக்கியத்திலிருந்து வெளிநீக்கம் செய்கிறோம், ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் மார்க்க பேதத்துக்குள் சேர்ந்து கொண்டா என்றிருந்தது என்றார். நான் பவுலோடு கூட நின்று அப்போஸ்தலர் 24:14 உலக மார்க்க பேதம் என்று சொல்லுகிறபடியே நான் அந்த விதமாகத்தான் தேவனை ஆராதிக்கிறேன், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது என்று கூற விரும்புகிறேன். ஆமையா? ஆம். ஓ, வைத்தியர் நிச்சயமாக வியாதியை கணிக்கிறார். அது எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி காரியத்தை வார்த்தையை கொண்டு கணிக்கிறான். அவன் எதை கொண்டு கணிக்கிறான்? ஒரு வைத்தியர் அவனுடைய நோயாளியை அறிகுறிகளை கொண்டு கணிக்கிறான். அது சரிதானே? அவன் அறிகுறிகளை நோக்கி பார்த்து வியாதியஸ்தனோடு காரியம் என்னவா இருக்கிறது என்று பார்க்கிறான். அது அந்த அளவிற்கு வளர்ந்து போய் இருக்கிறது என்பதை கண்டு அதற்கு இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுகிறான். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை எடுத்து காரியத்தை கணித்து அதற்குள்ளாக மருந்து எறிகிறான். ஜனங்களோ அதை திருப்பி அவனுடைய முகத்திலேயே வீசுகின்றனர். என்ன சம்பவிக்க போகிறது? அழிந்து போக போகிறது. அவ்வளவுதான். சுகபோக பிரியர்கள், இப்பேற்பட்ட மாய்மான உலக ரீதியான கும்பல். ஆனால் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை அருவாக இருக்கிறது. ஓ, என்ன அவன் வியாதிகளை காண்கிறான். அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை அவன் காண்கிறான். அவன் வார்த்தையை கண்டான். அவன் விளைவுகளையும் என்ன வருகிறது என்பதையும் அறிந்திருக்கிறான். அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஆடம்பரத்தை அவன் கண்டிருக்கிறான். அந்த ஸ்திரீகள் எந்த விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை அவன் கண்டிருக்கிறான். அந்த ஆசாரியர்கள் செய்து கொண்டிருக்கிற விதத்தையும் அவன் கண்டிருக்கிறான். தேவனுடைய உண்மையான ஆராதனை அதே போன்ற காரியங்களில் இருந்து அவர்கள் எப்படி விலகி போய்விட்டனர் அதை அவன் கண்டிருக்கிறான். அவன் பதில் எப்படியவனாயிருந்தான்? நாங்கள் சேபிக்கிறோம் என்று நீங்கள் உரிமை பாராட்டும், அதே தேவனே உங்களை அழிப்பார் என்று கூறினான். ஏன் நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்கிறதில்லை? அப்படியாக இருந்தும் தாங்கள் கை கொள்கிறதாக அவர்கள் நினைத்தனர். நான் அதை இங்கே வாசிக்கவில்லையா? 2:2, 4 நான் உங்களை தெரிந்து கொண்ட காரணத்தால் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். இருந்த போதிலும் நீங்கள் என்னுடைய கட்டளைகளில் நடக்க மறுக்கிறீர்கள். அந்த சிறிய வடுக்குத்தலை தீர்க்கதரிசி அங்கே அவருடைய நிறைத்து தாடி பல பழக்க கண்கள் அக்கினி கண்களில் பிரகாசிக்க நின்று கொண்டு அந்த ஆச்சாரிய கூட்டத்தோடு மற்றவர்களோடு பேசிக்கொண்டு மாயக்காரராக நீங்கள் தேவனை சேவிக்கிறது போன்று நடந்து கொள்ளும் அதே தேவன் உங்களை அடித்து போடுவார் என்று கூறினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவனுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ, என்ன, நீங்கள் அவனை முயற்சித்து பார்த்து அவனுக்கு கிடைக்கிறதா என்று பாருங்கள். இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதையா இருக்கிறது. அவன் வார்த்தையை உடையவனா இருந்தான். அது என்னவென்பதை அவன் அறிந்திருந்தான். பண்டைய கால மிகாயாவை போன்று நான் பிரதிஷ்டை செய்த அந்த சிறிய குழந்தை, சில நிமிஷங்களுக்கு முன்பாக நான் அவைகளில் சிலவற்றை விட்டுவிட்டேன், ஏனென்றால் நேரத்தை வேகமாக உபயோகிக்க வேண்டும் என்று. ஆனால் மிகாயா ஆகாபுக்கு முன்பாக நின்ற பொழுது அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் வார்த்தையை அறிந்திருந்தான். அவன் அவர்களிடத்தில் வார்த்தையை பேசினான். மிகாயா அவனுடைய தரிசனத்தை, அவனுடைய உபதேசத்தை தேவனுடைய வார்த்தையோடு பரிசோதித்து பார்த்தான். அவனுடைய உபதேசமும் வார்த்தையும் அதே விதமாக இருக்கிறதை கண்டான். ஏனென்றால் அவர் ஆகாபை சபிப்பார் என்றும் நாய்கள் அவனுடைய ரத்தத்தை நக்கும்படியாகவும் செய்வார் என்று வார்த்தை கூறுகிறது. எனவே மிகாயாவுக்கு ஒரு தரிசனம் உண்டானது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். என்னிடத்தில் என்ன வார்த்தை வந்ததென்று பாருங்கள். அவன், ஓ தேவனாகிய கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த பிரசங்கிமார் கும்பலுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஜெபித்தான். எல்லா ஸ்தாபனங்களும் இங்கே இருக்கிறார்கள். தேசத்தில் உள்ள யாவரும் எனக்கு எதிராக இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இங்கே நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் என்ன சொல்ல வேண்டும் என்றான். அவன் ஒரு தரிசனத்திற்குள்ளாகி போம் போம். ஆனால் இஸ்ரவேல் எல்லாம் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டதை கண்டேன் என்று கூறினான். அந்த மாகாண குருவானவர் நடந்து அவன் அருகில் வந்து அவனை வாயில் அடித்து, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு வெளியே சென்றது என்று கூறினான். தேவன் என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிசாசு கீழே இறங்கி அவர்கள் மத்தியில் போகும்படியாய் அவர் அனுமதித்தார். ஏனென்றால் அவர்கள் துவக்கத்திலேயே வார்த்தையை விட்டு விலகி இருந்தனர். அவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்பி அதனாலே ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள். சரியாக அதைதான் இந்த ஸ்தாபனங்களும் இந்த தேசத்தின் ஜனங்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்கினைக்குள்ளாக்கும்படியாக ஒரு பொய்யை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஓ ஸ்தாபனங்கள் முதலானவைகளே, உங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மற்றவர்களும் இந்த மற்ற தீர்க்கதரிசிகளும் என்னத்தை நோக்கி பார்க்கிறார்கள்? அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆமையா, அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் சற்று நிதானித்து வார்த்தையோடு அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை சோதித்து பார்த்திருந்தால் நலமாயிருக்கும். மெத்தடிஸ்டுகள் மட்டும் சற்று நிதானித்து அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை பரிசோதித்து பார்த்தால் அவர்கள் இன்னொரு நபரின் மீது ஒருபோதும் தெளிக்க மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழுக்க ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் மட்டும் சற்று நிதானித்து அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் வார்த்தைக்கு திரும்பி வருவார்கள். ஒரு துபக்காரர்கள் சற்று நிதானித்து அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை பரிசோதித்து பார்த்தால் அவர்கள் வார்த்தைக்கு திரும்பி வருவார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசிகள் மட்டும் சற்று நிதானித்து அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை பரிசோதித்து பார்த்திருந்தால் அவர்கள் விவாதித்தார்கள். அவர்கள், அது எங்களுக்கு சொந்தமானது, எனவே நாம் கீலேயாத்தில் ராமோத்தின் மேல் யுத்தத்துக்கு போய் நாம் அதை பிடித்துக் கொள்ளலாம், ஏனென்றால் அது நமக்கு சொந்தமானது, யோசுவா அதை நமக்கு கொடுத்தான் என்றார்கள். ஆனால் மிகாயாவோ, அது நியாயமாகத்தான் படுகிறது என்றான். ஆனால் அது அருவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் விவாதிக்க விரும்பவில்லை. தேவன் என்ன கூறினாரோ அதை விசுவாசிக்க உங்களுக்கு விருப்பமில்லை. ஒரு காரியத்தையும் விவாதிக்காதீர்கள். ஆபிரகாம் மட்டும் விவாதித்திருந்தால் எப்படி இருக்கும்? அவனால் எப்படி அவனுடைய தேசத்தை விட்டு இருக்க முடியும்? எப்படி அவன் 100 வயது உள்ளவனாகி 90 வயதான சாராளின் மூலமாக ஒரு குழந்தை உண்டாயிருக்கிற போகிறதற்காக இன்னமும் தேவனை துதித்துக் கொண்டிருக்க முடியும்? விவாதங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெறுமென விசுவாசியுங்கள். உங்களுக்கு தெரியுமா, சகோதரன் பிரண்ணாம் ஒரு மாய்மால காரணை அன்றி வேறொன்றுமில்லை என்று உங்களுக்கு கூறும்படி விசுவாசை அனுமதிக்கிறீர்கள். இப்பொழுது பாருங்கள், அவர் சரியாக போதிக்கின்றாரா என்று நாம் பார்ப்போம். வேறாகமத்தை திருப்பி பார்ப்போம். அதை செய்யாதீர்கள். நீங்கள் அதை செய்யும்படியாய் அவன் விடமாட்டான். இல்லை இல்லை, புரிகின்றதா? ஆனால் அவன் என்னை குறித்து ஏதாவது காரியம் கெட்டதாகவே கூறுவான். அவனுக்கு அதில் ஒரு கால் உரிமை இருக்கலாம். பின்னர் நீங்கள் அதையே சிந்தித்துக் கொண்டு அவன் அதை செய்திருக்க கூடாது, அவன் அதை செய்திருக்க கூடாது என்று விவாதத்தை நிறுத்துவதும் துவங்குவதுமாயிருப்பீர்கள். நீங்கள் என்னை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். நீங்கள் அதிகமாக உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தராகி இயேசுவை நோக்கி பார்த்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அநேகம் காண்பீர்கள். அவரை ஒரு நிமிடம் நோக்கி பாருங்கள். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு போதகராக ஆக்கப் போகிறேன். இப்பொழுது அவர் பூமியின் மேல் எப்பொழுதேனும் இருந்தார் என்பதையே நாங்கள் மறந்துவிடப் போகிறோம். இங்கே ஒரு பையன், அவன் வேசித்தனமாய் பிறந்தவன் என்று தேசம் முழுவதுமாய் நிரூபிக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன் அவளை விவாகம் செய்து கொள்வதற்கு முன்னரே அவள் அவரை கர்ப்பத்தின் உடையவளாய் இருந்தாள். அது நிரூபிக்கப்பட்டதாய் இருந்தது. இப்பொழுது அவர்கள் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்ற வார்த்தைக்கு அவர்கள் போக போவதில்லை. வெறுமனே அவர்கள் செவியால் என்ன கேட்கிறார்களோ அதற்கு போகிறார்கள். புரிகின்றதா? ஒரு முறை தவறி பிறந்த பிள்ளை, பாவத்தில் பிறந்த அவர் அவர்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறார் என்று அவர்கள் அவரிடத்தில் கூறவில்லையா? புரிகின்றதா? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நோக்குங்கள். அங்கே தேசத்தில் இருந்த அத்தனை சபைகளையும் அவர் கிழித்துக் கொண்டிருந்தார். அது சரிதானா? ஸ்தாபனங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவர் என்னவா இருந்தார்? எந்த ஸ்தாபனமும் இன்றி சற்று அதிகமாக வளர்ந்த ஒரு வாலிபனாய் அந்த விதமாகவே சுற்றி கொண்டு வந்தார். நீ இந்த சபையை சேர்ந்தவன் என்று எங்களுக்கு சொல்லும். உன்னுடைய தகப்பன் யார்? யோசேப்பு உன்னுடைய தகப்பன் அல்ல என்று நீ சொல்கிறாயா? யோசேப்பு என்னுடைய தகப்பன் அல்ல என்று அவர் கூறுவார். சரி, உன்னுடைய தகப்பன் தான் யார்? தேவனுடைய தகப்பன். மதவெறியனே,
நீ சரியாக அதுவாகத்தான் இருக்கிறாய். நீ ஒரு மனிதனாய் இருக்க உன்னுடைய தகப்பன் தேவன் என்று சொல்கிறாயா? அவர்கள் மட்டும் அதை வார்த்தையை கொண்டு பரிசோதித்து பார்த்திருந்தால் என்னென்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? வார்த்தையானது மாம்சமாக ஆக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுடைய தரிசனத்தை அவர்கள் வார்த்தையோடு பரிசோதித்து பார்க்கவில்லை. அதுதான் காரியம். இன்றைக்கும் காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை, உங்களுடைய உபதேசத்தை தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை. யாரோ உங்களுக்கு சத்தியத்தை கூற முயற்சித்தால் அப்பொழுது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஆமோஸ் செய்தது போன்றே நீங்கள் அதே காரியத்தை செய்கிறீர்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், அவன் இந்த நிலையில் இருக்கிறான். நீங்கள் வார்த்தைக்கு திரும்பி போய் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் அவனை புறக்கணித்திருப்பீர்கள். ஒரு கால் அது சரியாயிருந்திருக்கும். அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் அவரை இன்றைக்கு புறக்கணித்தார்கள். இங்கே உள்ள ஸ்திரீகள், உங்களுடைய தலைமையரை வெட்டி கொள்ளும் கருத்தை நீங்கள் ஏன் வார்த்தையோடு பரிசோதித்து பார்த்து அது என்ன கூறுகிறது என்பதை பார்க்க கூடாது? ஏன் இந்த காரியங்களை செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் உங்களுடைய பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பரிசோதித்து பார்க்க கூடாது? அந்த கள்ள திருத்துவம் அது அந்தமிடமாக அழைக்கப்படுகிறது. அது ஒரு தேவனுடைய மூன்று பட்ட பெயர்கள். அலுவலங்களே அன்றி இவ்வுலகத்தில் வேறொன்றுமில்லை. பிதாவின் நாமம் என்று இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்று அப்படி ஒரு காரியமே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. உங்களுடைய ஞானஸ்தானத்தை வேதாகமத்தில் ஒவ்வொருவரும் எடுத்த ஞானஸ்தானத்தோடு பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கருத்தை வார்த்தையோடு பரிசோதித்து பார்த்தால் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதை செய்யும்படியாய்த்தான் பவுல் அவர்களுக்கு கூறினார். வேறு யாராவது வேறு ஏதாவது வித்தியாசமான காரியத்தை போதித்தார், ஒரு தூதன் இறங்கி வந்தாலும் கூட அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். உங்களுக்கு தெரியுமா, அதிகமான முறைகள் தூதர்கள் கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள். பையனே, பெந்தேகோஸ்துகள் எப்படி அதை ஜீரணிக்கிறார்களோ. பரிசுத்த மார்ட்டின் அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு மகத்தான பிரகாசமான ஏதோ ஜீவன் அவனுக்கு முன்பாக நின்றது. அவன் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பவர், பரிசுத்த ஆவியில் விசுவாசம் உள்ளவர், வார்த்தையை காத்துக் கொண்டவர். ரோமர்கள் அவரை வெளியே தள்ளும்படி உதைத்து அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்து அவர்களுடைய கோட்பாடுகளையும் மனிதனிடான உபதேசங்களையும் அவனுக்குள்ளாக செலுத்த முயற்சித்தார்கள். அந்த மனிதனோ வார்த்தையில் தரித்து நின்றார். ஒரு நாள் அவனுடைய வல்லமையில் பிசாசு அவனிடத்தில் வந்து அவனோடு பேச முயற்சித்தான். அவனோ அவைகளுக்கெல்லாம் அவனுடைய கவனத்தை செலுத்தவே இல்லை. ஒரு நாள் கிறிஸ்துவை போன்று சாத்தான் அவனிடம் வந்தான். கிரீடம் அணிந்தவனாய், தங்க பாதரட்சைகள் அணிந்தவனாய், அக்கினி தழல் அவனை சுற்றிலுமாய் இருக்க அங்கே வந்து நின்று, உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா மாட்டீன்? நான் உன்னுடைய கர்த்தர், என்னை தொழுது கொள் என்றான். மாட்டீன் அவனை நோக்கி பார்த்தான். அங்கு ஏதோ காரியமானது தவறாக இருந்தது. அவனோ, மார்ட்டின், உன்னால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? நான் உன் கர்த்தரும் இரட்சகருமானவர், என்னை தொழுது கொள் என்றான். அவன் அதை மூன்று முறைகள் கூறினான். மார்ட்டின் சுற்றுமுற்றும் பார்த்தான். வருகையின் போது கிறிஸ்து அவருடைய ஜனங்களால் முடிசூட்டப்படுவார், அவர் தங்க பாதரட்சைகளை அணிந்திருக்க மாட்டார் என்பதை கண்டான். அவன் உடனே, என்னை விட்டு அப்பாலே போய் சாத்தானே என்று கூறினான். வெண்டை கோத்துகளால் அதை ஜீரணிக்க முடியுமா? பிரகாசமான மின்னும் தூதன் சிகாகோவில் இருந்து வந்த அந்த ஸ்திரீ என்னிடத்தில், சகோதரன் பிரணம், இயேசுவின் நாமத்தினாலான ஞானஸ்தானமானது கர்த்தருடைய தூதனால் கூறப்பட்டதேயானால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் அது உம்முடைய சொந்த கருத்தா இருக்கிறது என்று அங்கே இருக்கின்ற போதகர்கள் சொல்லுகிறார்கள் என்று கூறினார். நான் சொன்னேன், அதற்கு முரணாக ஏதாவது காரியத்தை கர்த்தருடைய தூதனே கூறியிருந்தாலும் அது கர்த்தருடைய தூதனாக இருக்க முடியாது என்று. இந்த வார்த்தைக்கு முரணாக எந்த தூதனாவது ஏதாவது காரியத்தை சொன்னாலும் அது ஒரு பொய்யாயிருப்பதாக. ஒரு மனிதன் உங்களிடத்தில் கூறினார், தேவனிடத்தில் வந்த ஒரு தூதுவன் தேவனிடத்திலிருந்து வந்ததாக கூறுகிறவனாவது பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் சரியானது என்று கூறினால் அவன் ஒரு பொய்யனாயிருப்பானாக. தலைமயிரை குட்டையாய் வெட்டிக் கொள்ளுதல், மற்ற காரியங்களை அணிந்து கொள்ளுதல், தலையை மூடிக்கொள்வதற்கு பதிலாக ஒரு தொப்பியை சபையில் அணிந்து கொள்ளுதல் முதலானவைகள் பரவாயில்லை என்று ஒருவன் சொல்வானாயின் அவன் பொய்யனாயிருப்பானாக. தேவனுடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. வார்த்தைக்கு முரணாக இருக்கிற எந்த காரியமும் ஒரு பொய்யாயிருப்பதாக. சத்தியமாய் இருப்பது வார்த்தை தான், அது நிற்கும். அந்த காரணத்தினால் தான் மிகாயா அவனுக்கு உண்டான தீர்க்க தரிசனமானது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அறிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோடு அது ஒவ்வி இருந்தது. ஆமையா, அவனுடைய தரிசனம் தேவனின் வார்த்தையின்படியாக சரியாக அப்படியே இருந்தது. ஓ, ஆமோஸ் இங்கு இருந்தால் அவன் வார்த்தையோடு நின்றிருப்பான், அது உண்மை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற தொல்லை அவர்களுக்கு இருந்த தொல்லையை போன்றதே. நான் முடிக்கப் போகிறேன். நம் மத்தியில் உள்ள தொல்லையும் அவர்களுக்கு இருந்தது போன்றே. அவர்கள் அஸ்திபாரத்திற்கு புறம்பே போதிக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று இயேசு கூறினார்.
அந்த தவறான ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியை பெற்றதன் தவறான அடையாளம். சிலர் கூறுகிறார்கள் ஒரு கை குலுக்கல் என்று, சிலர் பாஷைகளில் பேசுவதை சொல்லுகிறார்கள். பிசாசுகள் பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், கரங்கள் குலுக்குவதையும் கூட. ஆமையா, அது அதற்கான எந்த அடையாளமும் இல்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்களை போன்றே புரிகின்றதா? இந்த பாரம்பரியங்களை எல்லாம் போதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறது, அது உண்மை. இப்பொழுது அவன் உங்களை வார்த்தைக்கு திருப்பி கொண்டு போய் ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய போதகர்கள் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தை விட்டு விலகி ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அறைதான் அவர்கள் அங்கே செய்தார்கள். அறைதான் ஆமோஸ் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார், நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று நீங்கள் உரிமை பாராட்டும் அந்த தேவன் உங்களை அடிக்கப் போகிறவரும் அந்த ஒருவர் தான்
என்றான்.
இப்பொழுது நாம் எதை விட்டு விலகி அவர்களுக்கு போதித்தோம்? பெந்தேகோஸ்தே பிதாக்களுக்கு ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தின் அஸ்திபாரத்திற்கு. ஆம், வேதாகமும். ஒரு தவறான உத்தரிப்பு ஸ்தலத்தை போதித்தீர்கள், ஒரு தவறான ஞானஸ்தானத்தை போதித்தீர்கள். எல்லா காரியங்களும் தவறாய் 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 மூல காரியத்தில் இருந்து பிரிகின்றது. நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் வேதத்துக்கு திரும்பி பாருங்கள். உங்களுடைய உத்தரிப்பு ஸ்தலம், உங்களுடைய உத்தரிப்பு ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் தெளித்தல் மற்ற எல்லா காரியம் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து அவைகள் எல்லாம் வேதபூர்வமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அதுதான் பாதையாக இருக்கிறது, அது அஸ்திபாரத்தில் இருக்கிறதா என்று கண்டறியுங்கள். பாருங்கள், வேதம் கூறுகிறது என்று பவுல் கூறினதான அந்த அஸ்திபாரத்தை விட்டு அவர்கள் விலகி இருக்கின்றனர். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களின் மேல் தேவனுடைய சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் பேசுகிறது. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலரும் அதே விதமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக என்ன, வார்த்தையின் அஸ்திபாரத்தை விட்டு நாம் விலகி தாவன அஸ்திபாரங்களுக்கு போய்விட்டோம். கொடுக்கின்றதில் கவனியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கேட்கும் கருவிகளை அறிந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், நாம் வார்த்தையின் அஸ்திபாரத்தை விட்டு விலகி ஒரு ஸ்தாபன அஸ்திபாரத்தின் மேல் போய்விட்டோம். எத்தனை காலம் என்னால் அதன் மேல் இருக்க முடியும்? இன்னொரு 3 மணி நேரம். வார்த்தையின் அஸ்திபாரத்தை விட்டு விலகி உலக சந்தோஷங்கள், உலக பிரகாரமானவைகள், சபைக்குள்ளாக முறைகேடானவைகளை நுழைய விடுதல், வார்த்தையை விட்டு கோட்பாடுகளுக்கு செல்லுதல், இவைகளுக்கு போய்விட்டோம். அதனூடாக சென்று பாதி அளவு பிரசங்கிக்கவே எனக்கு 3 வாரங்களாகும் அந்த 4 காரியங்களை அங்கே பிரசங்கிக்க. வார்த்தையை விட்டு விலகி ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக போவது, ஸ்தாபனமும் வார்த்தையும் சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்ட மாத்திரத்தில் அப்பொழுதே அது வார்த்தையை விட்டு விலகிவிட்டது. அங்கே ஒரு காரியத்தை தவிர வேறொன்றுமில்லை. எங்கே அது வழி விலகினதோ சரியாக அங்கே வாருங்கள், வார்த்தைக்குள்ளாக திரும்பி வாருங்கள். அது உண்மை. மனம் திரும்புதல் என்றால் அப்படியே பின்னாக முகம் திரும்புங்கள் என்ற அர்த்தம். நீங்கள் தவறான பாதையில் போகிறீர்கள். சரி, சந்தோஷத்தின் ஸ்தாபனம் ஒரு அஸ்திபாரத்தின் ஸ்தாபனம். நான் சந்தோஷங்களை கூறுகிறேன், உலக பிரகாரமான காரியங்களில் கோட்பாடுகளின் அஸ்திபாரம், அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவயவத்திலிருந்து ஒரு முறைகேடான குழப்பத்தையும் ஆவிக்குரிய குழப்பத்தையும் கொண்டு வந்தது. அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தினால் அவர்களில் அவன் கண்டதை சரியாக அப்படியே நம்மில் காணுவான். இன்றைக்கு இங்கே இந்த மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தால் நான், சகோதரன் ஆமோஸ், தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசியே, பயமற்றவனே, இங்கே வந்து என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள் என்று கூறுவேன். அவன் இந்த வார்த்தையே பிரசங்கிப்பான். அவன் கூறியாக வேண்டும், அவன் ஒரு தீர்க்கதரிசி, சரிதானே? அவன் சரியாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாகவே பிரசங்கிப்பான். இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறபடியே, சரிதானே? நம்மில் அவன் என்ன காண்கிறானோ அதை அவர்களில் காணுவான். முறைகேடான அழுகி போதல். கவனியுங்கள் நண்பர்களே, இந்த சபையில் இங்கே இப்பொழுது இருக்கின்றவர்களில் எத்தனை பேர்களால் உலகமானது முறைகேடான அழுகி போதலில் இருக்கிறதை காண்கிறீர்கள்? ஏன் அது அப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். என்ன காரியம், அது வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறது. அது சரியே, சரி. ஆமோஸ் அரசாங்கத்தை குற்றம் சாட்டவில்லை. இங்கே நீங்கள் அவனை கவனித்தீர்களா? நீங்கள் வீட்டிற்கு போய் அதை வாசிக்கும் பொழுது கவனியுங்கள், அவன் அரசாங்கத்தை குற்றம் சாட்டவில்லை. அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கத்தை தெரிந்து கொண்டதற்காக அவன் சபையை குற்றம் சாட்டினான். அரசியல்வாதிகளை உங்களைத்தான். சிறிது நேரம் நான் அதை உங்களுக்குள்ளாய் அரைக்கட்டும். இங்கே அது போகின்ற உலகத்தின் ஊடாகவும் போன்றதொரு காரியத்தை சபையானது தெரிந்து கொண்டது. நாமும் அதே காரியத்தை செய்யவில்லையா என வியக்கிறேன். அது ஒரு நல்ல அரசாங்கம் என்று நாம் சொல்வோமாக. ஜனங்கள் மணலின் மேலான ஒரு வீட்டை தெரிந்து கொள்ளும் பொழுது அரசாங்கத்தால் கண்மலையின் மேல் ஒரு வீட்டை கட்ட முடியாது. அதனால் முடியுமா? நம்முடைய அரசாங்கம் என்று சொல்லாதீர்கள். அது நீங்கள் தான், தேசம், அது ஜனங்களாயிருக்கிறது. ஒரு போதகரிடம் கூறினார், சகோதரன் பிரனம் பாருங்கள், அதில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை பிரசங்கித்தால் என்னுடைய ஸ்தாபனம் என்னை உதைத்து வெளியே தள்ளும், என்னுடைய ஜனங்கள் என்னை வெளியே ஓட்டி விடுவார்கள், என்னால் இன்னொரு பிரசங்கம் பண்ண முடியாது என்றார். எப்படி இருந்தாலும் அதை பிரசங்கி என்று நான் கூறினேன். ஆமையா, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் நீர் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறார். உண்மை, நீ வார்த்தையோடு நிற்பாய். அப்படியா இல்லை என்றால் நீ உன் ஸ்தாபனத்தோடு நிற்பாய். நீ எங்கிருந்து வந்தா என்பதை பொறுத்ததாய் அது இருக்கிறது. பாருங்கள், இல்லை ஐயா, நம்மால் கட்ட முடியாது. ஒரு சந்தோஷத்தின் வீட்டை சொரிமணலின் மேல் கட்டும்படி ஜனங்கள் ஓட்டளித்திருக்கும் பொழுது அரசாங்கத்தால் ஒரு கண்மலையின் மேல் கட்ட முடியாது. நமக்கு என்ன தேவை என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் ஒரு நிமிஷத்தை எடுத்துக் கொள்வோம். நான் உங்களை களைத்து போக பண்ணவில்லை என்று நம்புகிறேன், ஆனால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமாக. என்னால் இந்த குறிப்பை கூற முடியாது. நமக்கு என்ன தேவை என்பதை பாருங்கள், நம்முடைய தொலைக்காட்சியை பாருங்கள், அதுதான் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த விதமான சில நகைச்சுவையாளர்கள் எழும்பி நின்று அங்கே எல்லாவித அசுத்தமான ஹாஸ்யங்களை நமக்கு கூற வேண்டும். நாம் புதன்கிழமை ஜெப கூட்டங்களுக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்து விடுவது, அல்லது போதகர் சீக்கிரமாக கூட்டத்தை முடித்து விடுவார், அதனால் நாம் போய் அதை பார்க்கலாம். ஏதோ பழைய அசுசியான அசுத்தமான 5 அல்லது 6 முறை மனமான விபச்சாரி உணர்ச்சியூட்டும் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆசிய துணுக்குகளை கூறிக்கொண்டு மற்ற காரியங்களை போன்று அப்படியே காலம் கடத்துகின்றன. தேவனுடைய வீட்டை நேசிப்பதை காட்டிலும் நீங்கள் அதை மேலாக நேசிக்கிறீர்கள். உங்கள் மேல் எந்த விதமான ஆவி இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. ஜனங்களாகிய நாம் அதை அனுமதிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அரசாங்கத்துக்கு அந்த ஆபாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்துங்கள் என்று கடிதங்கள் எழுதுவார்களேயானால் கோடிக்கணக்கான கடிதங்கள் அரசாங்கத்திற்கு பறக்கும். அவர்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஜனங்களாகிய நாம் அதை செய்ய வேண்டும். ஆனால் ஜனங்களாகிய நாம் அசுசியானவைகள் வேண்டும் என்கிறோம். எனவே அதை தான் நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். வானொலி நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஓ என்ன விளவுண்ட மலையே என்ற பாடலை, கரடுமுரடான சிலுவை என்ற பாடலை ராக் அண்ட் ரோல் பிஸ்டாக மாற்றிவிட்டார்கள். பழைய கரடுமுரடான சிலுவை, ஆம் நிச்சயமாக. ஓ, நம்முடைய வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் எல்லாம் சமீபத்தில் ஹூப்ஸ் என்பது சிறிய பெண்களை கவர்ந்து கொண்டது. எல்லா காரியங்களும் எவ்வளவு முறைகேடாக கிடைக்குமோ அதைதான் நாம் விரும்புகிறோம். அவைகள் எல்லாம் எவைகளால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்படுகின்றன? பியர், விஸ்கி, சிகரெட் ஆகிய தேசத்தின் பணம் அதை ஏற்றுக் கொள்ளுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரியாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை எடுத்து அவர்கள் காட்டுகின்றதான அந்த அசுசியான தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அசுசியான மோசமான படங்கள் காட்டப்படும் பொழுது பெண்டகோஸ்துகள் வழக்கமாக அதற்கு போக மாட்டார்கள். விசாசு ஒன்றை உங்கள் மேல் போட்டு தொலைக்காட்சியை உங்களுடைய வீட்டுக்குள் போடுகிறான். ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் வழியானது மிகவும் கடினமானது, ஆனால் நாம் சத்தியத்தோடு தனித்து இருப்போமாக. ஆமையா, நம்முடைய விளம்பர பலகைகளை பாருங்கள். ஸ்திரீகள் கரத்தில் சிகரத்தை உடையவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய எசபேலும் அப்படியே. ஏன், அன்று நாள் நான் ஒரு வினோதமான காரியத்தை கண்டேன். பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் நான் பள்ளிக்கு வருவதுண்டு. அவர்களை கொண்டு வர நான் சென்ற போது அங்கே ஒரு ஸ்திரீயானவள் அரைக்கால் சட்டை இல்லாமல் இருந்தால் அதுவோ உறைந்து போகும் காலமாயிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருந்தனர். அவர்கள் அங்கே வந்த மாத்திரத்தில் நின்று அவர்களிடத்தில் ஒரு சிகரெட் இல்லை என்றால் அவர்கள் அதை உடனேயே பற்ற வைத்துக் கொள்கிறார்கள். பார்த்தீர்களா, நான் எப்படி மற்றவர்களோடு இசைந்து போகிறேன் என்று கூறுகிறார்கள். அந்த கரத்தை கதவுக்கு வெளியே இண்டிமிடமாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய கரத்தில் ஒரு சிகரெட்டுடன் இருப்பார்கள். நீங்கள் போய் அவர்களிடத்தில் ஏதாவது காரியம் கூறுங்கள், ஓ அவர்கள் எரிந்து விடுவார்கள் நிச்சயமாக. நீங்கள் ஏதாவது காரியத்தை ரிக்கி அல்லது எல்விஸ் அல்லது அங்கே உள்ள அவர்கள் ஒருவரிடத்தில் கூறுங்கள், அவர்கள் உங்களை சுட்டு விடுவார்கள். அரசாங்கம் அவர்கள் சார்பில் வரும், ஏனென்றால் அவர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். நல்லது, அதெல்லாம் சரிதான். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதை கண்டும் காணாமல் விடுங்கள். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்றால் என்ன என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? அவருடைய பாதையா? சபையில் உள்ள அசுசியான சொப்பனக்காரர்களை அவர்களுடைய ஸ்தாபனத்தை கவனியுங்கள். அவர்கள் நேராக உங்கள் முதுகில் சுட்டு விடுவார்கள். அவர்களது செய்யாதபடி காத்துக்கொண்ட ஒரே காரியம் கிருபையா இருக்கிறது. அது செய்தியானது வெளியே போகும் வரைக்கும் இருக்கும். பிசாசினால் செய்ய முடிந்தால் உங்களை கொன்று போடுவான், அது உண்மை. ஆனால் செய்தியானது போயாக வேண்டும். கர்த்தராகிய நான் திரும்ப அளிப்பேன், அது உண்மை. இந்த கல்லுகளினாலே அதை எழும்பச் செய்ய என்னால் ஆகும், அது உண்மை. நம்முடைய படங்களும் நம்முடைய விளம்பர பலகைகளும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் சந்தோஷத்தை நேசிக்கும் பாவிகள், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் ஜனங்கள், சுகபோக பிரியர்கள், இச்சையை நாடுகிறவர்கள், முறைகேடாக உடுத்தும் ஸ்திரீகள், ஆண்கள், அவர்களை நோக்கி பார்க்கிறதுமாய், அவர்களை பார்த்து ஈசி அடிக்கிறதுமாய் இருந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களை நம்முடைய காட்சி காட்டுகிறது. ஏன் அவர்களிடத்தில் இவைகளும் கூட இருக்கிறது. கலிபோர்னியாவில் உள்ள பிளாரிடாவில் அது ஒரு மகத்தான காரியமாய் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு பெரிய பழகக்கூடிய சங்கங்கள் இருக்கிறது. எல்லா ஆண்களும் அங்கே ஒன்று கூடி அவர்களுடைய சாவிகளை உள்ளே தூக்கி போடுவார்கள். ஸ்திரீகள் அங்கே உள்ளே சென்று அந்த சாவிகளில் ஒன்றை எடுத்துக் கொள்வார்கள். அந்த சாவி யாருடையதோ அவன் அவளை மனைவியாக வீட்டுக்கு கொண்டு போவான். அவர்கள் ஒரு வாரம் ஜீவித்து விட்டு திரும்பி வந்து மீண்டும் அவர்களுடைய சாவிகளை தூக்கி எறிவார்கள். புரிகின்றதா? அவைகள் சங்கங்கள், தேசிதனத்தினால் பிறந்த பிள்ளைகள், மற்றெல்லா காரியங்களும். பன்றி பன்றியை தின்கிறது, நாய் நாயை தின்கிறது. என்ன காரியம் அது? ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை விட்டு விட்டார்கள். நல்ல ஒழுங்குமுறை என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு சிறிய இறுக்கமான ஆடை அது போன்ற காரியங்களை அணிந்தவர்களாய் இங்கே வெளியே வருகின்றனர். மனிதன் அவர்கள் பின்னே இச்சிக்கிறான். அவர்கள் அதை நல்ல ஒழுங்குமுறை என்று நினைக்கிறார்கள். சகோதரியே, நீ ஒருவேளை தவறானது ஒன்றையும் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை கூறுகிறேன். நீ பிசாசின் ஒரு கருவியாய் இருக்கிறாய். நியாயஸ்தல கூண்டில் கர்த்தர் உரைக்கிறதாவது, விபச்சாரம் செய்ததற்காக நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். உன்னுடைய ஆத்மா போய்விடும். நீங்கள் மேலாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் நீ அதை இப்பொழுதே அறிந்திருக்கிறாய். நம்முடைய முழு அமைப்புமே நேர்மையற்றதும் அழுகி போனதுமாய் இருக்கிறது. அது நம்முடைய ஜனங்களாய் இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. வீட்டின் ஒரு நல்ல மனிதனை போன்று. ஏன் ஒரு மனிதன் வீட்டின் ஒரு நல்ல மனிதனாய் இருந்து உங்களுடைய அரசாங்கத்தை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தால், அதுதான் நம்முடைய பையன்களை வெளியே அனுப்பி அவர்களை கொண்டு பீரங்கி தீவனத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அது உண்மை. காரணம் நம்முடைய சொந்த நேர்மையற்றவைகளே. நாம் கர்த்தரை சேவித்திருந்தால், கர்த்தரை நேசித்திருந்தால், சரியான விதமான அரசாங்கத்துக்கும் மற்றெல்லா காரியங்களுக்கும் ஓட்டளித்திருப்போம். அது ஒரு அற்புத ஸ்தலமாயிருக்கும். அது உண்மை. நமக்கு யுத்தங்களே இருந்திருக்காது. இருக்காது. தேவனே நம்முடைய அடைக்கலமும் பலனுமானவர். நம்முடைய பையன்களை வெளியே அனுப்பி அவர்களை கொன்று போடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நம்முடைய சொந்த கிரியைகளே அதை நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவிடமாக வேதத்தில் தேவன் கூறியிருக்கிறார், அவர் மாறுவதில்லை, அவர் மாறாதவராய் இருக்கிறார். அது அவருடைய சொந்த ஜனங்களின் தேவையாய் இருக்கிறது. வீட்டின் ஒரு நல்ல மனிதனை போன்று அவன் ஒரு நல்ல மனிதனாய்தான் இருந்தால் என்ன? அவன் சரியானது செய்ய விரும்புகிறான். அவன் தேவனுக்காக ஜீவிக்க விரும்புகிறான். அவனுக்கு ஒரு சுகபோகம் உண்டு. முறைகேடானதை நேசிக்கும் குடும்பம். ஒரு மனிதனுடைய மனைவி அரக்கால் சட்டை அணிந்து உணர்ச்சி உண்டாக்க கூடியது போன்று காணப்படுகிறவர்களை அணிந்து கொண்டு வெளியே போய் அவளும் அவளோட குமாரத்திகளும் சிறுசுகளும் ஒரு எசைவரை போன்று நடந்து கொள்ள விரும்பினால் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறார்? அவனுடைய தகப்பனார் அவருடைய சிறு பையனை நேசித்து தூக்கி முத்தமிட்டு அவனை படுக்கையில் கிடத்தி அவனுக்காக ஜெபித்து அவனை வளர்த்தெடுத்து அந்த பையன் எழுப்பி நின்று என்னுடைய வயதான மனிதனுக்கு பைத்தியம், அவர் நினைப்பதெல்லாம் வேதாகமத்தை குறித்து தான். அந்த மனிதன் அவருடைய குடும்பத்தோடு என்ன செய்ய முடியும்? அதே விதமாக அங்கே நம்முடைய அரசாங்கமும் அதன் ஜனங்களை குறித்தும் அதே காரியம் தான். அரசாங்கத்தை குறை கூறாதே. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்றவைகள் அவர்களுடைய அரசியலில் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்ததற்காக நம்முடைய பின்வாங்கி போன சபைகளின் இந்த கொடுமை குறை கூறுங்கள். அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் அதற்காக ஓட்டளித்தார்கள். அந்த காரணத்தினால் தான் அதை பெற்றுக் கொண்டார்கள். அந்த காரணத்தினால் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் இருக்கிறது. அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுக்க போகிறார்கள். அவர்கள் இப்பொழுது விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பின்னால் அவர்கள் அதை அறுக்க போகிறார்கள். கவனியுங்கள். ஓ, நமக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஓ ஆம், நம்முடைய பாதையை ருஷியாவுக்குள்ளாக கிரயத்துக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள். கம்யூனிஸ்டோடு நம்முடைய பாதையை கிரயத்துக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள். ஏன்? பணம். இந்த தேவனுடைய வரங்களை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது. சீமோன் என்ற ஒரு ஆள் அங்கே இருந்தான். ஒரு நாள் அதை செய்ய முயற்சித்தான். அதற்கு பேதுரு, உன்னுடைய பணத்தோடு நீ அழிந்து போ என்றான். மாயவித்தைக்கார சீமோனின் பாகத்தை நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய வரத்தை வாங்க முயற்சிக்கிறோம். வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், தேவனத்திற்கு திரும்பி வாருங்கள், கிறிஸ்துவனுக்கு திரும்பி வாருங்கள். அப்படியானால் கம்யூனிஸ்டத்தை குறித்து கவலைப்படாதே. நாம் வாக்களித்து சரியான மனிதனை உள்ளே கொண்டு வருவோம். ஆபிரகாம் லிங்கன், ஜார்ஜ் வாஷிங்டனை அல்லது அதை போன்ற உண்மையான மனிதனை உடையவர்களாய் இருப்போம். அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தை குறை கூறாதே, நம்மையே குறை கூறிக்கொள்வோம். அதைதான் ஆமோஸ் கூறுவார். எந்த தேவனுடைய ஒரு உண்மையான தீர்க்கதரிசியும் அவன் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் அதையே தான் கூறுவான். அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் வார்த்தையை அறிந்திருக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்துக்கே வருகிறது. இஸ்ரவேல் அவர்களுடைய போலி சத்துருவோடு செய்த உடன்பாட்டில் அவர்களுடைய சத்துருக்களோடு ஒரு உடன்பாட்டை உண்டு பண்ணும் முன்னர் முதலாவதாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போய்விட்டார்கள். நம்முடைய சத்துருக்களோடும் காரியங்களோடும் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்னர் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போயாக வேண்டும். இப்பொழுதும் அதே ரோமாபுரி நம்மை மேற்கொள்ள அனுமதித்தோ? ஏன் நாம் அதை எல்லா நேரத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். அவள் அரசாங்கத்தை எடுத்துக் கொண்டாள், அவள் ஸ்தலங்களை எடுத்துக் கொள்ளுகிறாள், அவள் ஜனங்களை எடுத்துக் கொள்ளுகிறாள், இப்பொழுதோ சபைகளை எடுத்துக் கொள்ளுகிறாள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அமைதலாக உட்கார்ந்து கொண்டு அவளோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். ஓ, அது இந்த விதமாக இருந்தாலும் அது அந்த விதமாக இருந்தாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. எப்படி இருந்தும் அது எல்லாம் தேவனாய் இருக்கிறது என்கிறோம். தரித்திரரும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களும் பின்வாங்கி போனவர்களுமான தீர்க்க தரிசிகளை அழைத்துக் கொள்ளுபவர்களே, உங்களைத்தான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த காரியங்களில் அவர்கள் தேவனை பற்றின வார்த்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையை தியானிப்பதில்லை, அவர்கள் உணர்கிறதில்லை. உலகத்தை கம்யூனிசம் பற்றிக் கொள்ளப் போகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இல்லை, அது பற்றிக் கொள்ளப் போவதில்லை. ரோமானிசம் உலகத்தை பற்றிக் கொள்ளப் போகிறது. கிறிஸ்தவம் என்ற பெயரின் கீழாக அது அதை செய்து கொண்டிருக்கிறது. அது அவ்வளவு நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கும் என்று வேதாகம் கூறவில்லை, இயேசுமானவர் கூறவில்லை. இன்றைக்கு நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது? இதை கூறி நான் முடிக்கிறேன், நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கு நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது என்றால் இன்னொரு தீர்க்கதரிசி. ஆமென். தேவனுடைய வார்த்தை வரக்கூடியதான ஒரு மனிதன் நமக்கு தேவை. ஆம் சகோதரனே, அவன் புறக்கணிக்கப்படுவான், அவன் துரத்தி அடிக்கப்படுவான், அவன் புறம்பாக்கப்படுவான். ஆனால் அவன் நிச்சயம் வெடித்து ஒரு குடியை ஒரு பொத்தலை உண்டு பண்ணுவான். அவனால் கூடும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் நிச்சயமாய் அப்படிப்பட்ட விதைகளை விதைப்பான். அது உண்மை. நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. வார்த்தையின் சரியான வியாக்கியானம் அவனிடத்தில் வருகின்ற ஒரு மனிதன் நமக்கு தேவை. அதாவது தேவனவன் மூலமாக பேசி வார்த்தையை உண்மையாக்க அதை ரூபகாரப்படுத்துகிறார். நமக்கு தேவையானது அதுதான் சகோதரனே. மல்கியா 4:4 நமக்கு ஒன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எதை திருப்பி அளிக்க? ஜனங்களுடைய விசுவாசத்தை திருப்பி வேதத்துக்கு கொண்டு வர நமக்கு ஒன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதை செய்வான். ஆமோஸ் அறிந்திருந்தான். ஆமையா, ஆமோஸ் இஸ்ரவேலை அவளுடைய தெய்வ பக்தி அற்ற நேசர்களை அவளை அழித்து விடுவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்களுடைய இன்றைய தெய்வ பக்தி அற்ற நேசர்கள் அவளை சீக்கிரத்தில் அழித்து விடுவார்கள். எந்த ஸ்தாபன கோட்பாடுகளால் அவர்கள் தங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, பெண்டைகோஸ்துகளே, உங்களை தான் அந்த காரியம் தான் உங்களை அழித்து போட போகிறது. உங்களுடைய கோட்பாடும் ஸ்தாபனமுமே. மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை தானே கட்டி வைத்துக் கொள்ளுகிறீர்கள். அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு அதை அறியாமலும் கூட இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள்? இதை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள், இல்லை என்றால் நீங்கள் சாராதிருக்கிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் சற்று காத்திருங்கள், இன்னும் சற்று அதிக நேரம் காத்திருங்கள். அதன் பின்னர் அப்பொழுது நான் அதை விட்டு வெளியேறுவேன் என்று கூறுங்கள். இல்லை, நீங்கள் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே அதற்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மேலுள்ள அந்த குறியோடு நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏசா மேலாக அறிந்தபொழுது அவன் கசந்து அழுதான். அதை பற்றி கவலை இல்லை. மனம் திரும்ப ஒரு தளத்தை தேட முயற்சித்து அவன் கசந்து அழுதான். அவனால் அதை கண்டறிய முடியவில்லை. அப்படியானால் நீங்கள் அங்கேயே தரித்திருங்கள். இதுவே ஓடி போவதற்கான நேரமாயிருக்கிறது. அவர்களுடைய அவபக்தியான நேசர்கள் அவளை சீக்கிரத்தில் அடித்து விடுவார்கள் என்பதை ஆமோஸ் அறிந்திருந்தான். ஏனென்றால் சபையானது அவர்கள் அவரை, தேவனை, அவருடைய வார்த்தையை, ஜீவனின் பாதையை விட்டு விலகிவிட்டார்கள். தேவனுடைய ஜீவனின் பாதையை விட்டு அவர்கள் விலகி அவர்களுடைய சொந்த பாதையை உண்டாக்கி கொண்டார்கள். வார்த்தை அவர்களுக்கு ஒரு இடர்தற்கான கல்லா இருந்தது. இன்றைக்கும் அது அதே காரியமாய்தான் இருக்கின்றது. அந்த விடமாய் அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது ஒரு இடர்தற்கான கல்லாக இருக்கிறது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை குறித்து அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். பரிசுத்த தேவனானவர் செய்யக்கூடியதை அவரிடம் சொல்லி பாருங்கள். உடனே அவர்கள் நல்லது, நாங்கள் பரிசுத்த ஆவி உடையவளாய் இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் வெட்டப்பட்ட குட்டையான தலைமை உடையவளாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இன்னும் பிடாக்குமாறு பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இன்னும் விசுவாசிக்கின்ற மற்ற அந்த காரியங்களை விசுவாசித்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதமாக நடக்கிறீர்கள்? உங்களுடைய கனிகள் அதை நிரூபிக்கிறது. உங்களுடைய கனிகளால் அறிவீர்கள் என்று இயேசு கூறினார் என்பதைத்தான் அது காட்டுகிறது. நீங்கள் அறிந்திராத ஏதோ காரியத்தை குறித்து தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள், அது காட்டுகிறதா இருக்கிறது. ஆமையா, ஆம். ஆமோஸ் இப்பொழுது இங்கிருந்தால் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஒழுங்குகளுக்கு எதிராக அவன் கூக்குரலிடுவான். உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது முடிப்பதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 3:8 நாம் அதை வாசிப்போமாக.
சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? கவனியுங்கள், முடுக்கையிலே நான் இதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அரை மணி நேரம் கால தாமதமாக உங்களை காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் பாருங்கள், இதை நான் கூற விரும்புகிறேன். நான் ஒரு வேட்டைக்காரன், நான் வேட்டையாடுவேன். அதை போன்றதொன்றை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அன்று நாள் துப்பாக்கி பிடித்த போது நான் மீண்டுமாக திரும்பி போய் என்னால் மீண்டுமாய் சுட முடியுமா என்று பார்த்தேன். அது என்னை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. எனக்கு வீதியிலே ஒரு விபத்தை நான் சந்திக்க நேர்ந்தால் நான் கார் ஓட்டுவதை நிறுத்திவிட மாட்டேன். நான் தரையிலே ஊடாக நடந்து போய் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த கால்கள் தடுக்கி ஜன்னலுக்கு வெளியே போய் விட நேர்ந்தால் அதனால நான் நடந்து போய் நிறுத்திவிட மாட்டேன். புரிகின்றதா? இல்லை, இல்லை. தேவன் எனக்கு தெளிவான ஒரு பயிற்சியை கொடுத்தார். அது சாத்தானா இருந்தது? அது தேவன் அல்ல. புரிகின்றதா? அது சாத்தானா இருந்தது. இப்பொழுது இதன் ஆவிக்குரிய பிரகாரமான பிரயோகம் என்ன என்று எனக்கு தெரியும். அது என்ன என்பதை இப்பொழுது இந்த அறையில் இருக்கும் எங்கள் மூன்று பேருக்கும் தெரியும். அது உங்களுடைய தலையில் இருக்கும் முடியை சிலிர்க்க செய்யும். ஆனால் நான் ஒருவருக்கும் அதை சொல்ல மாட்டேன். புரிகின்றதா? இந்த மூன்று பேர்களும் மட்டும் ஒரு உறுதிப்பாடாக இருக்கும்படியாய் தெரியும். இப்பொழுது அதெல்லாம் பரவாயில்லை. அதெல்லாவற்றை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார், அதை முன்னெச்சரித்திருக்கிறார், மற்றெல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். நாம் அதை அறிந்திருக்கிறோம். அது ஒரு பகுதி. என்னுடைய தவறுதான். என்னிடத்தில் ஏதோ காரியம் இருக்கின்றது. ஒரு சமயம் நான் ஒரு மனிதனை லேசா எடுத்துக்கொண்டேன். நான் அவனை அந்த விதமா எடுத்திருக்க கூடாது. நான் அப்படியே அவனை உலுக்கி அவனுடைய ஈரலை அவனிடத்தில் இருந்து வெளியே எடுத்திருக்க வேண்டும். புரிகின்றதா? அதை செய்யாமல் போனதற்காக அதற்காக நான் கிரியம் செலுத்த வேண்டியதாயிற்று. அதெல்லாம் பரவாயில்லை. அது நான். அது இப்பொழுது மன்னிக்கப்பட்டாயிற்று. நாம் தொடர்ந்து போவோம். புரிகின்றதா? ஆமோஸ் இந்த எட்டாம் வசனம். ஒரு சிங்கம் கர்ஜித்தால் யார் பயப்படாதிருப்பான்? நான் ஆப்பிரிக்க காடுகளில் வேட்டையாடி இருக்கிறேன். சிங்கங்கள் இருந்த இடத்திற்கு போயிருக்கிறேன். அவன் மிருகங்களின் ராஜாவாக இருக்கிறான். நான் இரவு நேரங்களில் காடுகளில் தங்கி இருக்கிறேன். பல வித்தியாசமான சத்தங்களையும் ஊளையிடுதலையும் கழுதை புலி சிரிப்பையும் நான் காதாரவைகளை கேட்டிருக்கிறேன். சில கழுதை புலிகள் கூக்குரல் இருக்கும்போது அது உங்கள் ரத்தத்தையே உரைய செய்யும். அங்கே புலிகள் வேதனை குரல்கள் மற்றெல்லா காரியங்களையும் பூச்சிகள் குரங்குகள் பாபூன்கள் 1000-10000 முறைகள் கிரீச்சிடும் சத்தமும் உருமல்களையும் கேட்டிருக்கிறேன். எங்கு நடந்தாலும் எல்லா விதமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை உங்களால் கேட்க முடியும். ஆனால் ஒரு சிங்கம் மட்டும் கர்ச்சிக்கட்டும், பூச்சிகளின் சத்தம் கூட அமைதலாகிவிடும். அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான அமைதியாயிருக்கு. அவைகள் அமைதியாயிருக்கும். என்ன? அவர்களுடைய ராஜா பேசினார். ஆமென். ஒரு சிங்கம் கர்ச்சித்தால் யார் பயப்படாதிருப்பான்? தேவன் பேசும்போது யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? தேவன் பேசும்போது தீர்க்க தரிசி சத்தமிடுவான். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? உண்மையான தீர்க்க தரிசி சத்தமிடுவான். நண்பனே, அவர் பேசிவிட்டார். அப்படியான ராஜ்யத்தில் இருக்கும் திருஷ்டிகள் யாவும் அவர் என்ன கூறினாரோ அதற்கு கவனம் செலுத்துவார்களாக. அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்பதை ஒரு சிங்கம் உணர்ந்து கொண்டு அவன் கெர்ச்சிக்கும் போது அவனுடைய ராஜ்யத்தில் உள்ள யாவும் அமைதியாகின்றது. அவைகள் கவனிக்கின்றன. அது சிறிய பூச்சிகளாக இருந்தாலும் கூட அந்த சிங்கத்தின் ராஜ்யத்தில் அவன் இருக்கிறான். ரத்தத்தை உரைய வைக்கும் கழுதை புலியின் ஊளை அவன் அமைதலாகி விடுவான். அங்கே இருக்கும் அந்த யானை சிங்கத்தை அதன் தும்பி கையால் அப்படியே தூக்கி சுழற்றி அடிக்கும். ஒரு சிங்கம் கெர்ச்சிக்கட்டும், அவன் சத்தத்தை நிறுத்தி அமைதியாய் நிற்பான். நாசியில் அனல் காற்றை குர் என்று வெளியிடும் அந்த காட்டு எருமை, ஒரு சிங்கம் அதன் மேல் ஏறட்டும், அது அதற்கு தீங்கு செய்யாது. 7 டன் நிறையின் இரும்பை துளைக்கக்கூடிய கூர்மையான கொம்பை உடைய ஒரு காண்டாமிருகம், ஒரு சிங்கம் கர்ச்சிக்கட்டும், அதன் பாதையில் அது நின்றுவிடும். என்ன காரணம்? அவனுடைய ராஜா பேசிவிட்டார். புரிகின்றதா? என்ன சொல்லப்பட போகிறது என்பதை அவன் கேட்க விரும்புகிறான். தேவன் பேசும்போது தீர்க்கதரிசி சத்தமிடுகிறான். அப்படி அவருடைய ராஜ்யம், அவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு கவனம் செலுத்தட்டும். தேவன் பேசினார். அவருடைய ராஜ்யத்தின் சிருஷ்டிகள் யாவும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு செவி கொடுப்பதாக. ஜெபம் செய்வோம். ஓ யூதா கோத்திரத்து சிங்கமே, எழும்பி கர்ச்சியும். இந்த கடைசி நாளில் நீர் கர்ச்சிக்கிறீர். உம்முடைய கண்கள் குறுகிவிட்டது. நீர் கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர். கிறிஸ்தவர் என்று அடைத்துக் கொள்ளுகிற தேசத்தின் பாவத்தையும் உலகத்தையும் நீர் நோக்கி பார்க்கிறீர். நீர் இந்த தேசத்தின் பாவத்தை நோக்கி பார்க்கிறீர். இது இந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தாபனங்கள் எப்படியா உம்முடைய வார்த்தையின் மேல் கஷ்டப்பட்டு நடந்து கடந்து போகிறார்கள் என்பதையும், எப்படியா கள்ள தீர்க்கதரிசிகள் பொய் உரைக்கிறார்கள் என்பதையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறீர். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள். ஓ யூதா கோத்திரத்து சிங்கமே கெட்டியும், உம்முடைய தீர்க்கதரிசிகள் சத்தமிடட்டும். தேவன் பேசும் பொழுது யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? வேதத்திலிருந்து வெளியே வந்து தீர்க்க தரிசியின் மூலமாக புறப்பட்டு போகிற தேவனுடைய வார்த்தையா இது இருக்கிறது. அவனால் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அப்படி பேசாமல் இருந்தால் அவன் துண்டங்களாக வெடித்து விடுவான். ஓ தேவனே, உம்முடைய தீர்க்க தரிசி கெர்ச்சிக்கிட்டுங்கிறதாவே, உம்முடைய செய்தியை கெர்ச்சியும் தேவனே. உம்முடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு சிருஷ்டியும் கவனம் செலுத்தட்டும். அவர்கள் நிதானிப்பார்களாக, ஸ்திரீகள் நிதானித்து தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்களாக, ஆண்கள் நிதானித்து தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்களாக. இந்த ஒலி நாடாவை கேட்கின்ற ஒவ்வொரு பிரசங்கியாரும் நிதானித்து தன்னை தானே சோதித்து பார்ப்பார்களாக. ஏனென்றால் யூதா கோத்திரத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது. சத்தியமான வார்த்தையானது தீர்க்கதரிசியிடத்திற்கு வந்து காலம் அதிகம் போவதற்கு முன்னர் மனம் திரும்பி பின்னிட்டு திரும்பி என்று பேசுகிறது, சத்தமிடுகிறது. தேவனே, இந்த வெளிநாடாவில் இருக்கிற இந்த செய்தியை இன்று காலையில் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த கூட்டத்தார் முன்னிலையில் நான் ஒப்புவிக்கிறேன். நீர் அதை அங்கீகரித்து இந்த சத்தத்தின் கீழாய் இந்த வெளிநாடாவை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய குமாரனையும் குமாரத்தையும் காலம் அதிகமாக கடந்து போவதற்கு முன்னதாக அவர்களை திருப்பி மனம் திரும்புதலுக்கு நீர் அழைப்பீர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். நீர் ஆமோஸ் இங்கே அனுப்பியிருந்தால் அவன் அதே காரியத்தை தான் சத்தமிடுவான் என்று கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவனால் சத்தமிடாமல் இருக்க முடியாது. ஆனால் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறவனாய் இருப்பான். அவன் வார்த்தையோடு வார்த்தையினால் அனுப்பப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் வார்த்தையாய் இருக்கிறான். இப்பொழுது கர்த்தாவே, இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்படுவதாக. ஆமேன்.